Govinda, Govinda, Jai Sadguru Maharaj ki Jai, Samasta Bhagavatam ko Jai, Jai Janaki Kanta Smaranam Jai Jai. Gopika Jeevana Smaranam Govinda Radhe Krishna Radhe ജ്യഭൂഷണം ശ്രീമദ് വെങ്കടനാഥായം വന്ദേ വേദാന്തദേശിക ലക്ഷ്മീനാഥ സമാരംഭാം നാഥയാമണ മധ്യമ അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരംപര യോ നിത്യം അച്യുതപദാംബുജ യുഗ്മരുഗ്മ വ്യാമോഹതസ്തതിതരാണി ത്രിണായ മേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവഘോഷ്യ ധയൈക സിന്ധോ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്ധ്യേ മാതാപിതാ യുവതയ സ്തനയാ വിഭൂതി സർവം യദേവ നിയമേന മധന്വയാണ ആദ്യസ്യന കുളപതേർ വകുളാഭിരാമം ശ്രീമത് തദംഘ്രി യുഗളം പ്രണമാമി മൂർധ്ന ബൂധം സർവശ്ച മഹദാഹ്വയ ഭട്ടനാഥ ശ്രീ ഭക്തിസാര കുലശേഖര യോഗിവാഹ ഭക്താംഘ്രിരേണു പരകാല യതീന്ദ്രമിശ്ര ശ്രീമത് പരാംബുസമുനി പ്രണതോസ്മി നിത്യം നാമ സങ്കീർത്തനം യസ്യ സർവപാപ പ്രണാശനം പ്രണാമോ ദുഃഖശമനഃ തം നമാമി ഹരിം പരം വസുദേവ സുതം ദേവം കംസചാണൂരമർദ്ദനം ദേവകീ പരമാനന്ദം കൃഷ്ണം വന്ദേ ജഗദ്ഗുരും സർവത്ര ഗോവിന്ദനാമ സങ്കീർത്തനം ഗോവിന്ദ വിട്ടുവേൽ മുരുകനുക്ക് അരോഗ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் தன்னுடைய கிருப்பையினாலே நாமெல்லாம் அவனை தியானம் பண்ணும்படியான விஷயங்கள் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கான். அவனுடைய மாயையில தான் நாம மாற்றிருக்கோம். தேவி ஏஷாம் குணமயி மம மாயா துரத்தியா தாண்டத்துக்கு முடியாதது என்னுடைய மாயை அப்படின்றான். பகவானுடைய தெய்வீக சக்தி மாயா, அது ஒரு கேவலமான விஷயம் இல்லை, அது அவ்வளவு அழகா இருக்கு அந்த மாயை. அப்ப இந்த மாயையை தாண்டனம் அப்படின்னா அவன் திருவடிகளை சரணாகதி பண்ணாதான் நடக்கும். இப்போ ஒரு மீன்காரன் இருக்கான் அப்படின்னா அவன் கடல்ல போயோ நதியிலேயோ போய் அப்படி வலைய போடுவான் இந்த மீன் மாற்றத்துக்காக. அப்ப அந்த தூரத்தில் இருக்கிற மீன்கள் தான் அந்த வலையில மாட்டும். இந்த செம்படவன் கால் பக்கத்துல சுத்தி இருக்கிற மீன்கள் ஒரு நாளும் கிருஷ்ணா வலையில மாட்டாது. அப்ப அந்த மீன்காரன் கால் பக்கத்துல சுத்துறது தான் இந்த மீன்களுக்கு வலையில மாட்டாம இருக்கிறதுக்கு சுலபமான உபாயம். ஏன்னா அந்த ஜலத்தை விட்டு அது எங்கேயும் போக முடியாது. ஏதோ பறவையா மிருகமா கால்கள் இருந்ததுன்னா ஏறி நடந்து எல்லாம் போயிடலாம். ஆனா இதுக்கு வேற கதி இல்லை, ஜலம்தான் இதுக்கு ஜீவிதம். ஜலத்தை விட்டு எடுத்து போட்டா செத்து போயிடும், ஜலத்தை விட்டு ஓடவும் முடியாது. இது என்ன பண்ணும், இந்த மீன்கள்லாம் கூட்டமா சுத்திட்டே இருக்கும், அந்த இடத்துலதான் கொண்டு வந்து வலைய போடுவான். நம்ம எல்லாம் அந்த பந்துக்களோட சுத்திட்டு இருக்கோம் பாருங்க, நம்ம காரம் என் கணவன், என் மனைவி, என் குழந்தை, என் வீடு, என் வாசல், என் நண்பர்கள், என் சகிகள் அப்படின்றோம் இல்லையா. இந்த கூட்டத்தோட சுத்தும் போதுதான் மாற்றம். இதுல சுத்தா சில கூட்டம் எல்லாம் உண்டு. அந்த கூட்டத்தோட போயிட்டோம்னா மீன்காரன் கால் பக்கத்துல போய் சுத்தின்னு இருக்கலாம். நிறைய மீன் இப்படி சுத்தும், சில மீன் மட்டும் இந்த மீன்காரன் கால் பக்கத்துல போயிடும். அந்த மீன்கள் போற பாதையில போயிட்டோம் அப்படின்னா இந்த வலையில மாட்டாம இருக்கலாம். அந்த பகவானுடைய திருவடிக்கு அப்படி போறவா சில பேர் தான் பாகவதர்கள். மற்றவா எல்லாருமே சம்சாரிகளோட தான் சுத்தின் இருக்கா. இந்த சம்சாரிகளோட சுத்தர கூட்டம் தான் மாற்றது, பாகவதாளோட சுத்தர கூட்டம் மாற்றது கிடையாது. அது சுவாவம். பாகவதம்னு பார்த்தா கொஞ்சம் கூட்டம் தானே வருது, அதே லௌகீகமான விஷயம் எவ்வளவு கூட்டம் வரும், அதெல்லாம் மாயையில மாற்ற கூட்டம். பாகவதத்துக்கு வர கூட்டம் குறைச்சல், ஆனா இது மாயையில சிக்காத கூட்டம். அப்ப பகவானுடைய திருவடிய கதீனு கடக்கிற பாகவத மீன்கள், மீனாய் பிறக்கும் விதியுடையனாவேனே, ஊனேறு செல்வத்து உடல் பிறவியான் வேண்டே, நாளேறு ஏழ் வென்றான் அடிமை திறமல்லான், கூனேறு சங்கம் இடத்தான் தன் வெங்கடத்து கோனேறி வாழும் குருகாய் பிறப்பேனே. இப்படிலாம் சொல்லிட்டு வர குலசேகராழ்வா, மீனாய் பிறக்கும் விதியுடையனாவேனே, திருவேங்கட மலை மேல இருக்கிற சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையன் ஆயிட்டேனா போதும் அப்படின்றான். அப்படி இருந்துட்டோம்னா பகவத் சம்பந்தம் கிடைச்சிடும், பாகவத சம்பந்தம் கிடைச்சிடும் அப்படின்னு. அப்ப மீனா இருந்தாலும் வசத்தி தான், அதனாலதான் துஞ்சத்து எழுத்தச்சன் மத்தியம் தொட்டு கூட்டுக அப்படின்னு. பட்டத்ரி ஆச்சரியமானவர் நாராயண பட்டத்ரி. நீங்க குருவாயிருப்பினு ஒரு தனி ஏற்றம் உண்டு, அடுத்தவாளுடைய ஸ்லோகத்தை தனக்காக ஏற்றுக்க வேண்டாம், எனக்குன்னு தனியா இருக்கு. அது ஒரு அது ஒரு மரியாதை தானே, பத்தோட ஒன்னு பதினொன்னு அப்படின்னு இல்லாம எனக்கு பாகவதம் வேண்டாம், அது வேண்டாம், யாரு சொல்லனா போ, எனக்குன்னு ஒரு நாராயணீயம் இருக்குன்னு சொல்றதுக்கு அந்த பயலுக்கு ஒரு திராணி இருக்கணும். இப்ப எல்லா மூர்த்திகளுக்கும் அந்த மாதிரி இருக்கான்னு சொன்னா இல்ல, அபங் அப்படின்னா பாண்டரங்கன் தான் பிராதான். குருவாயிரப்பன் அப்படி பிடிச்சுட்டான், நீங்க பாகவதம் சொன்னா சொல்லு சொல்லாட்டி போ, ராமாயணம் சொல்லு சொல்லாட்டி போ, எனக்கு எப்படி என்னோட நாராயணன் எனக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா முத்திரை போட்டிருக்கு, பாதாள புரீசா நான்தா 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 நான்தா. பின்னாடி வரதா இது குருவாயிருப்பன் இல்லைன்னு வாதிக்கவே முடியாது. ஒருவேளை வெறுமை கிருஷ்ணான்னு சொல்லியிருந்தா கூட இல்லை, இது பின்னாடி வந்தவா குருவாயிருப்பனுக்குன்னு மாத்தி விட்டுட்டான்னு ஒரு கேஸ் போடலாம். கேஸ் போட முடியாதபடி குருவாயிருப்பன் ஒரு முத்திரையை குத்தி 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 வச்சுட்டான். மத்தியம் தொட்டு கூட்டுக அப்படின்னுட்டாராம். பட்டத்திரிய பாது துஞ்சத்தி எழுத்தட்சம். ஆச்சரியமா, மகாத்மாக்கள்லாம் புரியற மாதிரி பேச மாட்டார். அவ சொல்றத தியானம் பண்ணாதான் புரியும், அல்ப மனுஷா சொல்ற மாதிரி எல்லா வார்த்தையும் அப்படி அள்ளி கொட்ட மாட்டான், ரொம்ப கணக்கு பண்ணி வார்த்தையை பேசுவான். ஏன்னா அந்த வாக்கு எவ்வளவுக்கு அவ்வளவு குறவா பேசுறோமோ அதுவே ஒரு தவம், வார்த்தை வீணடிக்கப்படாது. நீங்க ராத்திரி எல்லாம் தூங்குறீள், காத்தால எழுந்தவொடனே ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஏன் தெரியுமா, பேசாம இருந்ததுதான். தூங்கினதை விட முக்கியம் வாய வச்சுட்டு சும்மா இருந்து சாதாரணமா சொல்லுவோம், வாய வச்சுன்னா சும்மா இரு அப்படின்னு தெரியுமா, ஒரு அஞ்சு நிமிஷம் தனியா ஃப்ரெஷ்ஷா இருக்குது. ஏன்னா அஞ்சு நிமிஷம் பேசாம இருந்தது, இந்த பஸ்லயோ ட்ரெயின்லயோ எவ்வளவுக்கு எவ்வளவு பேசாம இருக்கோ அத்தனைக்கு அத்தனை பலம். அதே பாகவதத்தை வந்தா பேசணும், பாகவதத்தை பேசணும், நாராயணியத்தை பேசணும். பேசக்கூடிய வார்த்தை எல்லாம் சத்தான வார்த்தையா இருந்தா பலம், அசத்தான வார்த்தையா இருந்தா பலஹீனம். மகாத்மாக்கள் வார்த்தைகள்லாம் நமக்கு பலம் கொடுக்கறது ஒண்ணும், ஏன்னா அவ அனாவசியமான ஒரு வார்த்தைய பேசணும், எல்லாம் சத்தான விஷயங்கள் மட்டும்தான் பேசினார். அதனாலதான் அவ்வளவு அழகா பக்தர்கள் அவருடைய குருநாதன் அச்சுதருடைய ஆச்சரியமான அந்த வியாதியை வாங்கிடுறாரோன்னு வாத நோயை வாங்கிக்கிறார். லோகத்துல நோய் வந்தா சரியா போகணும்னு பிரார்த்திச்சுப்போம். நமக்கு வேண்டப்பட்டவாளுக்கு வந்து கொடுத்தனா பிரார்த்திச்சுப்போம். எனக்கு தானே யாராவது கேட்போமா? சத்தியமா அந்த தைரியம் நம்ம யாருக்குமே கிடையாது. நானே தலைவலி கால்வெளியில இருக்கல, உங்க வியாதியை வேற வாங்கிட்டா அப்படின்னு தோணி போயிடும். நம்முடைய வியாதியையோ பிராரப்தத்தையோ பாவத்தையோ வாங்கிக்கிறதுக்கு லோகத்துல யாரும் இல்லை. ஆட்டுக்காரம் இல்லை, மனைவியும் இல்லை, குழந்தையும் இல்லை, பந்துவும் இல்லை, ஃப்ரெண்டும் இல்லை, பணமும் இல்லை, படிப்பும் இல்லை. பகவானை தவிர, மகாத்மாக்களை தவிர, பகவன் நாம சங்கீர்த்தனத்தை தவிர நமக்கு இதிலிருந்து விடுதலை கொடுக்க யாருக்கும் திராணி இல்லை. நன்னா ஞாபகம், வக்கில்லாத கூட்டம். வாங்கினுடார் வியாதியினுடைய கடுமை துஞ்சத்து எழுத்தச்சு நடத்துற சிஷ்யால் அனுபவத்துல மத்தியம் தொட்டு கூட்டுக. சிஷ்யாளுக்கு எல்லாம் கோபம் வந்துடுச்சு. என்ன இவர் மத்தியத்தெல்லாம் தொட சொல்றாரு, இவரை போய் பட்டத்திரிய போய் சொட சொல்றாரு சி அப்படின்னு. பட்டத்தி ஏன் எப்படி சொன்னாரு? தியானம் பண்ண குருவா இருப்பான் சொல்லிட்டான். மத்தியம்னு மத்தியவதாரம் தா, மத்தியவதாரம் தொட்டு ஆனந்தமா ஆரம்பின்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா கிருஷ்ணா குருவாயிரப்பான்னு தானே பிரார்த்திச்சுட்டு இருக்கா. மேல்பத்தூர் உடனே அழகாங்கேந்து கிளம்பிட்டா. ஆச்சரியமா திருநாவாய் திவ்ய தேசம், அது பக்கத்துலதான் மேல்பத்தூர் நாராயண பட்டத்தினுடைய இல்லம். சரியா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் அடியன் போயிருந்தேன். மேல்பத்தூர் நாராயண பட்டத்தின் இல்லம் திருநாவாய், அது திருநவயோகீஸ்வரர்கள் திவ்ய தேசம். நவயோகி ஸ்தலம்னு பேரு. கடத்துல எனக்கு திருநாவாய்னு ஆயிருக்கு. பின்னாடி நவயோகீஸ்வரர்கள் வரா பாருங்க பாகவதத்துல. அந்த நவயோகீஸ்வரர்கள் சால கிராமத்தை ஸ்தாபிதம் பண்ண ஒரு ஸ்தலம் திருநாவாய் திவ்ய தேசம். அது பக்கத்துலதான் மேல்பத்தூர் நாராயண பட்டத்தினுடைய இல்லம். அது என்ன ஆச்சரியம்னா, அது கைமாறி 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 ஒரு முஸ்லீம் கிட்ட போயிடுச்சு. பட்டத்தினுடைய இருந்த இடம் அந்த ஸ்தலம், மேல்பத்தூர் நாராயண பட்டத்தினுடைய இல்லம் கைமாறி கைமாறி ஒரு முஸ்லீம் கிட்ட போயிடுச்சு. கடைசியில் அந்த முஸ்லீமே குருவாயூர் தேவஸ்தம் கொடுத்துச்சு. இப்ப குருவாயூரப்பன் தன் பக்தர்களையும் தன் பக்தாளுடைய சொத்தையும் எத்தனை ஜாக்கிரதையா வச்சுக்கிறான். அச்சுதன் கைவிடாத ஒருத்தன் குருவாயூரப்பன். அப்படிப்பட்ட நாராயண பட்டத்திரிக்கு இதுவரைக்கும் நாம வாசிச்ச பாகவதத்தை சமர்ப்பணம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளா சமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல ஸ்ரீதரிய தேதின அந்த ஸ்ரீதரருக்கு சமர்ப்பணம் பண்ணோம். அடுத்து பரகூர் நாராயண தீர்த்தருக்கு சமர்ப்பணம் பண்ணோம். அடுத்து ருதிரருக்கு சமர்ப்பணம் பண்ணோம். அடுத்து ரமண மகரிஷிக்கு சமர்ப்பணம் பண்ணோம். இன்னைக்கு இதுவரைக்கும் வாசிச்ச பாகவதம் கேட்ட பாகவதம் மேற்பத்தூர் நாராயண பட்டத்திற்கு சமர்ப்பணம். அப்ப என்னடா சீக்கிரத்துல குருவாயூருக்கு குருவாயூரப்பன் கூடுவான் அர்த்தம். பட்டத்திரியையோ பூந்தானத்தையோ மஞ்சுளாவையோ குரு ரம்மையோ பிடிச்சோம்னா குருவாயூரப்பன் குஷியாயிடும். வா 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 அப்படின்னு கூப்பிட்டு கிருப பண்ணுவான். ஏன்னா குழந்தைகளுக்கு அவளுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ, அவளை யாருக்கு பிடிக்குமோ அவளை பிடிக்கும். குருவாயூரப்பன் உன்னிகிருஷ்ணன் அவனுக்கு பிடிச்சவா எல்லாம் மேப்பத்தூர் நாராயண பட்டத்ரி, பூந்தானம், குரு, அம்மை, மஞ்சுளா இவாள்லாம் தானே. இப்ப நம்ம அவளை பிடிச்சிட்டோம்னா அவனுக்கு நம்மளை பிடிச்சிடும். ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமனிடத்துல கேட்கிற அவனுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் பகவான் சொல்லிட்டான் சத்ருகணன் தான். இல்லைன்னு அசந்து போயிட்டான். சத்ருகணன் லிஸ்ட்லயே கிடையாது. இவா லிஸ்ட்ல பரதனா லக்ஷ்மணனா அப்படின்னு தான் போட்டி. அங்க ரெண்டு பேரு தான் நாமினேஷன். ராமனுக்கு பிடிச்சவா யாரு ஓட்டு போடுதோ அப்படின்னு. அயோத்தியால இருக்கவாள்லாம் பாதி பேர் பரதனுக்கு ஓட்டு போட்டா, பாதி பேர் லக்ஷ்மணனுக்கு ஓட்டு போட்டா. ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கா. அப்ப ராமனிடத்துல கேட்டா, ராமா ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கு ஓட்டிங், உன்னுடைய ஒரு ஓட்டுலதான் இவ யாராவது ஜெயிக்கணும், நீ யாருக்கு ஓட்டு போடுறாய் அப்படின்னு பகவான் சொன்னா. இவா ரெண்டு பேரும் என் லிஸ்ட்ல இல்லவே இல்லை. எல்லாரும் அசந்து போயிட்டாரு. என்ன பரத லட்சுமணன் இல்லையா? ஆமா, நான் ஏன் லிஸ்ட் இருக்காள் நீங்க போடவே இல்லையா? யாருன்னா சத்ருகுணன். வேண்டா சத்ருகுணன் அப்படின்னா, எனக்கு பிடிச்ச பரதனுக்கு அவனை பிடிக்கும், அவன் பரதனை பிடிச்சிட்டு இருக்கான், அதனால எனக்கு அவனை பிடிக்கும். நேரடியா சம்பந்தம் இருக்கான் லட்சுமணனுக்கும் பரதனுக்கும். அப்ப கூட பகவான் கொஞ்சம் சைட்ல தான் வச்சிருக்கான். ஆனா பரதனே கதின்னு கடந்த சத்ருகுண ஆழ்வார தனக்கு பிரியமானவன் பக்கத்தை வச்சுருக்கான். அதனால நாராயண பட்டத்திரிய நாம பிடிப்போம், அப்ப குருவாயூரப்பன் தானா நம்மளை பிடிப்பான், நம்மாலே குருவாயூரப்பன் பிடிக்க முடியாது. அது கள்ளன் குட்டன், அது ரொம்ப தாதாபடி ஈஸியா ஏமாதும், வரா மாதிரி வருவான் போறா மாதிரி போவான், வந்தாய் போல் வாராதாய் அப்படின்னு ஆழ்வார்கள். அப்பேற்பட்ட குருவாயூரப்பன் தன்னுடைய கிருபையினாலே 18,000 ஸ்லோகம் வாசிக்க முடியல, 1,000 ஸ்லோகம் வாசிக்க பரவாயில்லன்னு சுருக்கி கொடுத்துட்டான் கிருபா சாகரன் குருவாயூரப்பன். அதனால அந்த நாராயண பட்டத்ரி போலே வியாதி வந்து எடுத்தனா பட்டத்ரியை நினைச்சுக்கோங்க, குருவாயூரப்பனை நினைச்சுக்கோங்க. நம்ம வியாதியை தான் நினைக்கிறோம், அதான் பிரச்சனையே. வியாதி வந்து என்ன பண்றதுன்னே தெரியல, நான் இத்தனை வருஷமா மருந்து சாப்பிடுறேன், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எல்லா வைத்தியமும் பண்ணி பார்த்தாச்சு, பேஷஜம் திக்ஷக்குன்னு ஒரு வைத்தியம் இருக்கான் அவனை மறந்து போயிரு. பட்டத்திரியும் நிறைய வைத்தியம் பண்ணி பார்த்தா கடைசியில ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் கொடுத்தது நாராயணீயம் தான். அதனாலதான் நாராயணி சப்தாகத்துக்கே ஆயுர் ஆரோக்கிய சப்தாகம்னே பேரு. ஆயுர் ஆரோக்கியம் வேணுமா, நாராயணிய சப்தாகம் அப்படின்னு கொண்டாடுவார்கள். ஏன்னா அத்தனை வசத்தி நாராயணீயம் ஸ்வயம் பாகவதத்தினுடைய இன்னொரு ரூபம். ஆச்சரியமானது இந்த ஸ்ரீமன் நாராயணீயம் ஸ்ரீமத் பாகவதம், பாகவதம் போட்ட குட்டி அப்படின்னு சொல்லலாம். பிரம்மசூத்திரத்தினுடைய குழந்தை பாகவதம், பாகவதத்தினுடைய குழந்தை நாராயணி. அத்தனை வசத்தி அந்த பாகவதம், வீண் போகாதது பாகவதம். திரும்ப திரும்ப சொல்றது பகவான பிடிச்சுக்கோ, பகவான் தான் உனக்கு கதி அப்படின்றது. அவமானம் வந்துடுதா, அவமானத்தை நினைச்சு புழுங்காதே, பகவான புகழ்ந்து, பகவான புகழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த அவமானம் மனசை பாதிக்காது. அவமானம் வந்துடுச்சுன்னா இந்த அவமானப்படுத்தினவா, இந்த அவமானப்படுத்தினவா சொன்ன வார்த்தைகள் இதைத்தானே புலம்பும், இது லோகஸ்வபாவம். ஆனா பாகவதம் என்ன சொல்றது அப்படின்னா, நீ இதை சொல்ல சொல்ல இன்னும் ஜாஸ்தி தானே ஆகும். அவன் அவமானப்படுத்திட்டா, சாணக்கிய அர்த்தசாஸ்திரத்தை சொல்றார், உன்னுடைய அவமானத்தை யார்கிட்டையும் சொல்லாதேன்றார். நம்ம தெரிஞ்சிருவா டமாரம் பண்ணுங்க, ஏன்னா நாடு தெரிச்சிச்சோ அப்படியா சொல்லிட்டா அப்படின்னா ஒரு பரம திருப்தி நமக்கு. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், மாமியார் கஷ்டப்படுத்துறான்னு ஒரு 10 பேர்கிட்ட சொல்லிட்டோம்னா மாமியார் ராட்சசி ஆயிடுவா, நம்ம சமத்தா ஆயிடுவோம், நமக்கு அதுல ஒரு அல்ப ஆனந்தம் வச்சுக்கோங்களேன். இது பெரிய கஷ்டம், மாமியார் சொல்லுவா மருமகள் குற்றம் ஆகும் போது ரெண்டும் சரியில்லை, அதான் உண்மை, இதுவும் சரியில்லை அதுவும் சரியில்லை. ஆனா இதனால பிரச்சனை தீர போறதா இல்லையா, இன்னும் விருத்தியாயிடு. ஏதான ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம யார்கிட்டயோ புலம்பினம் பாருங்க, அவா எதிர்த்தியா யார்கிட்டயா சொல்ல இவா காதலா விழுந்துடும், இன்னும் மோசமா போறோம். துருவனுக்கு அப்படிதானே அவமானம் ஆயிடுச்சு, ஆனா அந்த அவமானத்தை பகவத் பக்தியா கன்வெர்ட் பண்ணிருக்கான். பிராரப்த கர்மாவா தான் நமக்கு வியாதி வர்றது, பிராரப்த கர்மானுரூபமா தான் நமக்கு அவமானம் வருது, பிராரப்த கர்மானுரூபமா தான் நமக்கு நஷ்டம் வருது. அப்ப இதெல்லாம் பகவத் பக்தியா மாத்திக்கணும். நாராயணியம் அப்படி வந்து தானே வியாதி தான் கன்வெர்ட் ஆகி நாராயணியமா வந்துடுது. குருவாயூரப்பன் அனுகிரகம், பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் சொல்றோம் இல்லையா, ஒளிஞ்சிருக்கிற கிருஷ்ண ரகசியத்தை ஸ்வீகரிக்கணும். நம்ம எல்லாம் மேல மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம், இந்த அனுகிரகம் எப்படின்னா பலாப்பழம் மாதிரி மேல பாதா பயங்கரமா இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள தித்திக்க 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 சொலையிருக்கு. அதனாலதான் பிபத பாகவதம் ரசமாலயம் ரசிகா புவிபாவுகா குடிக்கணும். எல்லாத்துக்கும் ஒரே ஔஷதம், ஸ்ரீகிருஷ்ண திவ்ய ஔஷதம் பிப மனக ஸ்ரீகிருஷ்ண திவ்ய ஔஷதம். முகுந்தமாலால குலசேகராழ்வார் சொல்றார், ஏ மனசே எதையோ நினைச்சு புலம்பாது, இதம் சரீரம் பரிணாம பேசலம் பதத்யவசியம் சததந்தி ஜர்ஜரம் பிப மனக ஸ்ரீகிருஷ்ண திவ்ய ஔஷதம். எப்படி இந்த சரீரம் ஒரு ஆள் விழப்போறது, இதுக்கெல்லாம் ரொம்ப பிரயத்தனப்பட்டு இருக்காத. கிமௌஷதம் கிஷ்யசி மூட துர்மதே நிராமயம் கிருஷ்ண ரசாயனம் பிப, எதையோ குடிச்சுட்டு ஓடின்னு இருக்கியே, கிருஷ்ண ரசாயனம்ன்ற ஒரு மருந்து இருக்கு அதை குடியேன் அப்படின்னு சொன்ன. துருவன் அதை குடிக்க ஆரம்பிச்சுட்டான். அம்மா சொல்லிடா தமே பவத்தாஸ்ரய, 5 வயசுல ஒரு அவமானம், அந்த அவமானத்தை அப்படியே பகவத் பக்தியா கன்வெர்ட் பண்ணு. நீ என்னெல்லாம் கெடுதல் சம்பவிக்கிறதோ அது அப்படியே சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்தூன் அவன் திருவடிகள்ல போட்டு குருநாதர் சொன்ன மந்திரத்தை தியானம் பண்ணிட்டு பகவத் பக்தியில தளச்சு கிடந்தான். இதுதான் சம்சார சாகரத்தை தாண்டறதுக்கான உபாயம். இதை தவிர வேற உபாயம் கிடையாது. படாத பாடு விடுத்துறாளே அவளை நீ தண்டிக்கப்படாதான்னா பிரார்த்திக்கப்படாது. ரொம்ப சின்சியரா பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தோம், நீ இந்த பாடு படுத்துறாளே உனக்கு கண் இருக்கா அப்படின்னா நீ கண்ணை திறந்து அவளை எரிச்சு போடு அப்படின்னு அர்த்தம். அப்படி அல்ல, பகவானே இதையெல்லாம் தாண்டும்படியான ஒரு புத்திய ஒரு மனச எனக்கு அப்படி ஒரு மனசு வேணும். இதெல்லாம் கொஞ்ச நேரம் தானே, ஒரு அவமானமோ நஷ்டமோ இதை போய் பெருசா பிரஸ்தாபிச்சுட்டு இருக்கிறது என்ன இருக்கு? இப்ப பாகவதம் 18 ஸ்லோகம் டெய்லி பாராயணம் பண்ற அவ்வளவு நல்லா இருக்கு. டெய்லி ஒரு மணி நேரம் அவாவா இங்க உட்காந்து இந்த அவாவா கஷ்டங்கள் எல்லாம் சொல்லும் போதுனா அடுத்த நாள் யாருமே வரமாட்டேன். திரும்பி திரும்பி என்ன சொல்ல போறது? தாபத்ரயம் அவ்வளவுதானே, ஆத்யாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி வைதிகம். உடம்பே முடியல, ஒரே ஜலதோஷம், ஒரே தலைவலி இருக்கிறது, ஒரே தலைதான், ஒரே ஒரு வழிதான் வருது. உடம்பு ஃபுல்லா இருக்கிறது, உடம்பு எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் வருது, இவ்வளவுதானே. அப்புறம் அவா கஷ்டப்படுத்திட்டா, இவா கஷ்டப்படுத்திட்டா, இது அப்புறம் ஒரே மழையே இல்ல, வெயில் ஜாஸ்தியா இருக்கு, ஒரே தடுக்கிறது, இவ்வளவுதானே சொல்ல போறோம். ஆத்யாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் இயற்கை உற்பத்தி. இதை பேசி என்ன ஆக போறது? இதை பத்தி ஒரு பிரயோஜனம் இல்லை. அதை விட பகவத் தியானம், பகவன் நாம சங்கீர்த்தம், பகவத்லீலைய பேசினோம்னா ஹரியே கிடைப்பான், குருவன் அப்படிதான் பிடிச்சுட்டான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, 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 ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நேத்தியே சொன்னேன், உங்களை குருவனா பாவிச்சுண்டு இதை ஜபிங்க. பாகவதத்துல இந்த பாவத்தை தான் நாம கிரகிக்கணும். கதையெல்லாம் உங்க எல்லாருக்கும் நன்மா தெரியும், அதுலாம் எங்களை விட ஜாத்தியே உங்களுக்கு தெரியும். நிறைய பேருடைய கதை கேட்கறதுனால நிச்சயமா எத்தனை விதம் உண்டோ அத்தனையும் தெரியும். பாவம் எப்படியாவது ஒரு அவமானம் வந்துடுத்தா உடனே உங்களை துருவனா பாவிச்சுக்கோங்கோ, துருவனை போல நாமத்தை ஜபிக்க ஆரம்பிச்சு. கூட இருக்கிறவாளே கஷ்டப்படுத்துறாளா, தாங்க முடியாம தொல்ல கொடுக்கிறாளா, உடனே உங்களை பிரகல்லாதன் நினைச்சுக்கோங்கோ, பகவன் நாமத்தை ஜபிங்கோ, தானாகவே சுவாமி கூட இருக்கிறது. இதுதான் ரகசியம். ரொம்ப கஷ்டம் வந்துட்டே இருக்கு, மாதிரி மாதிரி ஒன்னு தொட்டா ஒண்ணு முடிஞ்சா இன்னொன்னு வந்துட்டே இருக்கு. அபாரான நிம்மதியா மூச்சு விட முடியல, மாத்தி 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 ஏதான ஒண்ணு வந்துட்டு இருக்கா. குந்திய நினைச்சுக்கோங்கோ, விபத்தகன சந்து நகன்னு ஜபிக்காமல் திடீர்னு எதிர்பார்க்காம ஒரு துக்கம் வந்துடுதா, உத்தரையும் நினைச்சுக்கோங்கோ, பாகி பாகி மகாயோகின் தேவதேவ ஜகத்பதே, அவ்வளவுதான். பெரிய நஷ்டமா எடுத்தா திரௌபதி நினைச்சுக்கோங்கோ, கிருஷ்ணா காப்பாதுன்னு கத்து. இதுதான் முக்கியம். அந்த பாவம் குருவன் நினைச்சு பாருங்க, உடனே ஃப்ரெஷ் ஆயிடும். நீங்க நினைக்கும் போதுதான் பிரச்சனையே. நீங்க யாருன்னு கொஞ்சம் மறந்துட்டீங்கன்னா அத போல பரம உபகாரம் உங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. உங்களை நீங்க மறக்கணும். மறக்கணும்னா சரீர அபிமானத்திலே நான் இன்னார், இந்த வயசு, இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய தாயார், இன்னாருடைய கணவன், இன்னாருடைய குழந்தை, இன்னாருடைய சகோதரன், நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், நான் இந்த ஊர்ல இருக்கேன், இந்த ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஐடென்டிபிகேஷன் இருக்கேன், இத்தனை ஞாபகம் இருக்கு பாருங்கோ. இது ஓரம் தள்ளி வச்சுனா தூக்கத்தை எப்படி எல்லாம் ஓரம் தள்ளி வைக்கிறோமோ அது போல ஓரம் தள்ளி வச்சுட்டோம்னாலே பரமானந்தம். துருவன் அந்த மாதிரி எல்லாத்தையும் ஓரம் தள்ளி, இந்த ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜபிச்சு 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 சுருச்சி பண்ண அவமானத்தை மறந்துட்டான். தான் உத்தான பாதனுடைய புத்திரன்றதை மறந்து போயிட்டான். உனையோட ஞாபகம் இருந்து அழகா நாரதன் வந்தார், உபதேசம் பண்ணார், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொன்னார், இதை ஜபிச்சா நாராயணன் கிடைப்பான், அவ்வளவுதான் லட்சியம். அது எல்லாத்தையும் மறந்துட்டான். நம்ம என்ன பண்ணுவோம்? நான் ஜபிக்கிறேன், நான் ஜபிச்சு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், நான் திரும்பி போய் சுருச்சி முன்னாடி நிக்கிறேன். நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் இப்படித்தான் உட்காந்துருக்கு, அங்கத்தான் பிரச்சனையே. அவமான படுத்துக்கான உடனே கோவில் வந்து பிரார்த்தனை பண்ணும், பகவானை வாழ்க்கை வாழ்ந்து காட்டணும், வாழ்ந்து காட்டணும், வாழ்ந்து காட்டணும். கடைசியில கோவில்ல வந்து நின்று அவாதான் நினைச்சிருந்து அவாளே அவமானப்படுத்தா, இவாளுக்கு நான் ஜெயிக்கணும், பகவானை இவாளுக்கு நான் ஜெயிக்கணும், எங்க கோவில நின்று அவளை நினைச்சிருந்து. அது இல்ல, கோவில நின்று பகவான் நினைக்கணும், என்ன ஜெயிக்கவை, உன்னால ஜெயிக்க வைக்க முடியும். பிரார்த்தனை பண்ற பிரார்த்தனை மெத்தட கொஞ்சோண்டு மாத்திண்டா போதும், அவமானப்படுத்தின ஆள கஷ்டப்படுத்தின ஆள நினைக்கிறத விட்டுட்டு சுகம் தரும்படியான சுவாமிய ஸ்மரிக்க சுகஸ்வரூபி தானே. அப்ப குருவன் அப்படி தியானம் பண்ண தியானம் பண்ண தியானம் பண்ண லோகத்தையே மறந்துதான் ஹிருதயத்துக்குள்ள ஹரி வசப்பட்டு ஹரி வசப்படணும். ஹரி வசப்பட்டுட்டான் 5 மாசத்துல ஹிருதயத்தை ஹரி தெரிஞ்சுட்டான். மூச்சு விட கூட மறந்துட்டான் குழந்தை. நமக்கெல்லாம் மூச்சு விட மறந்த பயம் இருக்கு. இந்த குழந்தை மூச்சு விடுறதையும் மறந்துட்டான். ஹரி பிரத்யக்ஷம் ஆயிட்டான். அவன் கண் முன்னாடியே வந்து நிக்கிறான். குழந்தைக்கு அது கூட தெரியல. அந்தரியாமி பகவான் தன் ரூபத்தை மறைச்சான். கண்ணை திறந்தான். எதிர்க்க ஹரி நின்றான். ஹரி இவனை பார்க்க இவன் ஹரிய பார்க்க ரெண்டு பேரும் மக்னமாய் கிடக்க கடைசியில ஹரி தன்னுடைய சங்கத்தினால குழந்தையுடைய கண்ணத்தை தடவினான். இனிமேல் கண்ணம் யார் கண்ணத்தை பிடிச்சாலும் துருவனுடைய கண்ணத்தை நினைச்சுக்கோ. நம்ம யாராவது குழந்தையோட கண்ணை போய் கிண்டு வாங்கியா அப்படின்னு அந்த மாதிரி உமாச்சி வந்து நம்ம கண்ணத்தை கிளி சமத்து அப்படின்னு அப்படி இருக்கும். ஜோரா இருக்கும் இல்லையா? கிருஷ்ணா என் கண்ணமும் சும்மா தான் இருக்கு. எல்லாரும் கொஞ்சியாச்சு. பாக்கி ஒண்ணும் இல்லை. கொசு வரைக்கும் கொஞ்சம் கொடுத்துருக்கு. அழகா ராத்திரி உட்காந்து கடிச்சு ஈ உட்காந்து யாரா நாய் வளர்த்தா நாய் நக்கி என்னெல்லாமோ ஆயிடுச்சு. இந்த கண்ணம் இன்னும் பாக்கி இருக்கிறது. ஹரி தொடணும். சரீரத்துடைய பரம பிரயோஜனம் ஹரி ஸ்பர்ஷம் தானே. பாண்டரங்கனை போய் தொடரும். பாண்டரங்கன் நம்மளை தொட்டா எப்படி இருக்கும்? அதானே சுகம். அந்த குழந்தை கண்டதை பகவான் அப்படியே தடவி கொடுத்துட்டானா. குழந்தை ஜோர ஸ்தோத்திரம் பண்ணான். யோ அந்த பிரவிஷ்ய மம வாசமி மாம் பிரசுத்தாம் சஞ்சீவயதி அகில சக்தி தரஸ்வதாம்னா அன்யாம் சஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். யோ அந்த பிரவிஷ்ய எவன் உள்ளுக்குள்ளே தூண்டுறானோ அவன் தான் இவன் வெள்ள நிக்கிறான். அபாணி வெள்ள நிக்கிறாய் உள்ளையும் நிற்காய். அந்தரியாமி உள்ளுவார் உள்ளிச் செல்லாம் உடன் இருந்து கூடவே இருக்கார். அதனால கவலையோ பயமோ துக்கமோ வேண்டாம். சுவாமி பெரிய சொத்து உள்ளுக்குள்ளேயே இருக்கு. அழியாத சொத்து. யாரும் கொள்ளையடிக்க முடியாத ஒரு சொத்து. நம்ம சரீரத்துக்கு கூட இருக்கிற எல்லாரும் போனாலும் நம்ம கூட இருக்கிற இவன் போகிறது. உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. நீங்காத செல்வம் நிறைந்து உள்ளுக்குள்ள இருக்கான். சதா சர்வதா நாம மறந்து போயிடும். துருவன் புரிஞ்சுட்டான். நீதான் பாயோ அந்த பிரவிஷ்ய பகவான் இப்படி பார்க்கணும். அப்ப வந்து 5 வயசுல எவ்வளவு உக்ரமான தபஸ் பண்ணிட்டியடா. துருவன் சிரிக்கிறான். யோ அந்த பிரவிஷ்ய நான் போய் பண்ணுவேனா? நான் பாட்டுக்கு ஜாலியா விளையாடிட்டு இருந்தேன். நீ என்ன பண்ணாய்? உள்ளுக்குள்ளேந்து தூண்டினாய். அப்பா மடியில போய் உட்காருடான். யோ அந்த பிரவிஷ்ய உட்காரு தொண்ணில தூண்டின நீயே சுருச்சு உள்ளுக்குள்ளே தூண்டினா. யோ அந்த பிரவிஷ்ய பேக் உட்காரப்படாதுன்னு கையை பிடிச்சா. கையை பிடிக்க வச்ச நீயே யோ அந்த பிரவிஷ்ய டே பரமாத்மாவை தபஸ் பண்ணி என் பிள்ளையா பொருடான்னு சொன்னான். யோ அந்த பிரவிஷ்ய அத்தனை அனுபவம் புரிஞ்சுட்டு. இன்னைக்கு நான் ஹரிய பாக்குறேன்னா இதுக்கு ஆதி காரணம் உத்தமன். அவன் மடியில உட்கார்ந்து உத்தமன் அந்த மடியில உட்காரும் பொழுது இவனும் உட்கார போனான். தடுத்தது சுருச்சி இல்ல அந்தரியாமி. அட்லீஸ்ட் அப்பாவாது பரவாயில்லடி குழந்தை தானேடி சொல்லப்படாதா? அவரை பேச விடாம தடுத்த அந்தரியாமியும் நீதான். யோ அந்த பிரவிஷ்ய உடனே அம்மா கிட்ட போன அம்மாக்குள்ளேன்னு தமே பவத்த ஆசிரய யோ அந்த பிரவிஷ்ய எங்க அம்மாக்குள்ளேன்னு என்ன உன்னை அடையணும்னு சொல்லி கொடுத்தது நீ. சரி நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். நாரதற்குள்ளேந்து யோ அந்த பிரவிஷ்ய போய் வயிற நின்று என்னை வீட்டுக்கு போடான்னு சொல்லி என்னை கேட்க விடாம இல்ல இல்ல நான் பார்த்துதான் ஆகணும்னு என்னை உள்ளேந்து தூண்டினவன் நீ தான். யோ அந்த பிரவிஷ்ய ஆனா அவருக்குள்ளேந்து எனக்கு உபதேசம் பண்ணது நீ தான். யோ அந்த பிரவிஷ்ய இந்திரன் அழகா எங்க அம்மா வேஷத்துல வந்து குழந்தை தவம் பண்ணது போதும் தான் சொன்ன போது கூட ஏமாறாம என்னை இருக்க வச்சது நீதான். யோ அந்த பிரவிஷ்ய இத்தனையும் பண்ணி இன்னைக்கு என் முன்னாடி காட்சி கொடுக்கறதும் நீ. இத்தனைக்கும் ஒரே காரணம் ஆதி காரணம் ஆதி பீஜம் நீதான். அப்ப நமக்கு வந்த அவமானமோ நஷ்டமோ வியாதியோ யாரோ கொடுக்கல எல்லாம் இவர் தான் காரணம். ரொம்ப சௌகரியமா இருக்கு. ஒரு கஷ்டம் இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு அவமானம் இல்ல. சப்தாகம் பக்கம் வந்திருப்பேன். பாகவதம் படிச்சிருப்பேன், சத்தியமா இல்ல. ஏதோ ஒரு காரணம், ஒரு அடி அடிச்சதுல பாகவத கரையில ஒதுக்கி, அது என்ன காரணம் அவாவாளுக்கு தெரியும். ஏதோ ஒன்னு பிடிச்சு இழுத்து பாகவத கரையில தூக்கி போட்டது பவசாகரத்திலேருந்து கத்தளிக்கிற பவசாகரத்துல பாகவதன்ற ஒரு ஓடம் வர இதை பிடிச்சு ஏறணும் எங்கேன்னு தோணித்துனா குருன்னு ஒண்ணு வந்து இப்படி பிடிச்சி தூக்கி போட்டுருக்காரு. எங்க அலைஞ்சிட்டு இருக்கா பவசாகரத்துல. அதனாலதான் விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, அபயக்கரம். அந்த கரம் தூக்கி அப்படி போட்டுதோ இன்னைக்கு உட்காந்து சத்தாகத்தை கேட்டு இருக்கு. அப்ப வியாதி வந்துடுதா கவலைப்படாதீங்க, ஹரி கிருபை ஒளிஞ்சிட்டு இருக்கு. அவமானம் வந்துடுதா, சீக்கிரத்துல ஹரி தர்சனம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு அவமானத்துக்கு பின்னாடியும் ஹரி நிக்கிறான். அவமானத்துக்கு இப்படி தள்ளி நல்லா பின்னாடி இருக்க ஹரி தெரியும். நஷ்டம் வந்துடுத்து, நஷ்டம் முன்னாடி நிக்கிறது, பின்னாடி ஹரி நிக்கிறான். நஷ்டத்தை ஒரு தள்ளு தள்ளினா ஹரி நிக்கிறான். ஹரி நஷ்டம்னு ஒரு போதையை போச்சுட்டு வரா, ஹரி வியாதியும் ஒரு போதையை போச்சுட்டு வரா, ஹரி அவமானம்னு ஒரு போதையை போச்சுட்டு வரா, ஹரி துக்கம்னு ஒரு போதையை போச்சுட்டு வரா. இதெல்லாம் வந்தாதான் இந்த லோகம் அனித்யம்னு ஒரு புத்தி வரும். அனித்யம்னு தெரிஞ்சே இவ்வளவு ரசிக்கிறோமே, இது என்ன தெரியறது, இது அவமானம் உடைய லோகம், இது துக்க சாகரம், இது வியாதி சாகரம், இது நஷ்ட சாகரம். இவ்வளவு தெரிஞ்சும் நன்னாதான் இருக்கு அப்படின்னு ஓடிட்டு இருக்கோமே. இது தெரியவே இல்லைன்னா பெரிய நஷ்டம் இல்லையா? அதனால ஹரி என்ன பண்றான், நாம அவனை நஷ்டப்படப்படாதுன்னு இவ்வளவு பிளான் பண்றோம். மாஸ்டர் பிளான் எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். சகதேவன் சொல்றான் இல்லையா கண்ணன் இடத்துல, கண்ணன் கேட்கிறான் யுத்தம் வேணுமா வேண்டாமான்னு ஒவ்வொருத்தருக்கிட்டே கேட்கிறான். சகதேவன் சிரிச்சுட்டே சொன்னான், நீ ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காய், என்னத்துக்கு எங்களை கேட்கிறாய், என்னமோ நாங்க சொல்லி அப்படியே நடக்க போறதா? நீ ஒரு பிளான் பண்ணி எல்லாம் வச்சுட்டா கையிலே, எனக்கு தெரிஞ்சு இந்த யுத்தம் நிச்சயமா நடக்க போறது, ஏன்னா தீர்மானம் பண்ணது நீ. யுத்தம் நடக்கப்படாதுன்னா ஒரே ஒரு வழிதான், என்ன, ஒன்னை கட்டி போட்டா போதும் அவ்வளவுதான். நீ தூது போகாம இருந்தாலே தானா அவாவா செட்டில் ஆயிடுவான். நாங்களும் வேற ஏதோ ஊரை பார்த்துட்டு எங்கேயாவது ராஜ்ய பரிபாலனை பண்ணலான்னு போயிருப்போம். ஆனா யுத்தம் பண்ணணும்னு சங்கல்பிச்சுட்டா உன் சங்கல்பத்தை மாற்ற முடியுமோ அப்படின்னு. அது மாதிரி எல்லா விதமான சங்கல்பமும் பண்றது அவன், அவனே சங்கல்பம் பண்ணி அவனே நம்ம அவன் பக்கம் இழுக்க, நாமா போகிறது இல்லை. தன் கிருபையினாலே தானே கையை பிடிச்சு இழுக்கிறான். துக்கம்னு ஒரு கையை பிடிச்சு அது இழுக்கிறான், வியாதின்னு ஒரு கையை கொண்டு இழுக்கிறான், இழுத்து இழுத்து தன் பக்கத்துல வச்சுக்கிறான். அதனாலதான் திருவான் சொல்றான், யோ அந்த பிரவிஷ்ய, எனக்குள்ளே எல்லாம் பண்றது நீதானேப்பா. இப்ப நீங்க பாகவத சப்தாக வந்து உட்கார்ந்து இருக்க அப்படின்னா ஹரி வா, இந்த குழந்தை எல்லாம் கையை பிடிச்சுன்னு வந்து வாங்க, இங்க வாங்க அப்பா, இங்க வாங்க, இப்ப வாங்குவானே தாத்தா அப்படின்னு அது குஞ்சு கையை பிடிச்சிருந்து. அதுக்கு நம்மள இழுக்கிற பலம் கிடையாது, தன்னுடைய வாஞ்சையினாலே தன்னுடைய பிரீதியினால வாயே வாங்கோலே பிளீஸ் அப்படின்னு கையை பிடிச்சு இழுத்துட்டு வரும் பாருங்கோ. அந்த மாதிரி பாகவதம் கையை பிடிச்சு நம்மளை இழுத்து வாயுமே. டெய்லி எங்கெங்கயோ போறியோன்னு இன்னைக்கு இங்க வந்து உக்காந்துக்கோ, தூக்கம் வருமே பரவாயில்ல, நீ தூங்கினாலும் வந்து உக்காந்துக்கோ அப்படின்னு பாகவதம் பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க. பாகவத ரூபமாக கண்ணன் இழுத்து கொண்டு வந்து வச்சிருக்க. அதனாலே திருவன் ஸ்தோத்திரம் பண்றான். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆனந்தமா சொல்றான், பக்தி பிரபகதாம் துவயிமே பிரசங்கோ பூயாத் அனந்த மகதாம் அமலாசயானாம் ஏனாஞ்சோல்பர முருப்யசனம் பவாத்திம் மேஷ பவத்குண கதாமிருதபானமத்தஹ. அப்பா நிறைய பாகவதாளுடைய சத்சங்கத்தை எனக்கு கொடு. அவ எப்பொழுதும் நிர்மலமான மனசு உடையவர்கள், அவ எப்பொழுதும் உன் கதையே பேசின்றிருக்கார்கள். இத்தனை பேர் இருக்கள், சப்தாகம் நடந்தா எல்லாரும் புஸ்தகத்தை ஒழுங்கா கவனிக்கணும். பாகவத புஸ்தகம் இல்லை, இத்தனை பேர் உட்கார அஞ்சு நிமிஷம் அந்தண்ட போகிறதுக்குள்ள மச்சி மார்க்கெட் மாதிரி அது. சத்தியம் முருகனே சொல்ற, நான் சொல்லப்பா கையில பாகவத புஸ்தகம் இருக்கிறதுனால கண்ணு காது எல்லாம் என்ன சவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் எல்லாம் கடகடகடன் நடக்கிறது. ஒண்ணும் இங்க கஷ்டப்பட்டு பிரயத்தனப்படவே இல்லை, இந்தியங்களை நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்ணவே இல்லை, இங்க வந்துட்டாலே தரணும். அதனால நிறைய பக்த சங்கத்தை கொடுப்பா அப்படின்னு இப்படி எல்லாம் பிரார்த்திச்சென்றான். ஹரி பிரசன்னம் ஆயிட்டார், குழந்தை சௌக்கியமா இருடா, சகல விதமான சுகபோகங்கள் அனுபவிடா, 36,000 வருஷம் கழிச்சு அழகா வந்துடுறா, உனக்காக ஒரு துருவ மண்டலம் ரெடி பண்ணிருக்கேன்டா, அப்புறம் அதுக்கப்புறமா வைகுந்தம் வரலாண்டா, இவ்வளவு கிருபையும் பண்ணிட்டான். குழந்தைகளுக்கு சின்ன வயசுலயே பக்தியை கொடுத்துடலாம், செட்டில் ஆகும். நம்ம கஷ்டப்பட்டு 20 வயசு ஆயிட்டு செட்டில் ஆகலையே, 25 வயசு ஆகும் செட்டில் ஆகலையே, 5 வயசுல கொடுக்க வேண்டிய பகவத் பக்தியை கொடுக்கல. 5 வயசுல நல்லா தெளிவா பகவத் பக்தியை கொடுத்துட்டேன்னா 36,000 வருஷத்துக்கு கேரண்டியா அது எல்லாம் கிடைச்சு. நம்ம குழந்தைகள் எல்லாம் பகவான் ஏடிஎம் கார்டு மாதிரி யூஸ் பண்ண சொல்லிக்கிறோம், உமாச்சி நன்னா படிக்கணும் பிரார்த்திச்சுக்கோ, உமாச்சி ஹெல்த் நன்னா இருக்கணும் பிரார்த்திச்சுக்கோ, இப்படிதானே கேட்கணும். உமாச்சியை பிடிச்சுக்கோடா, பிடிச்சுக்கோடி பொண்ணேன்னு சொல்ல மாட்டேங்கிறோம், பகவான் இறுக்கி பிடிச்சுக்கோ. குழந்தைக்கு 5 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா குருவன் வயசு ஆயிடுச்சு, பிரகல்லாதன் வயசு ஆயிடுச்சு, உன்னால ஹரிய பார்க்க முடியும், விட்டுடாதேன்னு சொல்லணும். சொல்லிட்டே வந்தேன்னா தானாகவே அது புத்தியில உரைச்சிடும், சத்தியமா பகவான பார்க்கும். எத்தனையோ குழந்தைகள் 5 வயசுல அந்த பக்குவம் அடையறத அடியின் கண் கொண்டு பல இடங்கள்ல பார்த்திருக்கேன். ஆச்சரியமா இருக்கும் அந்த குழந்தைகளுடைய பக்குவம். பாகவதம் பொய் இல்லை, 5 வயசு குழந்தைகளுக்கு நிச்சயமா பகவான பார்க்க முடியும். கலியுகத்திலேயே ஆண்டாள் மீரா துருவ சரித்திரம் கேட்ட துருவதாசன், துருவனுடைய சரித்திரத்தை கேட்டு துருவதாசன்ற ஒரு குழந்தை வீட்டை விட்டு ஓடி பிருந்தாவனம் போயிடுச்சு. பிருந்தாவனம் போய் நானும் துருவன மாதிரி ஹரிய பார்க்கணும்னு அழுது 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 மூர்ச்சையாகி விழுந்துடுத்து. ஸ்வயம் ராதிகா ராணியே வந்து அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணி காட்சி கொடுத்து துருவன மாதிரி அவனை ஹரி அனுபவிக்க வச்சா. துருவ சரித்திரம் கேட்ட பலம் துருவதாசன்னே அவனுக்கு பெயர். அப்ப பாகவதம் சத்தியம், இதுல வந்த பக்தா எல்லாருமே சத்தியம். இந்த பக்தர்கள் போல நாமும் பகவானை அனுபவிக்க முடியும். சத்தியம் 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 புனர் சத்தியம், சந்தேகமே வேண்டாம். அப்படி அழகா குருவனுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணார். அழகா கோடர்னல உட்கார்ந்து சுவாமி கிளம்பிட்டார். குருவன் இப்படி பார்க்கிறான், கண் முன்னாடி நிக்கிறது சங்க சக்கர கதா பத்ம பாணி ரூபம், சரியா குருவாயூரப்பனுடைய ரூபம் எக்ஸாக்டா அதுதான். ஆனந்தமா அதையே நினைச்சாரடா, இத்தனை பெரிய சுவாமி 5 மாசத்துல காட்சி கொடுத்துட்டார், மோட்சம் வரேன் உங்களோட வரேன்னு ஏறி உட்கார்ந்து போயிருக்கலாமே, அதை விட்டு விட்டு இங்க இருக்கேன் அவர் சொன்ன 36 வருஷம் எல்லா சுகத்தையும் அனுபவி அப்படின்னு ஆஹா அப்படின்னு தலையாட்டிட்டேனே, ஏமாந்து போயிட்டேனே, எவ்வளவு பைத்தியகாரதனம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இருக்கான் அப்படின்னா பிரத்யட்சமா இருக்கான். நீதான் வேணும்னு பிடிச்சிட்டு போக வேண்டாமா, அவர் கொடுக்கிற சாக்லேட்டு பிஸ்கெட்டு ஐஸ்கிரீம் பொண்டாட்டி ஆட்டுக்காரர் குழந்தைகள் இதை அனுபவிச்சுட்டு இருக்கிறது, இதை விட வசதியான அவனை எல்லவா அனுபவிக்கணும். துருவன் வருத்தப்படுறா, சீ சந்தோஷப்படலையா, நான் சாதிச்சுட்டேன்னு ஏமாந்து போயிட்டேனே, ஹரியனுடைய மாயையில தோத்து போயிட்டேனே, ஹரி எதிர்க்கே மாயையில தோத்து போயிட்டேன். இங்கயோ ஹரி இல்லாம தோத்து போகல, ஹரி கண்ணெதிர்க்க நிக்கிறேன், ஹரி என்கிட்ட பேசுறா, ஆனா அந்த மாயா பலத்துல இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அவன் கூட வந்துடுறேன்னு போக தோணலையே. ஐயோ தலையை அடிச்சுக்கிறான் நான் துருவன், நம்மளா இருந்தா போஸ்ட் அடிச்சு ஓட்டிடுவோம், நான் இன்று இந்த சமயம் பகவானை கண்டேன். துருவன் அதெல்லாம் பண்ணல, வீணா போனேனேன்னு துக்கப்படுறான். பகவத் பக்தியில நமக்கு தான் அனுபவம் கிடைச்சால் லோகமா லோகத்தை அப்படியே அத பிரஸ்தாபமா சொல்லிட்டு இருப்போம் இல்லையா, பெருமையா சொல்லுவோம் இல்லையா. துருவன் வருத்தப்படுறான், ஒண்ணுமே அடையலையே. அவன் கொண்டே அவன் சந்தோஷம், ஹரிய பார்த்தது, ஹரி அவன் கண்ணத்தை தொட்டது, ஹரி இவன் பேசினது, ஹரி இவனிடத்துல பேசின எல்லாம் கேட்டு திரும்பியும் ராஜ்யத்துக்கு வரான். நாரதர் சொல்லிட்டா உத்தானபாத மகாராஜாவிடத்தும் புள்ள வராண்டா அப்படின்ட்டார். உடனே ஆச்சரியமா பெரிய வரவேற்பு எல்லாம் கொடுக்கிறார். சுருச்சி எல்லாம் பார்த்த குழந்தை சாரிடா அப்படின்ட்டார். உடனே காலில் விழுந்த சாரி எல்லாம் சொல்லாதீங்க, உங்க கிருபைதான் நான் ஹரிய பார்த்தேன், ஹரி என் கண்ணத்தெல்லாம் தடவினார் அப்படின்னா சொன்னான். சுருச்சி கண்கள்ல கண்ணீர் வழிகிறது, என் பிள்ளைய ஊட்டி ஊட்டி வளர்த்தேன் அது உருப்படல, இந்த பிள்ளைய விரட்டி அடிச்சேன் அது உருட்டுடுது. இதுதான் நம்ம குழந்தைய தாங்கி தாங்கி தூக்கி 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 வளர்க்கிறோம், அந்த ஆத்மாவுக்கு வேண்டியதை கொடுக்கறது இல்லை, விரட்டி அடிச்சுட்டான் அந்த குழந்தைய ஹரி கிடைச்சுட்டான். ஆச்சரியமா சுழிதி பக்கத்துல வந்தான், கைய கூப்பிண்டான், சுழிதி தலையில கை வச்சா, குழந்தை ஹரிய பாத்தியாரா, ஆமா அம்மா நீ சொன்ன மாதிரி ஹரிய பாத்துட்டேம்மா, தந்தை எங்கே எங்கேனோ துருவனை போலே அப்படின்றா பெண் பிள்ளை, திருக்கோள பெண் பிள்ளை ராமானுஜரத்தை சொல்றான். அஞ்சு வயசுல ஜெகத் காரண வஸ்துவான ஜெகத் பிதாவான நாராயணன் எங்கேன்னு நான் என்ன கேட்டேனோ அந்த மாதிரி அடியாள் பக்குவப்படலையே சுவாமி அப்படின்ட்டான். ஆமாமா ஹரிய பாதேமா போற வழியில நாரதனுக்கு உபதேசம் பண்ணாருமா அப்படிங்கிற கதையெல்லாம் சொன்னான். முத்தான பாதராஜா எல்லாரும் குருவனை கொண்டாடினான். ஒவ்வொரு நாளும் அந்த ஹரிய பாத நினைப்பே காலத்தை ஓட்டினான். லோகாயுதமா கத்துக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கத்துட்டான். ஆனா ஹிருதயத்துல இந்த ஹரி ஸ்மரணம் பசுமரத்தாணி மாதிரி நன்னா பதிஞ்சுது. எப்பொழுதுமே நமக்கு கிடைச்ச சின்ன சின்ன பகவத் அனுபவங்கள் அப்படியே மனசுல நிக்கிறது ஒண்ணும் அது மறக்கவே மறக்காது. அது எப்ப நினைச்சாலும் ஒரு குதூகலமா உற்சாகமா இருக்கும். துருவன் அதை நினைச்சுட்டே இருக்கான். ஒவ்வொரு நாளும் சுனீதி எப்படிடா பார்த்த ஹரி எந்த கண்ணத்தடா தடவினா இடது கண்ணமா வலது கண்ணமாடா தடவத்துக்கு முன்னாடி எப்படிடா இருந்தா தடவின பிறகு உனக்கு என்னடா தோணிச்சு நீ என்னடா சொன்ன ஹரி என்னடா சொன்ன இதையே 36,000 வருஷம் ஒரு அம்மா கேட்கறது குழந்தையும் டெய்லி சொல்லிட்டு இருக்கான். நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது ஸ்லோகம் சொல்லி கொடுத்தா டெய்லி சொல்லி பார்க்கலாம். அம்மாவுக்கு தெரிய மறந்து போச்சு சொல்லேன் பார்க்கலாம் அப்படின்னு இல்லையா அது மாதிரி அம்மா மறந்து போயிட்டு என்னடா நீ ஸ்தோத்திரம் பண்ணால் யோ அந்த அம்மா யோ அந்த பிரவிஷ்ய சொல்லு 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 இப்படியே வளர்த்துட்டு வர அழகா உத்தானபாத மகாராஜா பாதா காலகதி அடைஞ்சுட்டார். உத்தமன் வேட்டையாட போனான் அவனும் காலகதி அடைஞ்சுட்டான். குருவன் பெரியவன் ஆயிட்டான். கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு. ராஜ்ய பரிபாலனம் எல்லாம் பண்றான். உத்தமனை ஒரு யக்ஷன் கொண்டுட்டான்னு தெரிஞ்சு யக்ஷர்களோட ஒரு பெரிய சண்டை போடுறான். கடைசியில சுவயம்புவனு வந்தா குழந்த நீ எல்லாம் போய் சண்டை போடலாமாடா சீ எப்பேற்பட்டவன் 5 வயசுலயே அவமானத்தை ஜெயிச்சவன் தானி அவமானத்தை ஜெயிச்சு ஹரிய பிரத்யக்ஷமா பார்த்த பையன் நீ போய் உத்தமன் செத்து போனதுக்கு யக்ஷன் காரணம் நினைச்சுட்டியே அவனுடைய ஆயுசு அவ்வளவுதான் ஏதோ ஒரு காரணம் கொண்டு ஆயுசு போகிற ஆக்சிடென்ட்ல உயிர் போயிடுச்சு கார் வந்து அடிச்சு விடுத்துன்றோம். காருக்கும் இவருக்கும் ஏதான விரோதமா அப்படி காருக்கும் இவருக்கும் விரோதமா ஒன்றும் கிடையாது. பிராரப்தம் அவ்வளவுதான். அதுக்கு மேல அவர் ஒன்னும் சொல்ல முடியாது. அங்கங்க பாக்குறோம் எத்தனை விதமான மரணங்கள் ஏன் நடந்ததுன்னு கேட்டா பிராரப்தம் அவ்வளவுதான். இந்த சரீரத்துல இத்தனை நாள் தான் ஜீவிதம் அவ்வளவுதான். நம்ம பிராரப்தம் படுத்துறது மார்கண்டேயருக்கே வரலையா. ஆனா அவர் சிவபெருமானை பிடிச்சுட்டா தப்பிச்சுட்டார். சிவபெருமான மார்கண்டேயர் பிடிச்ச இடம் தான் உத்தரகாசி கங்கோதிபுரம் இருக்க உத்தரகாசி. அங்க போனா அந்த சிவலிங்கமே அப்படி சாஞ்சிருக்கு. அவன் என்ன கொடுத்து கட்டி பிடிச்சுக்கலாம். அந்த மார்கண்டேயர் அவ்வளவு அழகா அந்த சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சார். அப்ப இந்த பிராரப்தம் ஹரிய பிடிச்சா பகவான பிடிச்சாதான் மாறுமே ஒழிய வேற எதனாலையும் மாறாது. அதனால இந்த சண்டையெல்லாம் வேண்டாண்டா குழந்தை விட்டுட்டாரா டக்குன்னு விட்டுட்டானா குருவன் விரோதத்தை விட முடியுமா புத்துட்டான சுவாயம்பூவம் சொன்னார். கேட்ட உடனே குபேரன் ஓடி வந்துட்டான். அலகாபுரின்னு தான் பேரு பத்ரிகாசிரமத்து அந்த இடம் எல்லாம் அலகாபுரின்னு தான் பேரு. அங்கேருந்து வர்றதுனாலதான் கங்கைக்கு கூட அலகநந்தா அப்படின்னு பேர். அலகாபுரியிலேருந்து வர்றதுனாலதான் அலகநந்தானே அவளுக்கு பெயர். தேவப்பிரயாகைக்கு அப்புறமா தான் அவளுக்கு கங்கை அப்படின்னு ஒரு திருநாமமே. குபேரன் வந்தா அப்பா ஜெயிக்க முடியாத கோபத்தை விரோதத்தை ஜெயிச்சுட்டாயிடா குழந்த உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னா துருவன் பார்த்தான். எனக்கு கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட என்ன இருக்கு அது ஒண்ணு இருக்கு இல்லையா. துருவனுக்கு கொடுக்கற மாதிரி என்ன இருக்கு ஏதோ தரித்திரனா இருந்தோ தனத்தை கொடுன்னு கேட்கலாம். இவனுக்கோ ஒரு தரித்திரம் கிடையாது. ஹரின்ற தனத்தையே சம்பாதிச்சவன் தனஞ்சய அப்படின்ற பகவான் அர்ஜுனனை பார்த்து பெரிய தனமான என்ன ஜெயிச்சு ரதத்துல வச்சுட்டு இருக்கியாடா பயலே நீ தனஞ்சயன்ற அந்த மாதிரி தனஞ்சயன் இவனுக்கு என்ன வேணும் அவன் பார்த்தான் எப்பொழுதும் ஹரிபக்தி வேண்டார் ஒண்ணுவாரு. அதாவது எந்த தேவதையின் இடத்துல போனாலும் ஹரிபக்தி குருன்னு கேட்கும். ஜோசியக்காரர் 7 நாட்டு சனி பிடிச்சிருக்கோ சனி பிரீத்தி பண்ணணும் திருநள்ளாறு போ அப்படின்னு சொன்னா கூட திருநள்ளாறு போய் நன்னா ஹரிபக்தி வேணும்னு கேட்கும். ஹரிபக்தி வந்து விடுச்சுனா ராகு கேது சனி யாரும் ஒண்ணு பண்ணமாட்டான் அப்படி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த ஹரி பக்தி தான் பிராதான்யம். பகவத் பக்தி நவகிரக பிரீத்தி எல்லாம் பண்ணி என்ன கஷ்டப்படுத்தாதீங்கன்னு கேட்கப்படாது. ஹரிபக்தியை கொடு ஹரிபக்தியை கொடு ஹரிபக்தியை கொடு. அது இந்திரனோ சந்திரனோ எந்த தேவதைக்கு பூஜை பண்ணாலும் ஹரிபக்தி 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 பகவத் பக்தி வேணும். நிறைய இடங்கள் இப்பெல்லாம் குபேர பூஜை இப்ப ரொம்ப சீரியஸா பல சிஞ்சியா நிறைய இடங்கள் குபேரன் 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 லக்ஷ்மிய குபேர லட்சுமியா வச்சுதான் நிறைய பேர் சேமிக்கிறார். லக்ஷ்மி ஜெகஜனனி ஜெகன்மா தான் சேவிக்கிறத விட குபேர லக்ஷ்மி குபேர யந்திரம் அப்பா வைத்தறிச்சலா இருக்கு. பணம் வச்சுருக்க பாடு என்னன்னு பார்த்து கூட யாருக்கும் புத்தி வர்றதில்லை. ஹரிபக்தி தானே. சுதாமாவுக்கு தனம் கிடைச்சது, குபேர பூஜை பண்ணி கிடைக்கல, கிருஷ்ணனே கொடுத்துதான் கிடைச்சது. நன்னா ஞாபகம், குபேரன் ரெக்கமெண்டேஷன்ல தான் தனம் கிடைக்கணும்னா ஒண்ணு அவசியமே கிடையாது. தனத்துக்கு அதிபதியா குபேரனை வச்சிருக்காரு, ஒழிய குபேரன் தான் கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. நன்னா ஞாபகம், இந்த குபேரனை பிடிச்சிட்டு அலையறதுனா புத்துடு பிடிக்கலன்னா சந்தோஷம், பாவம் அவரே பகவான பிடிச்சிட்டு அலையறாரு. கேட்டா உடனே எல்லாம் சொல்லுவார், திருப்பதி பெருமாளுக்கே கடன் கொடுத்தவன் குபேரன், அந்த லெவலில் கொண்டு வச்சிருவார். இன்னொரு கதை உண்டு, குபேரன் வைத்தமாணிக பெருமாள் இடத்துல மரக்காலேந்து அள்ளி கீழே விழுந்ததை பொறிக்கின்றவன், அது பல பேருக்கு தெரியாது. திருக்கோளூர் ஒரு திவ்ய தேசம் உண்டு, தாமிரபரணி நதிக்கரையில நவ திருப்பதியில ஒரு திருப்பதி பேர் திருக்கோளூர் பேர், வைத்தமாநிதி பெருமாள், பெருமாள் பேர் வைத்தமாநிதி நிக்ஷேபவித்தன்னு பேர். குபேரன் ஒரு தடவை கைலாயம் போறான், பார்வதி தேவிய பார்த்து ஓரக்கண்ட பார்த்து சூப்பரா இருக்காளே நினைச்சுட்டான். வேலைக்காரன் குபேரன் யாருன்னா சிவபெருமானுடைய வேலைக்காரன், வேலைக்கார பய ஜெகன்மாதாவான பார்வதியை பார்த்து சூப்பரா தான் இருக்கான். பார்வதி பார்த்தா எல்லாத்தையும் அயந்து போற பயல, ரூபமிகாரம் ஆகட்டும், இந்த பண கொழுப்புதான என் வரைக்கும் உனக்கு காமம் வந்துடுச்சு, எல்லாத்தையும் இழந்து தரித்திரனா போனுட்டான். குபேரன் உருவம் பார்த்திருக்கா, பெரிய வயிறு குட்ட உடம்பு கன்றாவியா இருக்கும், மகா கன்றா, நிறைய பணம் இருக்கவெல்லாம் பாருங்க ஒரு மாதிரி கொழுக்கு முழுக்குன்னு பாக்குறதுக்கு ஒன்னும் அப்படி ஹேண்ட்ஸம்மாலாம் இருக்கவே மாட்டேன். ஆனா நன்னா சாப்பிட்டு உடம்புக்கு வேலையே கொடுக்காம தொந்தி பருத்து அப்படியே மேல் மூச்சு கீழ் மூச்சு இப்படியே வருவா. நிறைய பணம் கொழுப்படுத்தவாள்லாம் பாருங்க, ஊனேறு செல்வத்து உடல் திறவி அப்படிதான் சொல்ற குலசேகர ஆழ்வார் சொல்ல. நிறைய பணம் ஜாஸ்தி ஆச்சுன்னா இறங்கினா காரு பேருக்கா ஏசி, அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் போய் உடம்புல கொழுப்பு ஜாஸ்தி ஆகி பிபி ஜாஸ்தி ஆகி டாக்டர் சொல்லுவா எக்ஸசைஸ் பண்ணுங்க, அப்புறம் தெரிஞ்சிருவா நடந்து. இதான் நடந்துருக்கு. இந்த குபேரன் அந்த மாதிரி விகாரமான ரூபம் உடையவன். அப்ப கதறா காரு, ஐயோ பணமெல்லாம் போயிட்டு யாரும் மதிக்க மாட்டான். பார்வதி சொன்னா, ரூபம் இப்படியேதான் இருக்கும் பயல, இனிமேல்லாம் உனக்கு அழகெல்லாம் கிடையாது, உனக்கு வேணா தனம் வேணும்னா நேர தாமிரபரணி நதிக்கரைக்கு போ, அந்த வைத்தமானி பெருமாளை கேளுன்னு. வைத்தமானி பெருமாள் மரக்கால் அளந்தார், நவநிதியங்களும் வைத்தமானி பெருமாளை கதியின் அடைஞ்சுடுச்சு. மரக்கால் அளந்தார் குபேரன் நினைச்சான், பரவாயில்ல மரக்கால கொடுக்கிறாரேன்னு. மரக்கால என்ன குமிச்சு வச்ச போது கீழே அப்படியே வழிஞ்சது. பகவான் சொன்ன, கீழே விழுந்தது பொறுக்கிட்டு போடா பயல, அவ்வளவுதான் உனக்கு இருக்கு. மரக்கால் அளந்து கீழே விழுந்தது பொறுக்கிட்டு போனா, அதை பொறுக்கி எடுத்துட்டுதான் இன்னி வரைக்கும் தனத்துக்கு அதிபதியா இருக்கார் குபேரன். நன்னா ஞாபகம், குபேரன் ஓஹோன்னா ஒன்னும் கிடையாது. ஒரு விதத்துல குபேரனுக்கு மரியாதை கொடுக்கலாம், பத்ரி நாராயண் பக்கத்துல ரவுண்டா ஒரு முகம் இருக்கும், ஆனா அதுலயே பாக்குறது விகாரமா தான் இருக்கு வச்சுக்கோ. அழகாலாம் ஒண்ணு பத்ரியில பத்ரிகாசனத்துல ஒரு முகம் இருக்கும். நான் நினைச்ச நேரம் தான், ஏன்னா அழகாபுரி அஸ்திவாரத்துல இருக்கிறதுனால பத்ரிநாதன் போனா போறது. ஆனா வடதிசைக்கு அந்த அஷ்டதி பாலகர்கள்ல வடதிசைக்கு குபேரன் தான். நம்ம யஜ்யத்துல கூட பார்த்தோம்னா ஒவ்வொரு தேவதைகள் ஆவிர்வதிக்க வைப்போம் இல்லையா, அதுல குபேரனுக்கு வடக்கு பக்கம் உண்டு, ஈசானிய மூலை ஒவ்வொன்னா இருக்கு பாருங்க. அப்பேற்பட்ட அந்த குபேரன் எல்லாரும் கொண்டாடுற குபேரன் அசந்து போயிட்டான். என்கிட்ட முதல் தடவையா ஹரிபக்தி வேணும்னு கேட்ட ஒரே ஒருத்தன் நீதான் தான். குபேரன் வாழ்க்கையில மறக்க முடியாதவன் யாருன்னா துருவன் தான். அதனால எந்த தேவதையை பார்த்தாலும் பகவத் பக்தி, அதுக்கு மிஞ்சின தனம் எதுவுமே கிடையாது. பக்தி இருந்துடு தனம் அதெல்லாம் தானா வந்துடும், பக்தி ஒண்ணுதான் வேணும். அப்ப சமாதானம் ஆரோக்கியம் வைராக்கியம் எல்லாம் கியூல நிற்கும். பணம் வச்சுட்டு இருந்தா பல இடங்கள் நம்ம கியூல நிக்கணும். எத்தனையோ பேர் பணம் வச்சுட்டு இருந்தா மெட்ராஸ் இந்த பிளட்ல ஏர்போர்ட்ல உட்கார்ந்துட்டு இருந்தா, ஏர்போர்ட் விட்டு வீட்டுக்கும் போக முடியல, ஏர்போர்ட்ல பிளைட்டும் போகல, அவ்வளவு பணம் வாழ்க்கை இருக்கு, சொந்த வீடு இருக்கு, வாசல் இருக்கு, பேங்க் பேலன்ஸ் இருக்கு, லாக்கர்ல நகை இருக்கு, டெபிட் கார்டு இருக்கு, கிரெடிட் கார்டு இருக்கு, கடைசியில துண்டு விரிச்சு தலையில படுத்துட்டா மெட்ராஸ் வெள்ளத்துல. இதுதான் அவளுடைய ஸ்திதி. அவள்லாம் குபேரனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, பார்த்தோம்னா எல்லா தனமும் இருக்கே, அது பிரயோஜனம் இல்லையே. பகவத் பக்தின்ற தனம் தான் சாஸ்வதமானது. அதனால பகவத் பக்திய கேட்டான், துருவனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டான் குபேரன். ஆச்சரியமா திரும்ப ராஜ்ய பரிமாறம் எல்லாம் பண்றான். ஒரு சிட்டி வந்தொடுத்து எல்லாத்தையும் அப்படியே எல்லாத்து மேலேயும் அங்க பண்ண வேண்டிய கர்மாவெல்லாம் பண்ணி முடிச்சான். பிள்ளைக்கு அழகா பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். நேர கிளம்பிட்டான் திரும்பவும் தபஸ் பண்றது. தபஸ்னாலே ஹரிய பிடிச்சான். திரும்பி அந்த ஹரிய பிடிக்கிறதுக்காக தபஸ் பண்ண போனான். முதல்ல தவம் பண்ணது மதுவனம் பிருந்தாவனத்தில். இப்ப தவம் பண்ண போனது பத்ரிகாசிரமம். ஜெய் போரோ பத்ரி விஷால கீ பத்ரி நாராயண். என்னன்னு பத்ரி நான் அப்படி பிடிச்சுட்டேன். பத்ரிக்கு போயிட்டான். பத்ரியில போய் அழகா அந்த கந்தமாதன பர்வதத்துல தீலி நின்று அழகநந்தால தீர்த்தம் ஆடிண்டு எந்த இடத்துல நாரத அறிவாள்லாம் தபஸ் பண்ணாலோ, எந்த இடத்துல கருட பகவான்லாம் தபஸ் பண்ணாலோ, கருட சிலா நாரத சிலா இதெல்லாம் பத்ரியில இருக்கு அந்த பாறைகள்லாம். அந்த இடத்துல உட்கார்ந்து துருவன் திரும்பி அதே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு ஜபிச்சான். டெய்லி பத்ரி நாராயண தியானம் பண்ணிட்டு பத்ரிநாராயண பிரத்யட்சமா பார்த்தீங்க. நம்ம எல்லாம் இன்னைக்கு அர்ச்சாவதார மூர்த்தியா தானே பார்த்தோம். குருவன்லாம் டெய்லி நரநாராயண ரிஷிய பிரத்யட்சமா சேவிச்சுண்டு அழகா அழகநந்தால தீர்த்தம் ஆடிண்டு ஜம்னு டெய்லி பத்ரி விசால்நாதனை சேவிச்சுட்டு இருந்தான். அப்படி பல வருஷங்கள் போச்சு. ஒரு நாள் தேஜோமயமா வெளிச்சம் வந்தது. என்னடா வெளிச்சம்னு பார்த்தா புஷ்பக விமானம் அப்படி கீழே இறங்கிடுச்சு. ஜம்மனு பகவானுடைய பார்ஷதர்கள் சுனந்தன் நந்தன் இவா ரெண்டு பேரும் வந்துட்டா. பாடா துருவா, உனக்காக துருவ பதம் காத்துன்னு இருக்கு, நிச்சயமான பதம் காத்துன்னு இருக்கு, வா அப்படின்ட்டான். உடனே எல்லா ரிஷிகளும் வந்துட்டாங்களாம். பத்ரிகாசிரம நிறைய ரிஷிகள் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கும் அழகா நிறைய ரிஷிகள்லாம் வந்துட்டான். துருவன் அத்தனை பேரையும் பிரதட்சிணம் பண்ணான். அழகா சேவிச்சான். உத்தரவு கொடுங்கோ அடியேன் கிளம்புறேன் அப்படின்னா ரிஷிகள்லாம் சந்தோஷப்பட்டா. பா குழந்த, உன்னோட இருந்த காலம் சுகமா இருந்ததுடா. நீ அழகா பகவான் வச்ச விதத்தை டெய்லி சொல்லிட்டு இருந்தியாடா, எவ்வளவு சத்சங்கம் பண்ணிட்டு இருந்தாய். பரம சந்தோஷம்னா எத்தனை பேரையும் சேவிச்சுட்டு துருவன் அந்த விமானத்துல ஏற போனான். ஏறான். முகம் அவ்வளவு பிரசன்னமா இல்லை. அப்ப சுனந்தன் நந்தன் அப்படி பார்த்தா மேல பா அப்படின்னு பார்த்தா இவனுக்கு முன்னாடி இன்னொரு விமானத்துல அவனுடைய மாதா சுனீதி போயிட்டு இருக்கா. அத்தனை வருஷம் அவளும் இருந்திருக்காங்க. அவ பாடு இருந்திருக்கா சுனீதி. குழந்தைக்கு அஞ்சு வயசுல சமேபவத்த ஆசிரயன்னு சொன்ன ஒரு காரணத்தினால அவளுக்கும் மோட்சம். ஜெய் போலோ சுனீதி மாதா கீ. ஆச்சரியம், எப்பெல்லாம் குழந்தைகளை பத்தி உங்களுக்கு ஒரு கவலை வருதோ, உங்க வம்சத்தை பத்தி ஒரு கவலை வருதோ, அப்பெல்லாம் சுனீதி மாதாவை தியானம் பண்ணணும். ஏ சுனீதி மாதா, எப்படி உன் பிள்ள உன் வம்சம் ஜோர பகவத் தியானத்தை தளர்ச்சி சுகமா இருந்ததோ, அதுபோல என் குழந்தைகளும் என் வம்சமும் சௌக்கியமா இருக்கு. ஏன்னா அவள் வைகுந்தத்துல இருக்கா. இங்கேருந்து நீங்க பிரார்த்திச்சீங்கன்னா அவள் ஆசீர்வாதம் பண்ணிட்டான்னா உங்க குழந்தைய பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். அது புத்துவாவே இருக்கட்டும், அது ஒண்ணுமே தெரியாம கூட இருக்கட்டும், விட குணங்கள் சரியில்லாம கூட இருக்கட்டும், சுனீதி மாதாவை பிடிச்சுக்கோங்கோ, அவ கிருபையினால உங்க குழந்தைகளும் துருவன் மாதிரி ஆகட்டும். அதுக்கு பூரணமான ஆசீர்வாதங்கள். குழந்தைகள் நினைச்சு வருத்தப்படவே கூடாது. அம்மாக்கள் பண்ற தப்பு இதுதான். அழுது புலம்பி என்ன பண்ணுவேன், என் குழந்தை எப்படி இருக்கே. இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதை விட்டு விட்டு ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கோ, தானாகவே குழந்தைகள் துருவன மாதிரி ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட பக்தி ஞான வைராக்கியத்தோட ஒரு குறவில்லாம நன்னா இருப்பான். சும்மா அழப்படாது. அழுகை ஈஸியா இருக்கு, நீங்க தான் பண்ணிட்டு இருக்கு. அழுகிய விட ஈஸி நாமஜி. ஓன்னு அழுது குழம்பி பத்து பேர் சமாதானம் சொன்னா குழந்தைகள் சரியாயிட போறதா? ஒன்னும் கிடையாது. சுனீதி தியானம். அப்படி துருவன் ஆனந்தமா அம்மா போகிறத பார்த்துட்டு இவனும் கிளம்பினான். ஹரியே பரம சந்தோஷப்பட்டார். நாரதர் அவர் விதிச்சார், என் சிஷ்யன் ஜெய்சுதான் அப்படின்னு சொல்லி ஆனந்தமா நாரதரே துருவ சரித்திரத்தை பிரவச்சனம் பண்ணார். சத்குருமார்கள் சிஷ்யனுடைய பெருமையை பேச மாட்டான், பேசக்கூடாது சாஸ்திரம். அவன் மோட்சம் அடைஞ்ச உடனேயே அவனுடைய வைபவத்தை சத்குருநாதன் நாரத மகரிஷியே பிரவச்சனம் பண்றார். இதை விட வேற என்ன பெருமை வேணும் துருவனுக்கு? ஆயுசுல எல்லாம் அடைஞ்சுட்டான். சில சிஷ்யாலாம் என்கிட்ட சொல்லுவா, குருஜி பக்தினா துருவ மகாராஜா மாதிரி பண்ணணும். ஏண்டா அப்படின்னா எல்லா சௌக்கியமும் அனுபவிச்சா மோட்சமும் அடைஞ்சான். பூலோகத்துல சகல விதமான சுகங்களையும் அனுபவிச்சான், பாக்கியே இல்லாம. தர்மார்த்த காம மோட்சம்னு நாலுத்தையும் குறவில்லாம அனுபவிச்சது யாருன்னா துருவன் தான். அதனால நிறைய சிஷ்ய பசங்க சொல்லுவா, எனக்கு துருவன் மாதிரிதான் பக்தி பண்ணணும். கேட்டா ஒண்ணு தியாகம்னா அவர் பண்ண மாதிரி தெரியலையே. நன்னா சாப்பிட்டா, நன்னா துங்கா, நன்னா கல்யாணம் பண்ணா, குழந்தைகளை பெற்றா, நிறைய ராஜ்ய பரிபாலனம் பண்ணா, 36,000 வருஷம் இருந்தா ஆனந்தம் மோட்சமும் அடைஞ்சா, இவ்வளவுதானே வேணும். அதனாலதான் எந்த குழந்தைகளாக சேவிச்சா நாங்கெல்லாம் துருவன மாதிரி இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவோம். ஆனா இக பர சௌக்கியம் பூரணமா கிடைக்கட்டும் அப்படின்னு அந்த மாதிரி துருவன் மோட்சம் அடைஞ்சான். ஜெய் போலோ துருவ மகராஜ். ஆச்சரியமான துருவன் அவனுடைய வம்சத்தாரை பத்தி அப்படியே சொல்லிண்டு வரார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் துருவனுடைய வம்சத்தார் ஒவ்வொருத்தரும் அப்படி அழகா வந்துட்டே இருக்கா. அந்த வம்சத்துலதான் அங்கன் வேணன் இவாள்லாம் வந்துடுறான். நல்ல வம்சம். அதுல ஒரு திருஷ்டி பரிகாரம் மாதிரி வேணன், அது சமயத்தை இப்படிதான் ஆயிடும். உத்தமமான வம்சத்துல பல பேர் பார்த்தா சரி பயங்கரமா இருப்பான், இவாள் அந்த வம்சக்காரான்னு சொல்லும்படியா இருக்கும். அந்த மாதிரி வேணன் வந்துட்டான். மகா பாபி, அவனுடைய தொந்தரவு பொறுக்காமலேயே அங்கன் காட்டுக்கு போயிட்டான். அப்பா வேண்டவே வேண்டாண்டா, ஒண்ணு சத்புத்திரனை பெற்றுக்கணும், இல்லாட்டி புள்ள இல்லாம மலடன் மலடியா இருக்காது, பரம பாக்கியம். ஆனா சொல்லி யாரும் கேட்க போறதில்லை வச்சுக்கோங்க. ஆத்மதேவனுக்கு சொன்னா ரிஷி கேட்டானா, கடைசியில துந்துகாரி வந்து நாலு திட்டு திட்டினா வைராக்கியம் வந்து அதெல்லாம் எப்படி அப்படின்னு கல்யாணம் ஆயிட்டுனா குழந்தைய பெற்றுடும். அப்பா சாதிச்சாச்சு, நான் ஆன்மகன் நிரூபணம் பண்ணியாச்சு, நான் மலடி இல்லைன்னு லோகத்தை நிரூபணம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இதுதான் பெரிய ஒரு சாதனை லோகத்துல. கல்யாணம் ஆன உடனே எல்லாரும் பண்ற பெரிய சாதனைகளான்னா ஒரு மனுஷ குட்டிய பெற்றுக்கிறது. அது துஷ்ட குட்டியோ சத்குட்டியோ பகவானுக்கு தான் வந்துச்சு. பிரார்த்திச்சுக்கணும், தபஸ் பண்ணணும். வேணன் இப்படி பறந்துட்டான், மகாபாவியா இருக்கா, அப்பா போயிட்டான், ஒண்ணு வேண்டாம் போ, இவனோட என்னால முடியலன்னு சொல்லாம கொள்ளாம அங்கராஜா கிளம்பி போயிட்டான். இப்படியே இருந்தான் வேணன். ராஜாங்கத்துக்கு ராஜா இல்லைன்னா கெட்டு போயிடும். வேற வழி இல்லாம வேணனே ராஜ்யாதிபதியா நியமிச்சுட்டார்கள். இன்னும் அக்கிரமம் ஜாஸ்தியா போயிருக்கு. நான் தான் பிரத்யக்ஷ விஷ்ணுன்னுட்டான். நான் தான் பிரத்யக்ஷ விஷ்ணு, நான் தான் உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கிறேன், நான் தான் உங்க வாழ்க்கையை கவனிக்கிறேன், அதனால இனிமேல் யஜ்யத்துல அபிர்வாகம்னா எனக்கு கொடுங்கோ அப்படின்னு. ஹோமம் பண்றோம், ஹோமத்துல அக்னியில அழகா அபிசல்லாம் போடுறோம். யாராவது உட்காந்து கொண்டா எனக்கு கூடு, இந்த அபிசல்லாம் அதை போடப்படாது. இந்த ஹோமத்தில் வந்து பழமெல்லாம் போடப்படாது. நான் தான் பிரத்யக்ஷ பிரம்மம் அப்படின்னா எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? அது சங்கரர் சொன்னாரா நியாயம், அகம் பிரம்மாஸ்மி சங்கரர் சொன்னா நியாயம், சுகபிரம்மம் சொன்னா நியாயம், இவன் சொன்னா அது நியாயமாக முடியும். பாதார்கள் என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப அக்கிரமம் ஜாஸ்தியாக போயிடுச்சு. ரிஷிகள்லாம் செத்து போன்னு சாபம் கொடுத்துட்டான், செத்து விழுந்துட்டான். சரி செத்தோட பிரச்சனை முடிஞ்சாலும் திரும்பி ராஜ்யாதிபதி இல்லை, ராஜ்யத்துல அக்கிரமம் ஜாஸ்தியா போய் கஷ்டமோ நஷ்டமோ ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தா ராஜ்யம் ஒழுங்கா தானே இருக்கு. கவர்னர் ரூல் இருக்கிற ஸ்டேட்டை பாருங்க, ஒன்னும் ஒழுங்கா நடக்காது. இப்படி ஜனாதிபதி ஆட்சி இருக்குன்னா ஒழுங்கா நடக்காது. பிரைம் மினிஸ்டரோ ஒரு சீஃப் மினிஸ்டரோ இருந்தோம் தான் நல்லது. அப்ப பாதார்கள் என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த வேணனுடைய சரீரத்தை பத்திரப்படுத்தி வச்சுருந்தான் அவனுடைய அம்மா. ரிஷிகள்லாம் வந்து அவன் சரீரத்தை கடையிறார்கள், அப்பாவுடைய புஜத்தை கடையிறார்கள். அப்ப அதிலேந்து அழகா ஒரு ஆணும் பெண்ணுமாக உற்பத்தி ஆனார். ஜெய் போலோ குச்சு மகா சக்கரவர்த்தி கீ ஜெய். வேணன் கெட்டவன் தானே, அவன் சரீரத்திலேந்து எப்படி உத்தமமான ஒருத்தர் வர முடியும்? ரிஷிகளுடைய பலம், தபோபலம், எல்லாத்துக்குள்ளயும் பகவத் சக்தி இருக்கு இல்லையா? பெரியவா என்ன பண்றானா, எல்லாத்துக்குள்ளயும் இருக்கக்கூடிய பகவத் சக்தியை வெளில கொண்டு வர. அந்த ரிஷிகளுடைய பலத்தினாலையும் பகவத் கிருபையினாலையும் அதில்லாதபடி இந்த வேணனுடைய மூதாதைகள் எல்லாருமே பகவத் பாகவதர்கள். அதனால அந்த சரீரத்தை கடைஞ்சோன்னு அதுலேருந்தே ஸ்வயம் நாராயணர் ஸ்வரூபமான ருத்துமகா சக்கரவர்த்தி வந்துட்டா. கீர்த்தி உடையவன் அர்த்தம். ருத்துமகா அப்படின்னா பிருத்துனா கீர்த்தி உடையவன், யசஸ்வுடையவன் அப்படின்னு அர்த்தம். அழகா பிருத்து வந்துட்டா, கூடவே அர்ச்சிஷ் அப்படின்னு வந்துட்டா. ஸ்வயம் தாய அர்ச்சிஷ்னா ஜுவலிக்கிறவள்னு அர்த்தம். அதாவது குணங்கள்லாம் இவளை ஆசிரியிருக்கான், சாதாரணமா அவன் நல்ல குணவதி சுகுணா அப்படின்னு பேர் வைப்போம். நல்ல குணமுடையவள் அர்த்தம். குணம் ஒருத்தர்கிட்ட இருக்கு, ஆனா இவளிடத்துல குணங்கள்லாம் கதின்னு கிடக்கிறான். அவ்வளவு உத்தமியம் குணங்களுக்கெல்லாம் ஒரு பூஷணம் போல இருந்தாலாம் என்று அர்ச்சிஷ். அழகா பிரதிமகா சக்கரவர்த்திக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார்கள். பட்டாபிஷேகம் பண்ணி வச்சோடனே துதி பாடகர்கள், கந்தர்வர்கள், அப்சரஸ்கள் இவாள்லாம் வந்து ஆடி பாடி பிரதிமகா சக்கரவர்த்திய ஸ்தோத்திரம் பண்றான். இப்பெல்லாம் எலெக்ஷன்ல ஜெயிச்சோடனே ஸ்தோத்திரம் பண்ணுவா தெரியுமா? இவர் தான் நாட்டை காப்பாத்த வந்தா ராஜா போசான் எல்லாம் சொல்லுவான். இதுங்களும் உட்காந்து மந்தி மாதிரி கேட்டுட்டு இருக்கும். ஆமா ஆமா வாஸ்தவம் தான், இன்னும் ஒண்ணுமே பண்ண ஆரம்பிக்கல, எலெக்ஷன்ல ஓட்டுல ஜெயிச்சிருக்க அவ்வளவுதான். அதுக்கு இவா படுத்துற பாடு, அதுக்கு துதி பாடல், ஒரு கூட்டம், பெரிய பேனர். தமிழ்நாட்டில் வெள்ள நிவாரணத்துக்கு ஒரு பேனர் வச்சான். அதாவது வெள்ளத்துல நொந்து போய் சோறு கிடைக்குமா எதானா கிடைக்குமான்னா இது வெள்ள நிவாரண முகாம்னு ஒரு பேனர் அடிச்சு முன்னாடி நின்று போட்டோ எடுத்துட்டு. எங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா, இத்தனை மழையில ஊர்ல கரண்ட் இல்ல, டெலிபோன் வசதி இல்ல, எல்லாரும் அங்கங்க மாட்டின் இருக்கா, இதுக்கு நடுவில் எங்கேருந்து பேனர் அடிச்சு மாற்றான்னு எங்களுக்கு சந்தேகம். பேனர் அடிக்கிற அவ்வளவு பெரிய பேனர் அடிச்சு இந்த கேப்ப எப்படி வாழலாம் முடியறது அதிசயமா இருக்கு. அத்தனை தூரம் அந்த பதவி ஆசை, பதவிக்கு வந்துட்டாலும் எல்லாம் பண்ணிட்டு அபிப்பிராயம் வந்துடுறான, கண் கொண்டு பார்க்கணும் இல்லையா லோகத்துல. அந்த மாதிரி பிருத்திமகா சக்கரவர்த்திய வாழலாம் கொண்டாடுறா. பிருத்திமகா சக்கரவர்த்தி சிரிச்சா, இன்னும் ஒண்ணுமே பண்ண ஆரம்பிக்கல, எல்லாம் பண்ணி முடிச்சோன்னு சொன்னா நியாயம், பண்றதுக்கு முன்னாடியே சொல்லப்படாது, அதற்குரிய ஒரு தகுதியும் எனக்கு இல்லை. இதெல்லாம் தான் பகவத் குணம்னு பெயர். இப்ப நம்மளை கொண்டாடினா எல்லாருக்கும் பிடிக்குமோன்னு, நம்மளை யாராவது திட்டின் இருந்தா அவகிட்ட நீங்க டெய்லி வாங்க என்ன திட்டிட்டு போங்க, கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு காது கொடுத்தா கேட்பேன். அங்க ஒரு வார்த்தை விழறதுக்குள்ள வாயில நாலு வார்த்தை தொப்பு 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 இருக்கு. அறிவு இருக்கா அப்படின்னு காதுல விழுந்து கொடுத்தனா என்னென்ன வார்த்தைகள், உனக்கு பெரிய அறிவு இருக்கா, நீ பெரிய அளவு உனக்கு என்ன தெரியும், இங்க ஒரு வார்த்தை விழுத்துல 40 வார்த்தை வந்து விழும். இந்த வீட்டிலேயே சண்டை வருப்பாருங்க, நீ கத்த நான் கத்த, ரெண்டு பேரும் கத்திட்டு கடைசியில டயர்டாயிதான் சண்டை முடியும். ரெண்டு பேரும் டயர்டாயிதான் சண்டை முடியுமே ஒழிய விட்டு கொடுக்கல சண்டை விடுறதே கிடையாது. ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு குருவும் அவ சிஷ்யாலும் அப்படி போயிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஒரு கிராமத்துல ரெண்டுமே சண்டை போட்டு இருக்கான், ஃப்ரெண்ட்ஸோ அண்ணா தம்பியோ, கத்து கத்தி சண்டை போடுறான். எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா, கிராமமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அப்ப குரு கேட்டா, எதுக்கு இவா கத்தி கத்தி சண்டை போடுறான்? சிஷ்யா சொன்னா, இல்ல கோவம் தான் அப்படிதான் சத்தம் போடுறது, கோவம் தான் ஏன் சத்தம் போடணும், ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல நிக்கிறான், இங்கேயோ அடுத்த கிலோ ஆடு ஒரு 50 வீடு தள்ளி இருக்கானா, இங்கேருந்து கத்தி அவ காதல விழுந்துருக்கு, அங்கேயிருந்து அவா சத்தம் சண்டை போடுறது, எதிர்க்க எதிர்க்க நின்றுதான் கத்துறா. அப்படியே அடி வயிற்றுலேருந்து ஒரு கத்து கத்தி, அறிவு இருக்கா புத்தி இருக்காங்க மூலம் கத்துறா, அப்படி ஒரு கத்து கத்துறா. அதே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் இந்த மாதிரியா கத்துறேன் நீங்கள், அடி வயிற்றுலேருந்து வரும் அந்த ஈகோல, அடி வயிற்றுலேருந்து ஒரு சப்தம் வரும், கோவிந்தா கோவிந்தா கூட்டத்தோட கோவிந்தா, அந்த மாதிரி அடி வயிற்று அக்ரோஷமா வராது. கத்தி கத்தி பேசுறான், புரியல குருநாதன் என்ன கேட்கிறான். குரு கேட சக்கத்தை தானே நிற்கிறான், ஏன் சத்தம் போட்டு சத்தம் போட்டு பேசணும் அப்படின்னா தெரியலன்னு குருநாதன் சொன்னான். அவன் மனசுனாலே தூரத்துல போயிட்டா அதனாலே கத்தி கத்தி பேசலாம். மனசு பக்கத்துல இருந்தா ரகசியம் பேசுவோம்ல, குச்சு 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 குச்சு, ரொம்ப அத்தியந்த நெருக்கம்னா இந்த குழந்தைகள் 50 பேர் தான் அம்மா இங்க வாயிரு அப்படின்னு சொல்லி காதோட சொல்லணும். அவளை நெருக்கம் கோபம் வந்துடுச்சா மனசுல தூரத்துல போயிடுறோமா கத்தி கத்தி பேசுறோம். நல்லா ஞாபகம், இனிமே சண்டை வந்து கத்துறேன்னா தூரத்துல போயிடும், மானசீகமா தூரத்துல போயிட்டோம். மனசு பக்கத்துல இருந்தா சப்தம் இல்லை, மனசு தூரம் போயிடுச்சுன்னா சப்தம். அப்ப மனசு பக்கத்துல நெருங்கணும், அதுதான் ரகசி. அவ்வளவு அழகு பிருத்திமகா சக்கரவர்த்தி சொல்லிட்டான், என்ன ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, நான் ஒண்ணும் பண்ணலை அப்படின்னுட்டான். பகவத் குணம் நம்முடைய பெருமையை கேட்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, அப்படியே பெருமை இருந்தாலும் அது பகவத் கிருபையில எழுதுக்கணும். ஒரு சந்தர்ப்பத்தில் சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர் எம்பார் கோவிந்தர், அவரை பத்தி அவரை சுத்தி எல்லாரும் உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவரை பெருமையை பேசிட்டு இருக்கார். அப்ப ராமானுஜர் இந்த வெளியில போயிருந்தார், இவாள் கோவிந்தர மாதிரி பொறுமைசாலி கிடையாது, துரோணிந்தர் வாஸ்தவம் வாஸ்தவம் அப்படிதான் அப்படின்னு இவர மாதிரி குணவான் கிடையாது. ஆமா ஆமா தலையாட்டி இருக்கார். இவா சொல்ல சொல்ல கோவிந்த ராமானுசாமி போட்டுருக்கார். நான் அப்படிதான் 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 டக்குன்னு பார்த்தா சுவாமி ராமானுஜர் வந்துட்டார். தூக்கி வாரி போட்டது சுவாமி ராமானுஜருக்கு. ஏ கோவிந்தா, எல்லாரும் உன்னுடைய பெருமையை பேசினா ஐயோ அதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லை, நான் சாதாரணப்பட்டவன், அடியே நாயந்தே நாயந்தேன்னு சொல்ல வேண்டாமா, நாயினும் கீழானவன் நீ சொல்ல வேண்டாமா, அதை விட்டுவிட்டு உன் பெருமை ஆமாமா தலையாட்டி கேட்டு என்னடா இது அப்படின்னு. அப்ப கோவிந்தர் பதவி அடிச்சுட்டு கை கூப்பிட்டு சொன்னார், அவ சொன்ன குணங்கள் எல்லாம் என்னிடத்துல இருக்குன்னா அதுக்கு காரணம் தேவரி நீங்க தான். அப்ப அவ என்னை கொண்டாடுற எல்லா விஷயமும் உம்மிடத்திலேருந்து வந்த பிரசாதம், அதனால உங்களை கொண்டாடுறான் தலையாட்டி கேட்டு இருந்தேனே ஒழிய என்னுடைய குணம்னு கேட்கிற சுவாமின்னுட்டா. இது சிஷ்ய லட்சணம். உடனே ராமானுஜர் சொன்னார், ஆஹா இந்த குணம் எனக்கு வரட்டும்டா, என் ஆலிங்கனம் பண்ணிக்கொள்ளா ராமானுஜர். இது குரு லட்சணம். எப்படி இருக்கா பாத்துக்கோங்க தெரியவா, என்னால என்ன நெஞ்சோட நெஞ்சு உரசி ஆலிங்கனம் பண்ணிக்கோடா, ஏன்னா இந்த குணம் எனக்கு வரணும். எப்ப என்னிடத்துல ஏதாவது ஒரு நல்லது இருக்குன்னா அது என்னால இல்லை, ஒண்ணு என்னுடைய மூதாதையர்கள்னால, இல்லாட்டி என்னுடைய சத்சங்க பலத்தினால், என்னுடைய சத்குரு கிருபையினால், மகாத்மாக்குடைய ஆசிர்வாதத்தினாலே, பகவத் அனுகிரகத்தினால், இதனாலதான் நம்மிடம் நல்லது. கெடுதல் எல்லாம் நம்மளா சம்பாதிச்சது தான். நம்ம தாத்தா பாட்டி டிவி பாக்கணும் சொல்லியா கொடுத்தா, நம்ம சொல்லி கொடுத்துருவோம் குழந்தைகளுக்கு என்ன நல்லா ஞாபகம், நம்ம தாத்தா பாட்டி சொல்லி கொடுக்க நம்ம சொல்லி கொடுத்துருவோம், மொபைல் போன் வச்சுக்கணும் நம்ம தாத்தா பாட்டி நமக்கு சொல்லி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். கெடுதல் எல்லாம் நாம சம்பாதிச்சது, நல்லதெல்லாம் தானா பவிச்சது எதிர்ச்சையா. அதனால ரிதுமஹா சக்கரவர்த்தி சொன்னார், என்னை கொண்டாடுறது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு. ஜனங்கள்லாம் வந்து கை கூப்பிட்டு அழுதா, பசி பட்டினி, உலகத்தை பெரிய துக்கம் எதுன்னா பசி, தனி ஒருவனுக்கு உணவில்லையே ஜெகத்தினை அழித்திடுவோம் பாரதியார். உலகத்தை எல்லா கஷ்டத்தையும் தாங்கிடலாம், பசி மட்டும் ரொம்ப கஷ்டம், நமக்கு விரதம்னு நினைச்சாலே பயமா இருக்கும். இங்கேயாவது சப்தாகம் உதயாஸ்தம சப்தாகம்னா காத்தால டிஃபன் மத்தியானம் லஞ்ச் எல்லாம் உண்டு இல்லையா, உதயாஸ்தம சப்தாகம்னா என்ன தைரியத்துல போறோம்னா அப்பப்போ ஒரு காஃபி டீ நீர்மோர் ஒரு டிஃபன் மத்தியானம் பிரசாதம் இதெல்லாம் உண்டுன்ற கேரண்டில தானே போறோம். காத்தாலேருந்து 6 மணிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு வாசிக்கிற டிஃபன் எல்லாம் கிடையாதுன்னா ஏற்பாடு பண்ணுவா மட்டும்தான் உட்காந்து வரமாசம். அப்ப ஒரு கேரண்டி வேண்டி இருக்கும். அன்னம் அன்னாத்பவந்தி பூதானி, அன்னம் தானே. பிருந்தாவனம் போவோம், துவாரக போவோம், பத்ரிகாசனம் போவோம், சாப்பாடெல்லாம் நல்லா கிடைக்கும் இல்லையா. ஏதோ நீங்க எல்லாம் பாம்பேல இருக்கிறதுனால சப்பாத்திக்கு பழகிடுது, அதனால எப்படி நார்த் இந்தியா டூர் போனா ஜீவிச்சுடுவேன். சில பேர் சவுத் இந்தியால இருந்து வருவான், போனதான் கூட நிறைய பேர் பந்திரிபுரம் எல்லாம் வந்தா சொன்ன போலாம் அப்படின்னு சொன்னேன். சில பேர் கேட்டா, குருஜி இந்த சாப்பாடு எல்லாம் கிடைக்கும் இல்லையா, இல்லாட்டி வரட்டு வரட்டு சப்பாத்திய போடுவேல, முதல் முதல் கண்டிஷனே இவ்வளவுதான், சாதம் ரசம் மோர் கிடைக்குமா ஊருகா கிடைக்குமா, அப்படின்னா என் பேரை எழுதிக்கோங்க. அப்படியே எங்க ஒருத்தர் சொன்னார், 3 வேளை நமக்கு சாதம் அரிசி இல்லைன்னா நடக்காது, அது கொடுப்பேன்னா கேரண்டியா வரேன் அப்படின்னா. சத்தியமா உண்டு அப்படியாவது பண்றேன் பார்க்க வந்து ஏன்னா அடிமையாய் சமைச்சு அண்ணாத் பவந்தி பூதானி, அன்னம் தானே பிராதான்யம். இந்த லோகத்துல அன்னத்துக்கு தானே இத்தனை போராட்டம், நிறைய சந்தையே அன்னத்துக்காகத்தானே, அத்தனை அன்னம் 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 அன்னம், அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னம்னு சொல்றோம் இல்லையா. அன்னம் நம்ம சொல்றோம், ஆத்மாவுக்கே அன்னம் எதிரான பரமாத்மா, பரமாத்மாவுக்கு எது அன்னம்னா ஆத்மா அண்ணம், எல்லாம் அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னம், எல்லாம் அன்னம் 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 தான், எல்லாமே ஆகாரம் தான். கண்ணுக்கு ஆகாரம், காதுக்கு ஆகாரம், எல்லாத்துக்கும் ஆகாரம் தானே அஸ்திவாரம். அதனாலதானே எத்தனையோ இடங்கள்ல இன்னைக்கு அன்னதானம். இன்னைக்கு அந்த மங்களூர் பக்கம்லாம் போயிட்டோம்னா, உடுப்பி தர்மஸ்தலா அந்த அண்ணம் சிங்கேரி எல்லாம் போய் சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும் இல்லையா. நிறைய பேர் அதுக்காகவே பிளான் பண்ணி மத்தியானம் ஒன்று கட்டிக்க வேண்டாம், அந்த டூர் போவா, காத்தால டிஃபன் உடுப்பியில சாப்பிடலாம், மத்தியான கவலை இல்லை, சிங்கேரியில உண்டு, இல்லாட்டி ஹொரநாடுல உண்டு, தர்மஸ்தலா உண்டு, நிறைய பேர் தைரியமா போவாங்க எல்லாம் யாத்திரை, ஏன்னா எப்ப போனாலும் அன்னம் உண்டு கன்ஃபார்ம் தான், அது முதல்ல ரசம் விட்டாலும் பரவாயில்ல அப்படித்தானே. அப்ப அன்னம், அந்த அன்னம் இல்லைன்னு ஜனங்கள்லாம் பரிதவிக்கிறது. நிஜமாவே அந்த பசியினுடைய வலி யாருக்கு அண்ணா தெரியும்னா அம்மாக்களுக்கு தான் தெரியும். சத்தியமா வேற யாருக்குமே தெரியும். இப்ப கூட சென்னை வெள்ளம் வந்தது, நிறைய பேர் அன்னம் இல்லாம இருந்தா. அப்ப எங்க பிளாட்ல இருந்து நான் சொன்ன ஸ்திரீகள் கிட்ட எல்லாம் யார் யாருக்கு எவ்வளவு முடியுமோ டப்பா பண்ணி கொடுக்கும், முடியாதவாளுக்கு கொடுக்கலாம். நாங்க பிளான் பண்ணது ஒரு 200 டப்பா. சரி, அவாவா ஒரு 10 பொட்டெல்லாம் கட்டி தருவாங்க. ஆனா பல பேர்ல சாப்பாடு இல்லைன்னு அவாவா டிவி நியூஸ் எல்லாம் படிச்சுட்டு மனசு கேட்கல. 200 டப்பா நாங்க கேட்டதுக்கு 600 டப்பா பண்ணி கொடுத்தோம். எப்படி மனசு இருக்கும் பார்த்தோம். அந்த பத்தியோடது சத்தியமா ஆண்களுக்கு தெரியாது. நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், ஆண்களுக்கு ருச்சி நன்னா தெரியும். ஒரு கல்லு உப்பு தூக்கலா இருக்கு, வெட்டி போடு நாக்க. ஒரு கல்லு காஃபி கொஞ்சம் சூடு கம்மியா இருக்கு, டிகாக்ஷன் கொஞ்சம் கொடி இறங்கி இருக்கும், காஃபியே ஜாஸ்தி. அது ஆத்துல பாகவத்தை கொடுக்கிற காஃபி வரைக்கும் வரும். அப்ப அவ்வளவு தானா ஸ்ரீகளுக்கு சுவாவமாகவே அந்த பசினா என்னன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு பரிந்துரைப்பு வந்து கொடுத்தா பிரித்து மகா சக்கரவர்த்திக்கு உடனே பாதார் பூதேவிய சொரத்துறாரு. பூதேவி பசுரூபம் தரிச்சுட்டு போறார், கோமாதா ரூபம் வதம் பண்றேன்னு கிளம்பிட்டார். பூதேவி சொன்னா, என்ன போய் நீங்க வதம் பண்ணலாமா, என் மேல ஒரு தப்பும் இல்லை. மகாபாதிகள் ராஜ்ய பரிபாலனை பண்ணா நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் உள்ள ஒழிச்சு வச்சுட்டு அப்படியே ஜீரணம் ஆயிடும், நீங்களே கடந்து போங்கோ அப்படின்னு. உடனே அழகா சுவா ஜோரா பித்து மகா சக்கரவர்த்தி ஸ்வயம் பகவத் ஸ்வரூபம் தானே, அழகா ஒவ்வொன்னுத்தையா பாத்திரமா வச்சுட்டு, சரி ஒவ்வொருத்தரையா கண்ணுக்குட்டிகளா வச்சுட்டு கறந்தான். அது யார் யாருக்கு என்ன வேணுமோ, கபிலரை கண்ணுக்குட்டியா வச்சுட்டு கறந்தார், அஷ்டமா சித்திகள் எல்லாம் கறந்தா அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையா சிம்மத்தெல்லாம் கண்ணுக்குட்டியா வச்சுண்டு மாமிசம் ரத்தம் அதான அதுங்களுக்கு ஆகாரம். இப்ப யார் யாருக்கு எது எது அவசியமோ அதை கறந்தார் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும்படியாக ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணான்னு அர்த்தம். ஒருத்தருக்கும் ஒரு குறைவில்லாதபடி துஷ்ட மிருகங்களா இருக்க எல்லாமே பகவத் ஜீவராசிகள் தானே. மகாபாபியா இருந்தா கூட அவனுக்கு மரண தண்டனா கூட நல்லா சாப்பாடு போட்டு வச்சிருப்பாங்க. சாப்பாடு போடாம தானா செத்து போயிடுவான். சாப்பாடு போடாம விட்டா கொஞ்ச நாள் தானா செத்து போயிட போறோம். அதுவே நல்லா சாப்பாடு போட்டு டாக்டர் எல்லாம் செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தூக்கில போட்டு எடுக்கடானா அப்புறம் அவனுக்கு தெரியணுமா வலி அதனால அப்படின்னு. பிருத்மஹா சக்கரவர்த்தி சகலத்தையும் கறந்தார், இந்த பூதேவியை தன்னுடைய புத்திரியா ஏற்றுண்டார், அதனால பிருத்வின்னு அவனுக்கு பேர் இருந்தது. அதுக்கு முன்னாடி பிருத்வியின் பேர் கிடையாது, அதுக்கு முன்னாடி பிருத்வியின் பேரே கிடையாது. அதுக்கப்புறமா தான் பிருத்வி அப்படின்னு ஒரு திருநாமம் பூதேவிக்கு வந்தது. பிருத்வி மகா சக்கரவர்த்தி அவ்வளவழகா ராஜ்ய பரிபாலனம் ஜம்முன்னு பண்ணா, விசேஷமா கொண்டாடினார்கள் எல்லாரும். குழந்தைகள் எல்லாம் பெற்றார்கள், ஜோரா வளர்த்தார், அழகா நிறைய யஜ்யம் பண்ணார், அஸ்வமேத யாகம் பண்ணார், 100 அஸ்வமேத யாகம் பண்ண சங்கல்பம் பண்ணிட்டார், 99 பண்ணிட்டார். 100வது அஸ்வமேத யாகத்துக்கு இந்திரன் வந்து யாக குதிரையை திருடிந்து போயிட்டான், அவனுக்கு பயம். ஏன்னா 100 அஸ்வமேத யஜ்யம் பண்ணா இந்திரன் ஆயிடலாம், இந்திர போஸ்ட் கிடைச்சும், குதிரையை வச்சுட்டு யஜ்யம் பண்ற தசரத சக்கரவர்த்தி பண்ணா அப்படின்னு காரணம் கிடைக்கிறது. ஒவ்வொரு தடவையும் இப்படியே பண்ணிட்டு இருக்கான், கடைசியில இந்திரனை வதம் பண்ணலான்னு நினைக்கும் பொழுது பிரம்மதேவர் சொல்லிட்டார், வேண்டாம், அவனுக்கு இந்திர பதவியில தான் ஆசை, விட்டுடுங்கோ அவனை, நீங்க அஸ்வமேத யஜ்யம் பண்ணணும் அவசியம் இல்லைன்னு சொன்னவன 99 யஜ்யத்தோட நிறுத்தினுட்டார் பிருத்மஹா சக்கரவர்த்தி. ரிஷிகள்லாம் அவரை கொண்டாடினார்கள், அழகா ராஜ்ய பரிபாலனம் பண்ணார், திரும்பி யஜ்யம் எல்லாம் பண்ணார், நிறைய பேர் பிரத்யட்சமா வந்தார், நாராயணனும் பிரத்யட்சமா வந்தார், பிருத்மஹா சக்கரவர்த்தி ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணார், பகவான் ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணார், விசேஷமா கொண்டாடினா, குழந்தைகளுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார், எல்லாத்தையும் விட்டு ஜோர தவம் பண்ண போனார். ஒரு ராஜ்யாதிபதி எப்படி இருக்கணும்னா பிருத்மஹா சக்கரவர்த்தி போலே இருக்கணும். லோக க்ஷேமார்த்தமாக ஒரு ராஜ்ய பரிபாலனம், சேலம் இல்லாத ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணா. ஜெய் போலோ பிருத்மஹா சக்கரவர்த்திக்கு அப்படியே தியானம் பண்ணி தியானம் பண்ணி சரீரத்தை அப்படியே விட்டார். அந்த சரீர அக்னியிலேயே அவருடைய பத்னி அர்ச்சிஷும் சரீரத்தை விட்டார். ஆகாசத்திலேந்து மலர்கள்லாம் தூவினார்கள், துந்துபி வாத்தியங்கள்லாம் முழங்கின. அத்தனை சிரேஷ்டம் அந்த பிருத்மஹா சக்கரவர்த்தியினுடைய சரித்திரம். அதுக்கப்புறமா தான் பூமியில குறவில்லாம எல்லாம் கிடைக்கிறது. பிருத்மஹா சக்கரவர்த்தி முன்னாடி பூமியில பல விஷயங்கள் கிடைக்காமலேயே இருந்தது, அவர் கறந்ததுனாலதான் இன்னைக்கும் எவ்வளவோ விஷயங்கள் தாண்டி ஔஷதங்கள்லாம் கிடைக்கிறது, நிறைய தாதுக்கள்லாம் கிடைக்கிறது, தங்கம் எல்லாம் கிடைக்கிறது, இத்தனைக்கும் காரணம் தங்கம் போட்டு பிருத்மகா சக்கரவர்த்தி நினைச்சுப்போம். இதெல்லாம் பூமியில் அப்படியே ஒழிஞ்சு கிடந்த விஷயங்கள். இது எல்லாம் பிருத்மகா சக்கரவர்த்தி காலத்துக்கு அப்புறமா தான் மனுஷா உபயோகப்படுத்தும்படியா கிடைச்சது. அத்தனையும், அது நிலக்கரியா இருக்கட்டும், இல்லாட்டி பெட்ரோலா இருக்கட்டும், இத்தனையும் இன்னைக்கு பூமியிலேந்து நமக்கு கிடைக்கிறதுனா பூகர்ப்ப ஜலம் போர் போட்டு ஜலம் எடுக்கணும் பாருங்க. இத்தனைக்கும் ஆதி யாருன்னா பிருத்மகா சக்கரவர்த்தி. நீங்க குடிக்கிற ஜலத்திலேருந்து, ஓடுற காருடைய பெட்ரோல்லேருந்து அத்தனைக்கும் அஸ்திவாரம் யாருன்னா பிருத்மகா சக்கரவர்த்தி தான். ஜெய் போலோ பிருத்மகா சக்கரவர்த்திக்கு. அந்த பிருத்மகா சக்கரவர்த்தி அவருடைய வம்சம், அந்த வம்சத்துல தான் பிராச்சீன பர்ஹிஷ். அவன் நிறைய யஜ்யம் பண்ணிட்டே இருக்கான், அவனுடைய குழந்தைகள் தான் பிரச்சேத. அவளெல்லாம் அவன் சொல்லிட்டான், நீங்கெல்லாம் நன்னா தபஸ் பண்ணி நன்ன பலவானா ஜோர ஆன பிறகு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகள்லாம் பெற்று சௌக்கியமா இருக்கணும்ன்றான். உடனே இவாள்லாம் தபஸ் பண்றேன்னு போறா, நாரத மகரிஷி வழியை திருப்பி இந்த பக்கம் போங்கோன்னுட்டா. அவர் வழியை திருப்பி விட்டார், அப்படி போயிட்டு இருக்கா கிழக்கே பக்கம், சமுத்திரத்து பக்கமா அப்படி போயிட்டு இருக்கா. அழகான ஒரு தடாகம் ஜோரா, அதுலேருந்து மங்களகரமான சப்தம் எல்லாம் கேட்கறது. இதனடா அது தடாகத்துக்குள்ளேந்து மங்களகரமான சப்தம் கேட்கறது அப்படின்னு பார்த்தா, தடாகத்துக்குள்ளேந்து வெள்ள வந்தான். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. வந்துட்டார் சிவபெருமன். அழகா சரசுலேந்து வெள்ள வந்தா, ஜோர மயங்கி போனார். யார் நாராயண பிரபன்னர்களோ அவர்கள் எனக்கு பிரியமானவர்கள். சிவபெருமானும் நல்லா பிடிச்சவா யாரும் ஐயங்கார் அப்படின்னு. ஆனா பல ஐயங்காருக்கு அவரை பிடிக்கும், அது வேற விஷயம் வச்சுக்கோம். நல்ல வைஷ்ணவாளுக்கு குழப்பமே கிடையாது, விஷயம் தெரிஞ்ச வைஷ்ணவாளுக்கு குழப்பம் இல்லை, துளி கூட சந்தேகமே கிடையாது. ஆழ்வார்கள் பாசனங்கள்லாம் நிறைய சிவபெருமான லீலைகள் வரும். நாயன்மார்கள் பதிகங்கள்லையும் விஷ்ணுபக்தி வரும். திருப்புகள் முருகனபதி விஷயம் முழுக்க 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 திருமால் பெருமையை பேசி மாயோன் மருகா அப்படின்னு. அப்பேற்பட்டவனுடைய மருமகனே இப்படியே சொல்லி சொல்லிதான் திருப்புகள் திருமாலை சொல்லி சொல்லி முருகனுடைய பெருமையை சொல்லி. அதனால நல்ல விஷயம் தெரிஞ்சவாளுக்கு ஒன்றும் குழப்பமே கிடையாது. வா என்னமோ தெளிவா இருக்கா. சிவபெருமான் பார்த்தார், பரம சந்தோஷப்பட்டா. ஆச்சரியமா உங்களுக்கு நான் உபதேசம் பண்றேன், இதையே ஜபிச்சுட்டு வாங்கோ, ஹரிக்கிருபை கிடைக்கும் அப்படின்னு. ரொம்ப விசேஷமா சிவபெருமான் சொல்லிட்டார். ருத்ர கீதம் ரொம்ப விசேஷமானது. ருத்ர கீதம் சிவபெருமான் அழகா நாராயண மகிமையை சொல்லக்கூடியது. கோபிகா கீதம் மாதிரி ருத்ர கீதம், ருத்ர பகவான் ஆனந்தமா சொல்லக்கூடிய நாராயண விஷயங்களை தான். நம பங்கஜநாபாய பூத சூக்ஷ்மேத்ரி ஆத்மனே வாசுதேவாய சாந்தாய கூட்டஸ்தாய சரோதிஷே. பகவானுடைய விஷ்ணு விஸ்வம் விஷ்ணு வசத்காரர்கள் சகஸ்ரநாமம் சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி சகஸ்ரநாமம் மாதிரி லைனா பகவானுடைய பெருமையை சொல்லக்கூடியதுதான் ருத்ர கீதம். ரொம்ப அழகா சிவபெருமான் ஆனந்தமா சொல்ற பிரதேத. அவர் கேட்கவே இல்லை, அவரா வந்து சொல்ற. போயிட்டு இருக்கா சரசுலேந்து, அவரா வந்தார் கைய கூப்பிண்டு. இவா கேட்க அவரே சொல்றார், இதுதானே கிருபை. தடுத்தாட்கொள்றதுன்னு சொல்லுவா இல்லையா, போறவாள பிடிச்சு வழிமறிச்சு நான் சொல்லித்தரேன், அங்கெல்லாம் வந்து போக வேண்டாம்னு சொல்லி அழகா நாராயண வைபவத்தை அனுபவிக்கிறது. அப்படிதானே பார்வைகளை சொல்லிக்கிறார். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவரானே. அழகா சொல்லித்தர சிவபெருமானுக்கும் பெருமானுக்கும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவ ரெண்டு பேரும் ஒன்னாதான், ஒருவன் அங்கத்து ஒருவன் என்றும் உளன் அப்படின்றார் ஆழ்வார். நரஹரி சோனார் பாண்டங்களை பார்க்கமாதேன் கண்ணை கட்டிட்டு போறான். கண்ணை கட்டிட்டு தொட்டு பார்த்தா சிவஸ்வரூபம், கண் கட்டு அவிட்டு பார்த்தா பாண்டரங்க ஸ்வரூபம். ஒருவன் ஒருவன் அங்கத்து என்றும் உளன் அப்படின்னு சங்கர நாராயண ரூபம் அப்படிதானே இருக்கா. அந்த மாதிரி ஆச்சரியமான வைபவம் சிவபெருமான் ஜோரா சொல்றார். சங்கர்ஷனாய சூக்ஷ்மாய துரந்தாய அந்தகாய நமோ விஷ்ண பிரபோதாய பிரத்யும்னாய அந்தராத்மனே நமோ நமோ அனிருத்தாய ரிஷிகேஷேத்ரி ஆத்மனே நம பரமஹம்சாய பூர்ணாய நிபிருதாத்மனே. இதுனைய சொல்லிட்டே வர ஹரிய பத்தி ஹரன் சொல்றார். ஹரி வைபவத்தை ஹரன் திருவாய்மொழியா சொல்றார். ருத்ரகீதம் நன்னா கேஜண்டார்கள் பிரச்சேத கைய கூப்பிண்டு கண்கள் ஆனந்த பாஷம் வெளிய ஒரு 45 ஸ்லோகம் கிட்ட சொல்றார். ஜோர அனுபவிச்சு சிவபெருமான் சொல்றார். ஆச்சரியமா சொல்லிட்டு இதையே ஜபிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அழகா அந்த குளத்திலேயே ஜபம் பண்ணுவோம்னு சொல்லி கொடுக்குறாங்க. 10,000 வருஷங்கள் அவ ஜபம் பண்றா. அன்னைக்கு அவ ஜபிச்சா பாருங்கோ, அந்த ஜபம் தான் பின்னாடி குட்டன் அங்க வர்றதுக்கு காரணம். குருவாயூரப்பனுடைய நாராயண சரஸ், இந்த நாராயண சரஸ்லதான் பிரச்சேத ருத்ரகீதம் ஜபிக்க அவ்வளவு சாண்டித்யமா 10,000 வருஷம் அவ ருத்ரகீதம் ஜபிச்சா. ருத்ரஸ்தலம் தான் அது. இவ ஜபிச்சு நாராயண கிருபை கிடைச்சதுனால நாராயண சரஸ் ஆயிடுச்சு. ருத்ரனே நாராயண சொன்னதுனால நாராயண சரஸ் ஆயிடுச்சு. அந்த நாராயண சரஸ் கரைக்குத்தான் குருவாயூரப்பன் வந்து நின்றது. கரெக்டா இன்னைக்கு வராம பார்த்தோம். நேற்று சொல்லியிருந்தா கூட விசேஷம் இல்லை. இன்னைக்கு நாராயணிய தினமோ, அன்னைக்கு கரெக்டா ருத்ரகீதம் சொல்றதுக்கும் நாராயண சரஸ் மகிமையை சொல்றதுக்கும் நமக்கு பாக்கியம்னா இந்த சப்தாகம் சத்தியம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டத்ரி சத்தியம்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. நாராயணியம் சத்தியம்னு தெரிஞ்சுக்கோங்க. குருவாயூரப்பன் நம்ம கிட்ட பிரசன்னமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. பிரசன்னமா இருந்தா தான் எதிர்ச்சையா இல்லாட்டி நேத்திய ரிஷபாவதாரம் சொல்லியிருக்கோம் டாபிக் படி பார்த்தா. ஏண்டா இழுத்துட்டு போறது தள்ளிட்டு போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா குருவாயூரப்பன் இல்ல இல்ல நாராயணிய தின தன்னிக்குதான் நான் வருவேன். கபடன் குள்ளன் இருக்கானே, இந்த குட்டன் இருக்கானே, குள்ளன் குட்டன் கபடன் உண்ணிகிருஷ்ணன் எப்படி வேணா சொல்லலாம். எந்த இடத்துல எப்படி வரணும் அப்படி வருவான். மூர்த்தி சிறுசு கீர்த்தி ரொம்ப பெருசு கூட்டம் எல்லாருக்கும் அவன் மேல அபிமானம். இன்னைக்கு எத்தனையோ வைஷ்ணவாள்லாம் உண்டு. அன்னபிராசனம்னா குருவாயூர் அவ்வளவுதான். எத்தனை திவ்ய தேசம் இருக்கு. குருவாயூர் திவ்ய தேசத்துல கிடையாது. ஆழ்வார்கள் பாடினாதான் திவ்ய தேசம். குருவாயூர் திவ்ய தேசத்துல கிடையாது. ஆனா அன்னபிராசனம்னா குருவாயூர்ல போய் பண்ணணும். இது யாரோ சில வைஷ்ணவா சொல்லியிருந்தா கூட நான் சொல்லமாட்டேன். அடியனுடைய புத்திரனுக்கு அன்னபிராசனம் நான் திருவனந்தபுரத்துல போனேன். ஆனா பத்மநாப பக்ஷி அப்படி ஒதுக்கினாள் வச்சுக்கோங்களேன். 1,00,000 கோடி பெருமாள் பக்கம் ஒதுக்கிட்டோம். அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டான். அழகா அவனுக்கு அங்க அன்னபிராசனம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஆழ்வார் திருநகர் எம்பெருமானார் ஜீயரை சேரிக்க குழந்தைய அழிச்சிட்டு போனேன். சுவாமி கேட்டார் குழந்தைக்கு அன்னபிராசனம் ஆயிடுதா அப்படின்னு. ஆயிடுச்சு சுவாமி அப்படின்னு. எங்க குருவாயூர் தானே அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல சுவாமி திருவனந்தபுரம் இல்ல பரவாயில்ல குருவாயூர்ல ஒரு தடவை பண்ணிடுங்க. இத்தனைக்கும் திருவனந்தபுரம் திவ்ய தேசம். நம்ம ஆழ்வார் மங்களாசாசன திவ்ய தேசம் கெடுமடராயெல்லாம் கேசவாய் என்ன அப்படின்னு திவ்ய தேசம். ஆனா ஆழ்வார் திரு எம்பெருமான அர்ஜி ஒரு தடவை திரும்பியும் போய் குருவாயூர் அன்னபிராசனம் பண்ணிடுங்கோன்னு. அப்ப எவ்வளவு பெரியவன் பாத்துக்கோங்க இந்த குட்டர். அதுவும் ஜீயன் வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கான ஒரு தூதுவன். அவர் சொல்றார் குருவாயூர் அன்னபிராசனம் பண்ணுங்கோ. அப்ப இந்த குருவாயூர்ப்பன் எவ்வளவு வசதினு பார்த்துக்கோ. அத்தனை சிரேஷ்டம் குட்டன் குருவாயூர்ப்பன். எந்த இடத்துல எப்படி நுழையணுமோ கரெக்டா நுழையணும். கிருஷ்ணா குருவாயூரப்பா இந்த உன்னிகிருஷ்ணன் அவ்வளவு சிரேஷ்டமானவன். அழகா அந்த நாராயண சரஸ் எத்தனை மகாத்மாக்கள் அதுக்கப்புறம் அங்க உட்கார்ந்து ஜபிச்சிருக்கா. நாராயண பட்டத்ரி பூந்தானம் குரூரம்மை மஞ்சுளா எத்தனை பெரியவா. சேங்காளிபுரம் அனந்தராம தீட்சிதர். தமிழ்நாட்டெல்லாம் நாராயணியம் தெரியணும் தெரியும்னா சேங்காளிபுரம் அனந்தராம தீட்சிதர் தான் முக்கியமான காலம். இன்னி வரைக்கும் நிரூபணம் பண்ணிட்டு இருக்காங்க குருவாயூரப்பனுடைய மகிமை. போட்டி போடுறது புக்கு போட்டுட்டே இருக்காள். இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு. சென்ற வைத்தியநாத பாகவத பாட முடியாதவரை பாட வச்சவன். சேங்காளிபுரம் அனந்தராம தீட்சிதர் நாராயணியம் பிரவச்சனம் பண்ண வச்சவன். அவனை பிடிச்சு அவனால வியாதிச்சினா நாராயணியம் நாராயணி இதையே பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கான். இன்னி வரைக்கும் எவ்வளவு புத்தகம் போட்டுட்டே இருக்கான் குருவாயூரப்பன் மகிமையும். பய இருக்கிறது ஒன்றரை மூணு ஆயிட்டு புஸ்தகம் பாட்டு வந்துட்டே இருக்குன்னா அத்தனை சிரேஷ்டம் குருவாயூரப்பன். நாராயண சரஸ் எவ்வளவு வசத்தி. இன்னைக்கும் நாராயணாலயம் எவ்வளவு அழகா ஜோர ஆச்சரியமா. இன்னைக்கு தான் நாங்கள் திரும்பியும் நம்பூதி அழகா உட்காந்து தப்ப பண்ற மாதிரியே இருக்கு போனோம்னா. அத்தனை தூரம் நாராயணன் பாகவதம் சப்தாகம் பண்ணி பண்ணி நாராயண சரஸ் பக்கத்துல தானே அவரும் இருக்கார். அங்கதானே பூந்தானம் பூஜை பண்ண கிச்சாபயிலும் இருக்கு. தேவேந்திரோண்டு நாராயணாலும் ஜம்முனு உட்கார்ந்து காண்டியா அவ்வளவு சிரேஷ்டமான ஒரு குருவாயு. இத்தனைக்கும் காரணம் ருத்ர பகவான் அங்க ஜபிச்ச ருத்ர கீதம். நீங்க குருவாயூர் போய் சேவிக்கிறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆதாரம் எங்கடானா ருத்ர கீதம். அதனால எப்பயாவது குருவாயூர் போனா ருத்ர கீதம் ஜபிக்கிறோம். கரெக்டா நாராயண சரத்துல ஜலத்தில் ஜலத்துல நின்று ஜபிக்கும் அப்பதான் தெரியும். ஏன்னா பிரத்யேகம் 10,000 வருஷம் அந்த ஜலத்துல நின்று இந்த ருத்ரகீதத்தை ஜபிச்சான்னு பாகவதம் சொல்லணும். அதனால இனிமேல் குருவாயூர் போனா ருத்ரகீதம் ஜபிக்கணும், நாராயண சரஸ்ல ஜலத்துல நின்று ஜபிக்கணும். அப்ப குட்டன் விதவிதமா லீலை பண்றத சத்தியமா பார்க்க முடியும். அத்தனை வசதி இந்த நாராயண சரஸும். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. அழகா ருத்ர பகவான் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டா, அவ அழகா நின்று தபஸ் பண்ணா பகவான் பிரத்யட்சமா காட்சி கொடுத்தா. முன்னாடியே சங்க சக்கர கதாபத்மபாணியா காட்சி கொடுத்தா. பாகவத்தை திரும்ப 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 வரக்கூடிய ஒரே ரூபம் இந்த சதுர்புஜ ரூபம், குருவாயூரப்பன் ரூபம், புராண ரூபம் குருவாயூரப்பன் ரூபம். கிருஷ்ணனே ஆராதனை பண்ண மூர்த்தி குருவாயூரப்பன். உடுப்பி கிருஷ்ணன் கிருஷ்ணன் ஆராதனை பண்ணல, ருக்மிணி விராட்டி ஆராதனை பண்ண கிருஷ்ணன். குருவாயூரப்பனுக்கு அப்படி ஒரு மரியாதை உண்டு, கண்ணனே ஆராதனை பண்ண ஒரு குட்டன். அதனால குருவாயூரப்பன் தான் கிருஷ்ணவதாரம் எடுத்தான் தெரியவாள், அப்படிதான் நிரூபணம் பண்றான். ஏன்னா வசுதேவர் தேவக்கு குருவாயூரப்பன் தான் ஆராதனை பண்ணிட்டு இருந்தான். அதனாலதான் பகவான் அவதாரம் பண்ற சமயத்துல தமத்புதம் பாலகம் நம்பு ஜேஷன் குருவாயூரப்பன் ரூபமாதான் முதல் காட்சி. அதுக்கப்புறமாதான் சாதாரண இளம் பிள்ளையா காட்சி கொடுத்தான். அவ்வளவு சிரேஷ்டம் அந்த மாதிரி. இத்தனைக்கும் காரணம் ருத்ர கீதம். அவ்வளவு அழகா அந்த ருத்ர பகவான் சொன்னதவா ஜபிச்சா பகவான் பிரத்யட்சமா காட்சி கொடுத்தான். வனதேவதைகளுடைய பெண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுத்தான். பசங்க உருப்பிட்டா அப்பா உருப்பிடல, யஜ்யம் பண்ணிட்டே இருக்கான் நாகர் பாதா. பசங்க உருப்பிட்டாளே, இந்த பிராச்சீன பர்கிஷன் உருப்பிட மாட்டேங்கிறானேன்னு சொல்லி அவனை போய் பார்த்து அழகா ஒரு கதை சொல்றேன்டான்னு சொல்லி ஒரு புரஞ்சன உபாக்கியானம்னு ஒண்ணு சொன்னார். இன்னைக்கு பல பேருக்கு புரியாத ஒரு கதை. எத்தனையோ பேர் வாசாச்சு, எத்தனையோ பேர் சொல்லியாச்சு, புரிஞ்சா மாதிரி இருக்கு, இன்னும் கிளியரா ஒன்னும் புரியல. ஒன்னு மட்டும் புரியல, அந்த புரஞ்சனம் நாம தான், அது மட்டும் புரியது. அந்த புரஞ்சனம்னு புரியறது, ஆனா அவனை சுத்தி நடக்கிறது புரியவே நம்ம கதி அதான். என்னமோ நடக்கிறது, காதால எழுந்தோம், அதுக்குள்ள மத்தியானம் ஆயிடுது, மத்தியானம் ஆயிடுச்சுன்னா சாயங்காலம் ஆயிடுது, சாத்தி சாத்தாச்சு தாச்சுட்டாரு, திரும்பி பார்க்கறதுக்குள்ள வளர்ந்தாச்சு, கல்யாணம் ஆச்சு, குழந்தைய பெற்றாச்சு, அதுக்குள்ள அது வளர்ந்தாச்சு, அது கல்யாணம் பண்ணியாச்சு, அது குழந்தைய பெற்றாச்சு, அதுக்குள்ள கல்யாணம் 20 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு, குழந்தைக்கு 30 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு. ஒன்னும் புரியல. தெரியேன் பாலகனால் பல தீமைகள் செய்துமிட்டேன், தெரியேன் ஆயினவின் பிறர்க்கே உழைத்து ஏழை யானே. சரி, நேற்று சேப்பங்காயங்க பண்ணியாச்சு, இன்னைக்கு வெண்டைக்காய் பண்ணலாம், ராத்திரி சப்பாத்தி பண்ணலாம், அடுத்த நாள் காலத்தில் அரிசி உப்புமா பண்ணலாம், இன்னைக்கு அம்மாவாசம், நாளைக்கு சார்த்தம், நேற்று இதை பண்ணியாச்சு, நாளைக்கு வேற காயா பண்ணலாம். இப்படி காயோட காயா காஞ்சிண்டு பழம் வாங்கினா வெண்டி போயிடுச்சு, அழுகி போயிடுச்சு, நான் நம்ம அழுகி போயிடுது, ஆயுள் அழுகி போயிடுது, சாதம் தீஞ்சு போச்சுன்ற மாதிரி நம்ம சரீரம் தீஞ்சு போக, இப்படியே ஒவ்வொரு நாளா வீணா போயிட்டு இருக்கு. நம்ம யாருன்னே தெரியாத அந்த புரஞ்சனம் தான் நாம். ஆனா நம்ம கூட ஒரே ஒருத்தன் த அன்னோன் ஃப்ரெண்ட், அவிஜ்ஞாத சகா, அழகான பேர், தி அன்னோன் ஃப்ரெண்ட், முகம் தெரியா ஒரு நண்பன், ஒரு சகா, அவிஜ்ஞாத சகா, தன் பெருமையை பேசாத ஒரு சகா, ஆனா ஒரு நாளும் நம்மை கைவிடாத சகா, நாமே அவனை மறந்தாலும் நம்மளை மறக்காத ஒருத்தன். கடைசி காலத்துல கட்டையும் போலே கல்லும் போலே நாம கடந்தாலும் நம்ம கூட நிக்கிற ஒரே சகா அவிஜ்ஞாத சகா, தி அன்னோன் ஃப்ரெண்ட். என்ன அழகான ஒரு திருநாமம் தெரியுமா, அவிஜ்ஞாத சகா. நம்ம சொல்லுவோம், எனக்கு வா 20 வருஷமா பழக்கம், சுவாமி இப்படி பாக்குறாரு, உனக்கு எனக்கு 1,000,000 வருஷமா பழக்கம் உண்டுப்பா, உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா சத்தியமா குருவாயூரப்பன் வந்துச்சுன்னா பாக்கியம். இந்த லோகத்தை யார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, அம்மா அப்பா தாத்தா பாட்டி மாமா மாமி குழந்தை பேரன் தேதி எல்லாம் சொல்லுவோம் போட்டு செருப்புலேருந்து எல்லாம் வந்து தொலைவு. ஹரி மட்டும் வரவே மாட்டான். ஏன்னா ஹரியை இன்னும் ஃப்ரெண்டா பார்க்கல. சகா அவிஜாத சகா புரஞ்சன உபாக்கியான சொல்றது தி பெஸ்ட் ஃப்ரெண்ட், தி அன்னோன் ஃப்ரெண்ட், உனக்கான ஒரு சகா. எல்லாத்தையும் சொல்லலாம், எப்ப வேணாலும் சொல்லலாம், எந்த சமயம் கூட்டாலும் ஓடி வந்து நிற்பான். அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. திருவள்ளுவர் சொல்றார், உடுக்கை இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. வஸ்திரம் உடுத்திட்டு இருக்கும், அந்த டக்குனு வஸ்திரம் நழுவுறது, இந்த கை நம்ம கிட்ட பர்மிஷன் கேட்க டக்குனு வந்து பிடிக்கிறதும், ஓ அவமானம் வந்துடப்படாதுன்னு. நம்முடைய அவமானத்துக்கா கைக்கு ஒண்ணு அவமானம் கிடையாது. ஐயோ அந்த கை வந்து பிடிச்சு அவமானத்திலேருந்து காப்பாற்ற மாதிரி யாரு இருக்கானோ அவன் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். உடுக்கை இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு ஓடி வந்து கை கொடுத்து காப்பாற்றவன் தான் சக்கா. அப்படி ஒரு சக்கா சரி மட்டும்தான் அவிஜாத சகா. நன்னா ஞாபகம், யார் இருக்கான்னு கேட்கும் போதெல்லாம் அவிஜாத சகா இருக்கான்னு ஞாபகம். இந்த சகா நீங்க அப்பப்ப அவனுக்கு பர்த்டே விஷ் பண்ண வேண்டாம், அப்பப்ப கிஃப்ட் கொடுக்க வேண்டாம், போன் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ண வேண்டாம், மிஸ்டு கால் கொடுக்க வேண்டாம். எப்பயுமே உங்க கூடவே டிராவல் பண்றான். நீங்க நின்னா நிக்கிறான், நீங்க உட்கார்ந்தா அவன் உட்கார, நீங்க படுத்தா அவன் படுத்துக்கான், நின்றான் இருந்தான் கிடந்தான் கூடவே இருக்கான். அவிஜாத சக்கா. அவன் எந்த சரீரத்துல இருந்தாலும் கூட இருக்கான், எந்த சரீரத்துல இருந்தாலும், எந்த ஸ்திதியில இருந்தாலும், நம்ம அகம்பாவத்தில் இருந்தாலும் நம்ம கூட தான் இருக்கான். நம்ம மகாபாவியா இருந்தாலும் நம்ம கூட தான் இருக்கான். நம்ம பரம உத்தமர்களா இருந்தாலும் நம்ம கூட தான் இருக்கோம். எங்க இருந்தாலும் இவன் நம்மளை விட்டு போகிறதே கிடையாது. இந்த ஃப்ரெண்ட் என்னைக்குமே உண்டு, டியர் ஃப்ரெண்ட். நிறைய பேர் அப்படிதான், என் ஃப்ரெண்ட் அவன் அப்படின்வா. நிறைய பேர் எனக்கு தெரியும், ஒவ்வொரு மூர்த்தி கிட்ட பக்தி உடையவன். சில பேர் பாண்டன் என் ஃப்ரெண்ட், ஹாய் ஃப்ரெண்ட் அப்படிதான் கூப்பிடுவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்தன் உண்டு, பாண்டன் பாத்தீங்களா ஃப்ரெண்ட் எப்படி இருக்கா, காத்தால என்ன தோலை தட்டுவான் வாசல் இருக்க பாண்டனுடைய தட்டி, ஹாய் ஃப்ரெண்ட், அப்புறம் நீ என்ன பண்ணலாம் சொல்லு, பக்தி ஃப்ரெண்ட், இதுக்கு என்ன பண்ணலாம், ஃப்ரெண்டை பிடிச்சிட்டு தான் எல்லா வேலையும் கொண்டு வரும். ஏதான கஷ்டம் இருக்கா ஃப்ரெண்ட், அவன் ரொம்ப திட்டுறான், ஃப்ரெண்ட் இருந்தா பேசுவார். சக்கா எப்படி உத்தவன் பேசுவாரோ, எப்படி அர்ஜுனன் ஹே கிருஷ்ண ஏ யாதவ ஏ சகே சக்கா, அந்த மாதிரி ஃப்ரெண்ட், தி அன்னோன் ஃப்ரெண்ட். நமக்குன்னு ஒரு சக்கா, ஒரு சக்கி. ஏன்னா கண்ணன் ஆனல்லன் பெண்ணல்லன் அல்லா அழியும் அண்ணன். ஸ்திரீகளுக்கு சகி, புருஷாளுக்கு சகா, ரெண்டும் கெட்டவனுக்கு ரெண்டும் கெட்டான், அவ்வளவுதான். எப்படி இருந்தாலும் அவன்தான் நமக்கு சகா. அந்த புரஞ்சன உபாக்கியானத்துடைய தாத்பரியம், சகா இருக்கான், சகா தான் கூட வருவான், அந்திம காலத்தையும் அவன்தான் வருவான்னு சொல்லி பிராச்சீன பரிசிஷத்துக்கு புரிய வச்சுட்டா அவனும் சகாவை பிடிச்சுட்டான். இந்த சகா கூடவே இருக்கும், உள்ளுக்குள்ளே பரமாத்ம பக்ஷி ஜீவாத்ம பக்ஷி, உள்ளுக்குள்ளேதான் இருக்கான். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞான சங்கமே. அதான் இருக்கு, இங்கேதான் இருக்கு, உள்ளுக்குள்ளேயே இருக்கு. உள்ளுக்குள்ளேந்து அங்க கொட்டின்னு இருக்கான், உள்ளுக்குள்ளேந்து காசால எழுப்புறான், உள்ளுக்குள்ளேந்து சமாதானம் கொடுக்குறான், உள்ளுக்குள்ளேந்து தைரியம் கொடுக்குறான், உள்ளுக்குள்ளேந்து நம்பிக்கையை கொடுக்குறான், உள்ளுக்குள்ளேந்து பேசிட்டு இருக்கான். இதை விட்டுட்டு அடுத்த வாழோட ஓடிக்கிட்டோம், நித்தியமான சரீரங்களோட அந்த அவிஜாத சக்காவை பிடிச்சுட்டான். பேர்பட்டவர் பாருங்க நாரதர், நாரதரை விட்டுட்டு ஒரு பாகவதம் நினைச்சு பாருங்க, பயங்கரமா இருக்கும். உருப்படாத வாழ்க்கைலாம் ஒரே கதி நாரத மகிழ்ச்சி தான். அத்தான பேருக்கும் துருவ சரித்திரம், பிராச்சீன பரிசின் சரித்திரம், பிரத்யேக சரித்திரம், பகல்லாத சரித்திரம், எந்த சரித்திரம் சொல்லுங்களோ அஸ்திவாரங்கிறான நாரத மகரிஷி. பாகவத்துடைய அஸ்திவாரமும் நாரதர் தான், உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறதும் நாரதர் தான். இந்த சாரம் சிவத பாகவதம் ரசமாலயம் அழகா, அந்த பிராச்சீன பரிசிஷத்துக்கு அனுகிரகம் பண்ணிட்டா பிரச்சேதசர்களும் சௌக்கியமா இருந்தான். இப்படி துருவ வம்சத்தை சொல்லிட்டு வந்தான். அழகா உத்தான பாதனுடைய வம்சம், அடுத்து பிரியவர்த்தனுடைய வம்சம், அது சொல்லணும். ஏன்னா ஆகூதி பிரசூதி தேவகூதி வம்சம் எல்லாம் சொல்லியாச்சு. உத்தான பாத வம்சத்துல இவ பிராச்சீன பரிசிஷி பிரச்சேதசருக்கும் சொல்லியாச்சு. அஞ்சாசதம் ஆரம்பமே பார்த்தோம்னா பிரியவர்த்தன் அவருடைய வம்சத்தார சொல்லணும். ஏன்னா அவரு சுவாயம்பூமனுடைய பிள்ளையாச்சு, மூத்த புத்திரம் வேற. பிரியவர்த்தன் அவ்வளவு அழகா வைராக்கியசாலியா இருக்கார், இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அவர் பாடி தபஸ் பண்ணிட்டு இருக்கார், ஜம்முன்னு தபஸ் பண்ணிட்டு இருக்கா. பிரம்மா பிரத்யக்ஷமா வந்துட்டார், நாரதரும் அங்க வர அவர் சொல்றார் பிரியவர்த்தனை பார்த்தப்பா, நீ நல்ல பகவத் பக்தன், எல்லாத்தையும் பகவான் அனுபவிக்கிறவன். அதனால இப்படி எல்லாம் நீ உட்காந்து தபஸ் பண்ணிதான் பகவான் அடையணும் இல்லை, நீ கிரகஸ்த தர்மத்துல இருந்துட்டும் பகவான் அடைய முடியும்னு அவரை திருப்பி விடுறான். சில பேர் அப்படி திருப்பி விடுவா ஆச்சரியமா. சைத்தன்ய மகாபிரபு அப்படிதான் பண்றார். அவருடைய சிஷ்யர் பக்தர் ஃப்ரெண்டு நித்யானந்தர்னு பேர் அவருக்கு. நித்யானந்தர் சின்ன வயசா இருக்கும் பொழுது அழகா பிரம்மச்சாரிகளோட போயிட்டார், சன்னியாசிகளோட, அவதூத சன்னியாசி. அவர் அவதூத சன்னியாசி, சின்ன வயசுல இருந்தே அவதூத சன்னியாசி. ஒரு சிட்டியில சைதன்ய மகாபிரபு குடும்பத்தை விட்டுட்டு சன்னியாசம் வாங்கிக்கிறார். சன்னியாசம் வாங்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நித்யானந்தரை பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவர் ஏற்கனவே அவதூத சன்னியாசி, சைதன்யர் சொல்லிட்டான்றதுக்காகவே கல்யாணம் பண்ணிக்கிறார் நித்யானந்தர். லோகமே காரிப்புப்படுது, அவர் கவலையே படல, என் குருநாதன் சொல்லியாச்சு அவருக்கு தெரியும் அப்படின்னு. இதெல்லாம் விரோதமா இருக்கும், விசித்திரமா இருக்கும், அவரால் கண்டுபிடிக்கவே முடியாது. இதெல்லாம் மகாத்மாக்களுடைய செய்கைகள். அந்த மாதிரி பிரியவர்தன் எதுவுமே வேண்டாம்னு இருக்கார். அவரை பிடிச்சு பிரம்மதேவர் கல்யாணம் பண்ணிக்கனா வம்சம் விருத்தி ஆகணும். அப்ப லோகத்து ஆளே இல்லாம இருக்கா. இன்னைக்கும் பல நாடுகள்லாம் பார்த்தா நிறைய குழந்தைகளை பெற்றுதான் அவளுக்கு சன்மானம் எல்லாம் உண்டு. அதே சைனாலெல்லாம் நிறைய குழந்தைகளை பெற்றுட்டா ஃபைன் கட்டணும். எக்ஸ்ட்ரா குழந்தைய பெற்றுக்கணும்னா கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கி ஃபைன் எல்லாம் கட்டிட்டு தான் பெற்றுக்கணும். பல விஷயங்கள்ல நம்ம தேசம் வசதி நன்னா ஞாபகம் வச்சுக்கணும். அமெரிக்காலதான் செத்து போயிட்டாங்கன்னா பணத்தை வீட்டுல வச்சுக்கப்படாது. உண்மையா நடந்ததை சொல்றேன், பணத்தை வீட்டுல வச்சுக்கப்படாது. உடனே வருவா, செத்து போயிருக்கா உடனே அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் மார்ச்சூர்ல வச்சிருவா. அதுக்கப்புறம் ப்ராசஸ் எல்லாம் உண்டு, எல்லா கையெழுத்தெல்லாம் போட்டு அந்த ப்ராசஸ் ஆக ஒரு நாள் ரெண்டு நாள் அது பாட்டு கிடக்கணும். நமக்கு தீட்டும் போகாது, இப்படியே கிடக்கணும். அதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸ் ஆன பிறகுதான் அந்த அந்திம சம்ஸ்காரம். நம்ம ஊர டாக்டரே வரமாட்டோம், அதுக்குள்ளே வாத்தியாருக்கு சொல்லி அனுப்பிச்சுக்கோம், கன்ஃபர்மேஷனே கிடைக்காது. என்ன நினைச்சிட்டு இருக்க, இந்த தேசம் போல ஒரு சுகமான ஸ்தலம் லோகத்துல கிடையாது. கோடி ஜன்ம சுகிருத்தம் பாரத பூமியில ஜீவிச்சிருக்கு. பல தேசங்கள் போய் பார்த்தோம்னா என்னமோ மற்றெல்லாம் சௌகரியம் சௌகரியம்ன்றோம், ஆனா இது போல சத்தியமா எங்கேயுமே கிடையாது. ரோடு குண்டு குழியுமா இருக்கலாம், குப்பை தொட்டி அங்கங்கே இருக்கலாம், டெய்லி ஆட்டோ போறவங்க சண்டை போடலாம், ஒரே குப்பையா இருக்கட்டும், டஸ்டா இருக்கட்டும், அப்பப்ப வெள்ளம் வரட்டும், தண்ணி இல்லாம போட்டோம். செத்து போனா எரிக்கிறதுக்கு ஒரு சுதந்திரம் இல்லையா, பெற்றுக்கிறதுக்கு ஒரு சுதந்திரம் இல்லையா, அப்புறம் என்னத்துக்கு ஒரு ஜீவிதம். இதுவே இம்சனை இது இவ்வளவு இம்சையா. இதெல்லாம் பார்க்கும்போது ஜெய் போலோ பாரத் மாதா கி போதுண்டாப்பா சாமி. பல தேசங்கள் பார்த்துட்டு சொல்றேன், கேட்டுட்டு சொல்றேன், பதறது. சரீரத்துக்கான சௌகரியம் இல்லைன்னா கூட ஆத்மாவுக்கான எல்லா சௌகரியமும் கொட்டி கிடக்கிற ஒரு தேசம். ஆனந்தமா பாகவத சப்தாகம்னா நினைச்ச போது பண்ணிட்டு இருக்கோமோ, நினைச்ச இடத்துல பேசிட்டு இருக்கோமோ, நினைச்ச இடத்துல பஜனை பண்றோமோன்னு. இத்தனை சுகம் தெரியுமா. இந்த அபுதபியில எல்லாம் பயப்படுவா வெள்ள வந்து பேசுறதுக்கு, வேஷ்டி கட்டில் போகிறதுக்கு யோசிப்பா, நெத்தியில ஒரு சின்னம் தரிக்கிறதுக்கு பயப்படுவா. சவுதி அரேபியா இன்னும் மோசம், நம்மாத்து ஸ்திரீகள் வெள்ள போனாலே பர்தா போட்டு போகணும். பணம்ன்ற ஒன்ன தவிர வேற ஒண்ணும் கிடையாது, பர்தா போட்டு போன என்ன அவசியம் இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. நம்மாத்து ஸ்திரீகள் அவெல்லாம் சொல்ல மாட்டான், அப்புறம் யாரும் அனுப்பல. என்ன வெளியில சொல்லிக்கிறது இல்ல, போறவாள்லாம் சௌக்கியமா இருக்கேன். 55 டிகிரி வெயில்ல அவாவா படுற பாடு பார்த்த எங்களுக்கு தான் சொல்லு, என்ன பாடுபடுறா அப்படின்னு கொதிக்க கொதிக்க வெயில். துபாய் போயிருந்து நான் துபாய் போனேன்றதுக்காக சொல்லல, கொதிக்க கொதிக்க வெயில். முன்னாடி நாளே பிடிச்சி வச்சா அடுத்த நாள் கொதிக்க கொதிக்க கிட்டத்தட்ட தத்த குண்ட மாதிரி இருக்கு. அப்படி அடுத்த முக்கியனா சாதமாக்கிடலாம், கொதிக்க கொதிக்க வெயில். இதெல்லாமா ஜீவிதம், சுகம் பாரத தேசம். தடிக்கு விழுந்தா கோவில், என்னவோ சப்தம் கேட்கிறதே பார்த்தா பாகவதம், என்னடா கூட்டம், நான் அன்னதான், ஏதோ ஒன்று பகவத் சம்பந்த விஷயங்கள். நாமே மறந்தாலும் நாராயணிய தினம் தானா நம்ம மேல வந்து விழும். நமக்கு தெரியவே தெரியாது, ஆறாவது அங்க நாளைக்கு வாங்கும் ஆசிரியர் என்னன்னா, நாளைக்கு நாராயணிய தினம், ஆத்த நாராயணியும் பாராயணம் வச்சிருக்கோம் வந்துருங்கோ கூப்பிடுவான். திருவிழா பார்த்த எங்கேயோ ஒரு பாகவத விஷயம் காதல விழுந்துடும். உத்தமமான ஒரு தேசம். அதனால இந்த தேசத்தை வாழ்ந்து பரமபாக்கியம் பண்ணிருக்கணும். இந்த பிரியவர்த்தனை அழகா குடும்ப விஷயம் நடக்குமோ அப்படின்ட்டார். அவரும் சரி என்ன கல்யாணம் பண்ணிட்டு அழகா ராஜ்ய பரிபாலனம் எல்லாம் பண்றார். அவருடைய வம்சம் ஆக்னேயத்ரன் அவர் வரார். அவருடைய பிள்ளை நாபின்னு ஒருத்தர் வரார். அவர் ரொம்ப நாளா குழந்தை இல்லை. அழக பகவானத்துல எல்லாம் பிரார்த்தனை பண்ணி ரிஷிகள் எல்லாம் யஜ்யம் பண்ணவன பிரத்யக்ஷமா சுவாமி வந்துட்டார். சங்க சக்கர கதா பத்ம பாணியாக அப்படி வந்துட்டார். உடனே எல்லாரும் பார்த்தா உத்தமமான சத்குழந்தை அவருக்கு கொடுங்கோ அப்படின்ட்டார். உங்களை மாதிரியே சத்தான ஒருத்தங்கோன்னுட்டார். சுவாமி கிட்ட கேட்டா அப்படிதான் கேட்கணும். அப்போ ஆயுசு முழுக்க அவன் பிரசாதம் சாப்பிட்டுட்டே இருக்கணும். அவ்வளவுதான் முடிஞ்சு முடிச்சு. வண்ணத்துக்கு குறவே கிடையாது. எங்கேயாவது சத்தாக நாராயணிய நவாகம் இருக்கும் சாப்பிட அப்படியே காலத்தை ஓடிட்டு போயிட்டே இருக்கணும். நின்னா சாப்பிடணுன்றவர்கள் ஆயுசு முழுக்க என் வாயில நான் சாப்பிடக்கூடியதெல்லாம் உன் பிரசாதமாக இருக்கணும், தானா கிடைக்கும். ஆயுசு முழுக்க நான் உடுக்கிற வஸ்திரம் எல்லாம் உனக்கு சாத்தினதா இருக்க. உடுத்து களைந்த நின் தீத கவாடை உடுத்து களத்ததுண்டு உத்தவர். ஆயுஷ முழுக்க கிருஷ்ணன் உடுத்தின்ற பீதாம்பரத்தை தான் உடுத்தின்ற. ஆயுஷ முழுக்க கிருஷ்ணா நான் டெய்லி ராத்திரி தூங்கும் போதெல்லாம் ஓ மடிதான் தலகாணியா இருக்கணும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஒரு ஆள் உசுறு போனாலும் கிருஷ்ணன் மடியிலேயே போச்சு. கிருஷ்ணா டெய்லி நீ என் கூட பேசிட்டே இருக்கணும், நான் அவன் கூட பேசிட்டே இருக்கணும். அப்ப கடைசியா கேட்டது கிருஷ்ண சப்தமா இருக்கும், கடைசியா பேசினதும் கிருஷ்ணன் கிட்ட இருக்கும், கடைசியா பார்த்ததும் கிருஷ்ணனா இருக்கும். பிரார்த்தனை அப்படி பண்ணி பெருசா பல்கா அப்பப்ப பிச்சைக்காரத்தனமா கொஞ்சம் கொஞ்சமா கேட்கப்படும். பெருசா பிரார்த்தனை உன்பண்ணோடு இருக்கணும்டா, சௌக்கியமா இருக்கணும்டா. அழகா வாழலாம் பிரார்த்திச்சுட்டான். ஸ்வயம் பகவானே பறந்துட்டான். பறக்கும் பொழுதே காளை மாறி இருந்தான். கட்டிடம் காளையா இருந்தான். அள வயசு பயலாவே வந்துட்டான். சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சுண்டு சம்மன் அழகான வலிவும் மணப்புமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு. உடனே ரிஷபன்னு பேரு ஜெய் போலோ ரிஷப தேவ மகராஜுக்கு. இனிமேல் எங்கேயாவது காளைய பார்த்தா கூட ரிஷபதேவர் நடச்சுக்கணும். நீங்க நம்ம ஊர்ல மாடு அலையறது நின்று அலையறதும் ரிஷபம். குருவாயூரப்பன் கூட ரிஷபமா காட்சி கொடுத்தான் பூதானத்துக்கு அப்படின்னு காண கிடைக்கல. ரிஷபஸ்வரூபமா பகவான் இருக்கான். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அம்பலப்புழா போயிருந்தேன். அங்க ஒரு காளையை பார்த்தேன். அம்மா அதான் ரிஷபம். அந்த திமுரு அது நடக்கிற நட சாந்தே கிடையாது. பகவானே ரிஷபகதியில வருவான்னு சொல்லுவார். நம்பெருமாள் சிம்மகதி கஜகதி ரிஷபகதி சர்ப்பகதியில வருவார். நேதிதான் அந்த நிகழ்ச்சி நடந்தது ஸ்ரீரங்கத்தில். ரிஷபம் அப்படி திமுரா நடக்குமா? அந்த திமுராவே இருந்தான் ரிஷப பகவான். ரிஷப அம்சம் அவ்வளவு அழகா இருந்தார். உடனே எல்லாரும் அந்த ரிஷபதேவனை ஜோரா கொண்டாடுறார்கள். ஆச்சரியமாக அவர் ராஜ்ய பரிபாலனம் எல்லாம் பண்றார். கல்யாணம் பண்ணிட்டு ஜோரா குடும்பம் நடத்துறார். அவருக்கு 100 பிள்ளைகள் பிறக்கிறார். ரிஷபதேவன் 100 பிள்ளைகள். அதுல மூத்தவர் தான் பரதன். அந்த பரதனை வச்சுட்டுதான் பாரத வருஷம். இன்னைக்கு பாரத மாதம் ஆ அப்படின்றோம்னா இந்த பரதன் தான் காரணம். அதுல மூத்தவர் பரதன். அவ்வளவு அழகா இன்னொரு 9 பேர் அப்படியே பகவத் பக்தர்களா போயிட்டான். அவாதான் நவயோகீஸ்வரர்கள். பாகவத்தை பின்னாடி கலியுக தர்மம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவா தெரியுமா? நவயோகீஸ்வரர்கள். அந்த நவயோகீஸ்வரர்கள் ரிஷபதேவனுடைய பிள்ளைகள் தான். மீறி இருக்கிறவா எல்லாரும் ஆச்சரியமா அந்த வேத விஷயங்கள் இதுல எல்லாம் ஈடுபட்டார்கள். ரிஷபதேவர் ஜோரா ராஜ்ய பரிபாலனம் பண்ணி குழந்தைகளுக்கு எல்லாம் ராஜ்யத்தை பிரிச்சு கொடுத்துட்டும் மனைவியை கூட்டிட்டு ஜம்னு தியானம் பண்றார். வானப்பிரஸ்த தர்மம். மனைவியை மட்டும் கூட்டிட்டு அழகா காட்டுல எல்லாம் அலையறார். எப்படி அலையறார்னா ஜடம் மாறி பைத்தியம் மாறி. அப்படியே தெரிய வேண்டாம் நம்ம புள்ள அப்படிதானே இருப்பான். ஜடபரதனான அப்பா எப்படியோ வேற ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும். பைத்திய மாதிரி அழகிறார். அஜகர விருத்தி எல்லாம் பண்ற. அஜகர விருத்தின்னா மலப்பாம்பு விரதம்னு பெயர். நம்ம எல்லாம் கேட்டுக்க வேண்டிய விரதம். மலப்பாம்பு விரதம்னா மலப்பாம்பு இந்த இறையெல்லாம் தேடிட்டு போகாது. அது பாட்டு இருக்கிற இடத்துல கிடக்கும். தானா அது பக்கத்துல ஏதானும் வந்தா பிடிச்சு சாப்பிடும். மலப்பாம்பு கூட விரதம் இருக்கு ஞாபகம். அஜகர விருத்தின்னு அதுக்கு பெயர். அந்த மாதிரி ஒரு இருப்பாராம். எங்கேயாவது இப்படி மரத்துக்கு அப்படி படுத்துட்டு இருப்பா. இவர் பக்கத்துல பழம் விழும் எடுத்து சாப்பிட மாட்டார். அந்த மரத்திலேருந்து ஒரு பழம் தானா இவர் வாயில விழணும், அப்பதான் சாப்பிடுவோம். பகவத் கிருபைய தவிர தன் பிரயத்தனம் இல்லாமல். சுய பிரயத்தனம் அவசியம் இல்லையா? அதையும் விட்டுட்டாராம், பிரயத்தனத்தை விட்டாராம். முடியுமா? நான் வைராக்கியம், சுவாமிக்கு இந்த சரீரம் இருக்கணும்னா அவர் காப்பாத்திக்கணும், அவருக்கு வேணும்னா இன்னைக்கு ஆகாரத்தை கொடுக்கட்டும், அஜகர விருத்தின்னு பெயர். இந்த கை குழந்த மாதிரி அதுக்கே யாராவது கொண்டு வந்து அண்ணம் கொடுத்தாதானே சீகரிக்க முடியும். அதுவா போய் சம்பாதிச்சோம், இல்லாட்டி இருக்குன்னு எடுத்து குடிக்க முடியாது. அம்மா அதுக்கு பால் பாட்டில் பாலெல்லாம் வச்சுட்டு யாரோ காலிங்கல் அடிக்கிறான்னு போயிடுவான். பக்கத்தில் பால் பாட்டில் இருக்கு, வீண் வீண் அழகு பசிக்கிறது, ஆனா எடுத்து குடிக்க முடியாதோனும், அம்மாவே கொண்டு வந்து ஊட்டினாதானே. அந்த மாதிரி சுவாமியே கிருபமண்ணி ஆகாரம் கொடுத்தா சுவீகரிக்கிறது ஒரு தர்மம், அஜகர விருத்தின்னு. அத்தனை ஆச்சரியம், அந்த மாதிரி ஒரு தபஸ் பண்றார் இவர். எந்த இடத்துல சுத்தின்றாருன்னா குடகுமலைன்னு சொல்ற பாருங்க, இந்த கூர்க் இந்த இடங்கள் அந்த வயநாடுலாம் இருக்கு பாருங்க, அந்த பிரதேசத்துலதான் ரிஷபதேவர் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அவர் கடைசி காலத்துல தபஸ் பண்ணிட்டு இருந்த இடம் தான் இந்த இடம் தான், இந்த ஊட்டி மைசூர் அந்த பக்கம், கேரளா தமிழ்நாடு கர்நாடகா பாரம் அந்த டிப்பு. திருநெல்லின்னு ஒரு இடம் உண்டு, ரொம்ப அழகா இருக்கும். வயநாடுல கொஞ்சம் உள்ள போனோம்னா திருநெல்லின்னு ஒரு இடம், ரொம்ப அழகான ஒரு மகாவிஷ்ணு கஷேத்திரம் அப்படி இருக்கும். பெருமாள் அவ்வளவு அழகா இருப்பார், அந்த மலை உச்சியில இருப்பார் சுவாமி, அத்தனை அழகா. அங்க போனோம்னாலே அப்படி ஒரு சாநித்தியம் உண்டு. இதெல்லாம் எங்கேன்றான்னா ரிஷபதேவருடைய தபத்தினால. சரி, ஆகாரம் எப்படின்னா மலமூத்திர விசர்ஜனம் பண்ணா அப்படியே படுத்துட்டே போவார், குழந்தை மாதிரிதான் தொடச்சுக்க கூட மாட்டார். அப்படி முடியுமா? நம்மெல்லாம் கேட்டுக்கிட்டா முடியும், அப்படின்னா கூட எடுத்துருக்கான். யாராவது வயசான காலத்தை உடம்பு முடியாம படுத்த படிக்க ஆயிட்டான்னா மலமூத்திரத்தை அப்படியே கிடப்பான், அந்த மாதிரி இருப்பார். ஆனா இவருடைய மலமூத்திரம் சுகந்தமா இருக்குமா, துர்கந்தம் வீசாதான். பல மயிலுக்கு அந்த காடே சுகமா சுகந்தம் வீசுமா, என்னடா அது நல்ல சுகந்தம் வீசறதுன்னா இவருடைய மலமூத்திரம். நான் கேள்விப்பட்டிருக்கேன், பத்தமடைன்னு ஒரு இடம் உண்டு, சிவானந்தர் அவதாரம் பண்ண இடம், சிவானந்தாசிரமம் இருக்கு இல்லையா ரிஷிகேஷ், அவர் பிறந்தது திருநெல்வேலியில பத்தமடைன்னு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்து ஒரு சாது இருந்தார், நான் சாது இல்லை கேள்விப்பட்டிருக்கேன். அவர் ஒரு ரூம்லயே தான் இருப்பாராம், யார்ட்டையும் பேச மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார், மலமூத்திரம் வந்து அந்த ரூம்லயே போவார். யாராவது பக்கம் கூட இருக்க சகோதரர் யாரும் சாப்பிடுறது அங்கேயே சாப்பிடுவார். ஆனா நாத்தமே அடிக்காது, இப்ப சமீப காலத்தில் இருந்தாரு சொல்றோம், நான் நேரம் பார்த்தது இல்லை. மலமூத்திரம் நாராதம், மனசு எவ்வளவு சுத்தமா இருக்கும் பார்த்துக்கோங்க, ருச்சிக்காக சாப்பிடுற வரைக்கும் தான் நாசம். நமக்கு என்ன தெரியும், இதெல்லாம் ருச்சியா வெங்காய சாம்பார், இங்க போகும்போது சுகந்தம், அப்படி போகும்போது துர்க்கந்தம். நினைக்க வேண்டாம், அதாவது இந்த சுகந்தமும் இந்த ருச்சியும் கன்வெர்ட் ஆகி இப்படித்தான் வந்து. ஆனா மகாத்மாக்கள் இந்த ருச்சிக்காக சுகந்தத்துக்காக சாப்பிடறதில்லை. அப்படிலாம் இருக்க முடியும், மன இருந்திருக்கார் ரிஷபதேவன், கலியுகத்தில் நிறைய பேர் இருந்திருக்கார். திருக்கண்ணமங்கை ஆண்டான்னு ஒருத்தர், திருக்கண்ணமங்கைன்னு ஒரு திவ்ய தேசம், அங்க இருந்த ஒரு மகாத்மாவர், பெரிய பகவத். ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கோவிலுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்தா, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் நாய் உண்டு, ரெண்டு பேர் அவன் நாயும் கூட வந்தது. இவா ரெண்டு பேரும் என்ன பண்ணா வாசல்ல செருப்பை கழட்டிட்டு இவா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் உள்ள சுவாமியை சேவிக்க போன. அப்படி சேவிக்க போது ரெண்டு நாய் உக்காந்துது, ஒரு நாய் உக்காந்து போது என்ன ஆயிடுச்சுன்னா இன்னொரு நாயோட எஜமானன் இருக்கான் இல்லையா, அவருடைய செருப்பு கொஞ்சம் தள்ளி போற மாதிரி உட்கார்ந்து, நாய் தானே உட்காரும்போது செருப்பு தள்ளி போயிடுச்சு. உடனே அந்த நாய்க்கு எஜமான விசுவாசம், ஏன் சரி என் எஜமானன் செருப்பையா தள்ளினேன்னு, இது அந்த எஜமானன் செருப்பை கடிச்சு கிழிச்சது. உடனே அந்த நாய்க்கு எஜமான விசுவாசம், என் எஜமானன் செருப்பியா நீ கடிச்சான்னு சொல்லி இது அதை கடிச்சது. செருப்பு சண்டை நாய் சண்டை ஆயிடுச்சு, நாய் சண்டை பெருசாயிடுச்சு. உள்ள போன ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் பெருமாளை சேவிச்சுட்டு வெளில வந்தா பயங்கரமான சண்டை ரெண்டு நாய்க்கும். கடைசியில ஒரு நாய் ரெண்டு நாய் சண்டை போட ஒரு தனக்கு கோபம் கொடுத்து, ஏன் நாயை இந்த நாய் கடிச்சு கொடுத்தே அப்படின்னு ஒரு கட்டி எடுத்து ஓங்கி மண்டை மேல போட்டான் நாய் மேல, இன்னொருத்த நாய் மேல. அந்த நாய் கத்தின்றே கீழே விழுந்தது. இவன் பார்த்தான், ஏனாய் மண்டையா நீ உடச்சேன்னு சொல்லி இவன் ஒரு கட்டையை எடுத்து இவன் மண்டையை உடைச்சான். ஒரு செருப்பு சண்டை மண்டை உடைக்கிறது போயிட்டு இருக்கு. நம்ம சண்டையெல்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இத்தனையும் பார்த்து எல்லாரும் வேடிக்கை பார்த்துருந்தா இந்த திருக்கண்ண மங்கையாண்டான்னு அதை பார்த்தா ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டா. எல்லாரும் கேட்டா என்ன ஆச்சுன்னா, இல்ல இந்த நாய் மேல அந்த எஜமானனுக்கு எவ்வளவு பிரீதி, எத்தனை பிரீதி, அது மண்டைய உடச்சான்னு இவன் மண்டைய உடச்சுட்டானே. அப்ப இந்த நாய் ஒண்ணு அவன் சோறு போடுறான், அந்த எஜமான விசுவாசம் அவனோட அலையறது. அதுக்கே ஒரு அல்ப மனுஷன் இவ்வளவு பண்ண முடியும்னா, ஈஸ்வர அபிமானத்துல ஒதுங்கினா என்ன பண்ண மாட்டா சுவாமின்னு அழுதான். அப்ப இந்த மாதிரி நான் நாய் மாதிரி ஈஸ்வர அபிமானத்தை ஒதுங்கிட்டேன்னா என் சுவாமி எனக்கு என்னெல்லாம் பண்ணுவார்னு அழுதா. அன்னில என்ன பண்ணிட்டாருன்னா நாய் மாதிரி நாலு காலம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். திருக்கண்ணமங்கையாண்டான் வியாபாரத்தை விட்டான். வைஷ்ணவ சம்பிரதாய வச்சனம் ஒண்ணு உண்டு, திரௌபதி லஜ்ஜையை விட்டார். தன்னுடைய சரீரத்து மேல ஒரு அபிமானம் இருக்கும் இல்லையா, வெக்கம் இருக்கும், ஐயோ அந்த லஜ்ஜையை விட்டு கோவிந்தா புண்டரீகாட்சான் ரெண்டு கை தூக்கினாளா. அப்படி லஜ்ஜையை விட்டதுனாலேயே கண்ணன் ஓடி வந்து வஸ்திரத்தை கொடுத்துட்டான். அது என் சரீரம் காப்பாசனம். ஸ்வலஜ்ஜையை விட்டாள் திரௌபதி, ஸ்வலஜ்ஜையை விட்டாள் பிராட்டி, ஸ்வசக்தியை விட்டாள். சீதா மாதாவுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அவன் நினைச்சிருந்தானா ராவணனை எரிச்சு போட்டிருக்கலாம், கிடையாது. ராமனுடைய சக்தியை நம்பரேன்னு உட்கார்ந்து ராம தியானம் பண்ணாலா ராமன் பிரிட்ஜு கட்டி ராவணன் அடிச்சார். திரௌபதி ஸ்வலஜ்ஜையை விட்டார், பிராட்டி ஸ்வசக்தியை விட்டாள், திருக்கண்ணமங்கையாண்டான் ஸ்வவியாபாரத்தை விட்டார். தன் சரீரத்தை காப்பாத்திக்கிறவன் வியாபாரம் இருக்கணும், காதலை எழுந்துக்கணும், சாப்பிடணும், மலமூத்திர விசாரணும் எல்லாத்தையும் விட்டாரா. நாய் மாதிரி நாலு காலம் நடக்க ஆரம்பிச்சுட்டார். எல்லாரும் கேட்டா நான் நாய் ஆயிட்டேன்னா பிரபா கிருப பண்ணுவான்னு சொன்னான். நம்ம நாய் மாதிரி கொஞ்ச நாள்ல மோட்சம் அடைஞ்சிட்டார். இந்த நாய் வியாபாரத்தை எடுத்துட்ட உடனேயே சீக்கிரத்துல மோட்சம் அடைச்சு கொடுத்தான். அந்த மாதிரி ரிஷபன் வியாபாரத்தை விட்டா. நம்ம சரீரத்தை பாதுகாக்கிறது எவ்வளவு பிரயத்தனப்படுறோம், ஒரு பிரயத்தனம் இல்லையா. அதனாலேயே சரீரம் அவ்வளவு சுகந்தமா விசித்தா. பெரிய தாடி, ஜடாமுடி, அழுக்கழுக்கா உடம்பு, ஸ்திரீகள்லாம் பார்த்தா பயப்படுற மாதிரி. எவர் இளங்காலையா அழகா இருந்தாரோ இந்த வானப்பிரஸ்த தர்மத்துல எல்லாத்தையும் விட்ட பாக்குறது பகீர்னு பயமுறுத்துற மாதிரி இருக்கான். இந்த திருவிழாலாம் இந்த குப்பை பொறுக்கிறவன் இல்லாட்டி யாராவது ட்ரெஸ் ஒழுங்கா எல்லாம் கத்து பாருங்க பயந்து. அந்த மாதிரி இவரை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாளா. ஆனா பரமஞானி இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய பேர் சாதுக்கள் இமயமலையில இருக்கா, திருவண்ணாமலையில இருக்கா, நிறைய இடங்கள்ல இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய சாதுக்கள் நிறைய நிறைய சாதுக்களை தரிசனம் பண்ணிருக்கு. ஆச்சரியமா இருக்கும். அவ பாட்டுக்கு இருப்பா, ஒன்னும் பாதிக்காதவாளு. அப்பேற்பட்டவர் ரிஷபதேவர். அப்படியே தியானம் பண்ணி தியானம் பண்ணி அப்படியே பகவத் சரீரத்தை அடைஞ்சிட்டார். இளங்காலை அவ்வளவு அழகன், கடைசியில எல்லாத்தையும் விட்டார். எந்த எக்ஸ்ட்ரீம் பாத்துக்கோங்க, பிறக்கும்போது அவ்வளவு புகழோட பிறந்தவர், கடைசியில யாருக்குமே தெரியாமல் பைத்திய மாதிரி அழைஞ்சார். நமக்கெல்லாம் தைரியம் கிடையாது. பிரார்த்திக்கும் பொழுதே அப்பா சாகும்போது தூக்கத்திலேயே செத்து போயிடணும், ஹாஸ்பிட்டல்ல போய் செத்து போயிடப்படாது, என்னெல்லாம் பிரார்த்தி, செத்தா போகுதுன்னு கேட்கப்படாதா, அதுவும் இப்பயே போனா போதும் கேட்கப்படாதா, அதெல்லாம் கிடையாது. அதுக்கு ஒரு கேட்டகரி வேற, வியாதியக்கு வந்து போகப்படாது, ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகி போகப்படாது, ஆக்சிடென்ட்ல போயிடப்படாது. அப்பா ஏதோ ஒன்று போய் தொலையதுமே, நம்ம இல்லை இதுலேருந்து போயாச்சுன்னா, நம்ம இல்லை இப்பயும் நம்ம இல்லை, இது நம்ம இதுலேருந்து எப்பயும் போறோம், போனா போதுமே, திருப்பியும் புனரப்பி ஜனமன்னு வரப்படாது. அவ்வளவுதான், இந்த மாதிரி ஏதோ ஒரு சரீரம் போய் தொலையதுமே, அவ்வளவுதானே. எப்படி போனா என்ன, வெள்ளத்துல போனா என்ன, பூகம்பத்துல போனா என்ன, அக்னியில போனா என்ன, ஆகாசத்தையே போனா என்ன, சரீரத்தை விட்டுட்டு அபாரான்னு தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டாம். அப்படி போனாராம் ரிஷபதேவர். ஜெய் போலோ ரிஷபதேவ மகாத்மா கி. அவருடைய பிள்ளைதான் ஜடபரதர், அப்பாவுக்கு ஏத்த பிள்ளை. பரதருக்கு முன்னாடி அஜனாப வருஷம் தான். ரிஷபதேவர் காலத்துல இந்திரன் பொறாமைனால மழை பெய்யாம பண்ணிட்டான். தன் யோக பலத்தினால மழையை தெரிவித்தவர் ரிஷபதேவர். அஜனாப வருஷம் தான் பெயர். அதுக்கப்புறம் பரதன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணதுனாலதான் பரத வருஷேன்னு பாரத வருஷம் பரதக்கன்றே. ஜெய் போதோ பாரத் மாதா கி. ஆச்சரியமான பரதன், அப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனம், அப்பாவுக்கு தப்பாத பிள்ளை, ஹஸ்திராச ராஜ்ய பரிபாலனம் பண்ணார், ஒரு சிட்டியில எல்லாத்தையும் விட்டார், அப்பா மாதிரியே தபஸ் பண்ண போயிட்டார். ஜம்மனு சிங்களா போனார்னா கண்டகி நதி தீரம், சால கிராமம் கிடைக்கிறது நேபாளம், கண்டகி நதி தீரத்துல தான் போய் பரத தபஸ் பண்ணார். இங்க சால கிராமத்தை பார்த்தா இனிமேல் ஜடபரதரையும் ஞாபகம் வச்சுக்கோம். கண்டகி நதியில மட்டும்தான் சால கிராமம் கிடைக்கும். ஸ்வயம் விஷ்ணு ஸ்வரூபம், துளசி தேவிக்காகவே பகவான் சால கிராம மூர்த்தியா ஆவிர்வவிச்சார். பிருந்தாதேவியுடைய சாபத்தினாலேயே சுவாமி அப்படி ஆவிர்வவிச்சார். எவ்வளவு பெரிய சால கிராமம்லாம் நமக்கு தெரியாது. சில கோவில்கள்லாம் சால கிராம மூர்த்தின்னு, பத்ரி நாராயணன் ஸ்வயம் சால கிராமத்தினாலே ஆன மூர்த்தி தான். நமக்கெல்லாம் தூண்டுதானே சால கிராமம் இருக்கும், அது எப்படி சால கிராம மூர்த்தி அப்படின்னா இவ்வளவு பெரிய சால கிராமம்லாம் உண்டு, நமக்கு சிக்கிறது இல்லை அவ்வளவுதான். 12,000 சால கிராம மூர்த்தியினுடைய கடுசக்கர யோகம் தான் 1,00,000 பெருமாள் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி. அதுபோல 16,000 சால கிராம மூர்த்தியுடைய கடுசக்கர யோகம் தான் திருவட்டாறு ஆதிகேசவர். சால கிராமம் இருக்குன்னா கோட்டி ஜென்ம சுகிருத்தம். ஆத்துல வச்சுக்கலாமா வச்சுக்கப்படாதா, நன்னா வச்சுக்கலாம். அது ஐயங்கார் சொத்துன்னு யாரும் சொல்லவே இல்லை. யார் வேணா ஆத்துல சால கிராமம் வச்சுக்கலாம். அது விஷ்ணு ஸ்வரூபம். டெய்லி ஒரு துளசிய போட்டுட்டு பால் விரேதனம் பண்ணா கூட போதும். நன்னா ஒரு துளசி தளத்தை அப்படி வச்சோம்னா போதும், துளசி தளத்தை வச்சாலே விரேதனம் தான். அதனால ஆத்த சால கிராமம் இருக்குன்னா நன்னா வச்சுக்கலாம், ஆராதனை பண்ணலாம். வைஷ்ணவ முறைன்னு ஒண்ணு உண்டு, தெரிஞ்சாவடி பண்ணலாம், இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். டெய்லி ஒரு துளசி தீர்த்தம், அந்த தீர்த்தத்தை குடிச்சாலே அவ்வளவு வியாதிகள் தெரியாது. சால கிராம ஆராதனம் என்ற இடத்துல ஒரு குறவும் வராது, ஒரு குறை வராது. சால கிராமம் அவ்வளவு வசதி. சால கிராமத்துக்கு சமானம்னா துவாரகையில கிடைக்கக்கூடிய சிலாங்கிதகர், துவாரக்கையில ஒரு கல்லு கிடைக்கும் அந்த குருமதி நதி தீரத்தில், பட்டவட்டமா அது சக்கர மாதிரியே டிசைன் இருக்கு, சிலாங்கிதகான பேரு, துவாரகா சிலான்னு பேரு. அதுக்கு அத்தனை மரியாதை உண்டு. அதுக்கு சமம் அப்படின்னா கோவர்தன கிரிராஜனுடைய கல், கோவர்தன கிரி சிலா, அது இருந்தா அது ஆராதனம், இதெல்லாம் ஒண்ணுதான். இது எதுவுமே இல்லைன்னா இதுக்கு சமானம் நாமகன் கீர்த்தனம், பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூலே. அதுவும் வரலன்னா ஆத்த ஒரு பாகவத புஸ்தகத்தை வச்சு நாலு துளசியம் புஸ்தகம் தான் ஈஸியா கிடைக்கிறது, ஈஸியா வாங்குற அளவுல இருக்கிற ஒரே ஒரு கிருஷ்ணன் யாருன்னா பாகவத கிருஷ்ணன், நாராயணிய கிருஷ்ணன் தான். வாங்கி ஆத்த வச்சுடலாம், அது பத்திரமா ஷெல்ஃபில் வைக்கப்படாது, சுவாமி பறவையில் வைக்கணும், எங்க வைக்கணும்னு இருக்கு. அவ்வளவு வசதி. அந்த கண்டகி நதி தீரத்தை தான் பரத மகாராஜா ஜோர தபஸ் பண்ணா, அப்பா மாதிரியே ஒரு தபஸ், ரிஷபதேவர் மாதிரியே அப்படி ஒரு தபஸ், ஹரிஸ்மரண ஹரித்யானம், கண்டகி நதியில் அழகா தீர்த்தமாடுறது, பெருமாளை சேவிக்கிறது, ஹரிஸ்மரணம் பண்றது, பிரசாதத்தை சாப்பிடுறது, தன்னிலை மறந்து அப்படியே ஹரிநாம சங்கீர்த்தனம் ஜபிக்கிறது, இதுதான் தபஸ். பத்ரிகாசனமா போனா தானாகவே நமக்கு இது வந்துடும், அதே இருக்கும் ஆனந்தமா. குருவாயூர் போயாச்சனா வந்துடுறதும் குருவாயூர் பண்ண பார்க்கறது தொடர்றது பிரதர்ஷனம் வைக்கிறது இப்படியே சுகமா இருக்கும், வேற யோசனைக்கெல்லாம் டைமே இருக்காது, ஆனந்தமா. அது அடுத்த நாள் காத்தால நிர்மாலியம் சேவிக்கணும்னா அந்த லைன்ல உட்காந்துட்டே நல்லா தூங்கிடும், இப்பெல்லாம் நல்லா படுக்கி வச்சு படுத்துறான். ரொம்ப சமத்து தெரியுமா குருவாயிருந்தான், குளிச்சுட்டு அங்க பூஜை பண்றவா தான் குளிச்சுட்டு நல்லா ஆச்சாரத்தோட வரா, நிர்மாலியம் போறவா எல்லாருமே ராத்திரியே போய் நல்லா தூங்கிட்டு அப்படியே எழுதுதான் போயிட்டு நல்லா தூங்கி தூங்கினா குளிக்கணும்னு சாப்பிடணும். யாருமே எனக்கு தெரிஞ்சு தூங்காம நிர்மாலியம் பாத்துருக்கவே மாட்டேன், இல்ல நான் 1:30 குடிச்சு போய் லைன்ல நின்னேன், சத்தியமா 1 நிமிஷமாவது கண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க படுக்கையை போட்டு படுத்திருக்க வேண்டாம் அப்படி, நாராயண நாராயண அப்படின்னு அப்படி தூங்கியாச்சுனாலே பிடிக்கணும் தான். ஆனாலும் குருவாயிருப்பன் அதெல்லாம் பாக்கிறது இல்ல, கிருபா சாகர். பரதர் அவ்வளவு அழகா தியானம் பண்ணி பரத ரிஷி ஆயிட்டா, ஜடாமுடி பெரிய தாடி பன்னிலை மறந்து அப்படியே கிடக்கிற அப்படியே இருந்திருக்கலாம், அப்படியே போயிருக்கலாம். பிராரப்த கர்மான ரூபம் ஒரு மான் கெடுத்தது, ஒரு மான் பிரசவிச்சுடுத்து, பிரசவிச்ச மான் இவர் கண்டதற்கு பிரசவிச்சிருக்க வேண்டாம், அட்லீஸ்ட் பிரசவிச்சதை இவர் பார்த்திருக்க வேண்டாம். பார்த்திருந்தாலும் அந்த மான் குட்டியை ஜலம் அடிச்சுட்டு போகாம இருந்திருக்கலாம், அடிச்சுட்டு போனாலும் விட்டு தொலைச்சிருக்கலாம். ஜீவகாருண்யம்னு போய் பிடிச்சா நன்னா பிடிச்சது, அது பிடிச்சிடுது இவர் ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் தான் மானுக்கா இவருக்கா, இந்த ஜீவகாருண்யம் பிடிச்சுடு. சரி பிடிச்சார், தூக்கிண்டு வந்தார், விட்டுக்கலாம். இந்த மான் கூட்டம் எங்க அலையிறது, அங்க போய் விட்டு பிழைச்சிருக்கலாமோ? ஐயோ பாவம், சரி பாதம், ஐயோ பாவம் இவர், ஐயோ பாவம்னா அவன், ஐயோ பாவம். அதுக்கப்புறம் வளர்த்தார், சரி வளர்த்துட்டாவது விட்டுருக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேஜ் பார்த்துக்கோங்க, இப்படிதான் நம்ம மாட்டிக்கிறோம். ஜடபரமாகின்றார்ன்றத விட நம்ம இப்படித்தான் மாட்டிக்கிறோம். முதல்ல ட்ரெயின்ல போவோம், ரெண்டு மூணு நாள் அதே ட்ரெயின்ல அதே டைம்ல அதே இடத்துல உக்காந்துருப்பான். ஒரு நாள் பேக கொடுத்து மேல வைங்கோன்னு, உடனே அவளும் பேக வாங்கி மேல வைப்பான். அந்த நன்றி கண்ணு அடுத்த நாள் பார்த்து சிரிப்போம், அவளும் சிரிப்பா. அடுத்த நாள் ஹாய் அப்படிங்குவோம், அவளும் ஹாய்வா. அப்புறம் எங்க வேலை பண்ணுறது அப்படியே ஆரம்பிச்சு அந்த பிராரம்பம் எவ்வளவு பெருசா போயிட்டு இருக்கு. பாம்பே பாஷையில் சொன்னா இப்ப புரியும், இப்படிதானே பல பேருக்கு தான் மாட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பல வருஷ பழக்கம்னுவோம். அப்புறம் இன்னைக்கா ஒரு சண்டை வரும், இனிமேல் அவ முகத்தை முழிக்க மாட்டேன், ட்ரெயினை மாத்திரேன், இல்லாட்டி கம்பார்ட்மெண்ட்டை மாத்திரேன். இப்படிதான் பல விஷயங்கள். காய்கறி கடைக்கு வருவா, அவளும் வருவா, நம்மளும் வருவோம், பார்ப்போம், சிரிப்போம், பழகுவோம். அப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, திக் ஃப்ரெண்டுன்னுவோம். அப்புறம் ஒரு நாள் இப்படி நிற்போம், முடிஞ்சு எல்லாம் இப்படித்தான். அதாவது எல்லாத்துக்கூடையும் இருக்கணும், பழகணும், ஆனா ஒரு எல்லை, பகவான் கிட்ட மட்டும்தான் எல்லையை தாண்டி போகலாம். சாப்பாடா இருக்கட்டும், தூக்கமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எல்லைக்குள்ள இருக்கிற வரைக்கும் விஷம் இல்லை. ரொம்ப அழகா விவேகானந்தர் கிட்ட கேட்டா, வாட் இஸ் பாய்சன், விஷம்னா என்னன்னு கேட்டார். விவேகானந்தர் ரிப்ளை கொடுத்தார், விச்எவர் இஸ் கிராசிங் தி லிமிட் தட் இஸ் பாய்சன். அந்த எல்லையார் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுன்ற வண்டியா, அந்த அளவுக்கு, அந்த அளவு, அந்த சாச்சுரேஷன் பாயிண்ட். ஆட்டுக்காரா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், பந்துவா இருக்கட்டும், ஜீவ காருண்யமா இருக்கட்டும், ஒரு எல்லையில நம்மள தொலைக்க போறோம்னா அந்த எல்லைக்கு போகக்கூடாது. இதுதான் பரத சரித்திரம் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த எல்லையை தாண்டிட்டோம்னா சுவாபிமானம் வந்துடும். நம்முடையதுன்னு உரிமை எடுத்துக்காத வரைக்கும் நீங்க என்ன வேணா பண்ணலாம். நமக்கு எப்ப தெரியுமா மாட்டோம், உரிமை எடுத்துக்கிறோம் பாருவோம், உரிமை எடுத்துருவோம், அவளுக்கு எல்லாம் பண்ணிடுவோம், அவளோட லைஃப்ல மேல வந்துடுவா. ஒரு ஸ்திதியில அவ நம்மள கவனிக்காமலோ கண்டுக்காமலோ ஒத்துதா, நன்றி கெட்ட ஜென்மம். அடுத்த வார்த்தை தான், அன்னைக்கு நான் மட்டும் அவளுக்கு பண்ணலன்னு நடுத்தரம் நின்று இருப்பா சே அப்படின்னு. இத சொல்றது இங்க என்ன அவசியம் இருக்கு? நீங்க பண்ணலைனாலும் யாரோ ஒருத்தர் பண்ணிருப்பார். நன்னா யாரோ நான் கை தூக்கி வாழ விட்டேன் மட்டும் நினைச்சுட்டேன்னா அதை விட பைத்தியக்காரன் லோகத்துல எதுவும் கிடையாது. நீங்க பண்ணலனா பகவான் சகஸ்ர சீரிஷா புருஷக சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் சபூமி விஸ்வதோ விருத்வா அத்தியதிஷ்ட தசாங்குலம். நன்னா ஞாபகம், இந்த ரெண்டு கண்ணு பாக்கலனாலும் வேற ரெண்டு கண்ணு பார்த்து அவளுக்கு ஒத்தாசை பண்ணிடு. இந்த ரெண்டு கைகளை அவளுக்கு ஒத்தாசை பண்ணலாம், இன்னும் ரெண்டு கைகளை ஹரி ரெடியா தான் வச்சிருக்கான். ரெண்டு இல்ல, 2 கோடி கைகள் காத்துருக்கு. ஒருத்தர் விட்டாலும் இன்னொருத்தர் மூலமா ஹரி பிடிப்பான். எத்தனையோ குழந்தைகள் அப்பா அம்மா கொண்டு போய் விட்டுடுறாரு, எங்கேயோ கொண்டு விட்டுடுறா. அவளுக்கும் ஒரு முதியோர் இல்லத்தை வச்சு யாரோ சாப்பாத்துதானே இருக்கா. எத்தனையோ அம்மாக்கள் பெத்த குழந்தைகளை கொண்டு அப்படி போட்டு போயிடுறா. அந்த அநாத குழந்தையை எடுத்து வளர்க்கறதுக்கும் அநாத ஆசிரமங்கள் இருக்கத்தானே செய்யறது. யார் விட்டாலும் ஹரி விடுறது நன்னா ஞாபகம். நான் என்னால அவன் மேல வந்தா அப்படின்னா இதை விட லோகத்துல சிரிக்கிறது பெரிய ஜோக் எதுவுமே இல்லை. ஹரி சிரிக்கிறான், உனக்கு அவள் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கொடுத்தேன். ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா நீ என்ன பண்ணிட முடியும்? ரெண்டு பிச்சைக்காரன் இருக்கான், ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு ஹெல்ப் பண்ணிட முடியுமா? அவ்வளவுதான், எல்லாரும் பிச்சைக்காரன் தான். சந்தர்ப்பத்தில் அக்பர் பாதுஷாவை பார்க்கறதுக்கு ஒரு பிச்சைக்காரன் போனானா, காத்துலே இருந்தான். டெய்லி அக்பர் பாதுஷா காத்தால ஒரு பிச்சைக்காரனுக்கு தர்மம் கொடுத்துட்டுதான் மறு வேலையை பார்ப்பேன். ரொம்ப நேரம் உட்காந்து உட்காந்து பார்த்தான், போர் அடிச்சது, ஜன்னல் வழியா எட்டி பார்த்தான். அக்பர் பாதுஷா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். அவர் பாஷையில நிறைய தனத்தை கொடு, நிறைய நாட்டை கொடு, நிறைய செல்வத்தை கொடு எல்லாம் பார்த்தா சிரிச்சா பிச்சைக்காரன் கிளம்பிட்டான். அக்பர் பாதுஷா வந்து எங்க ஆளை காணமே என்ன குடிச்சு கொடுத்த ஏண்டா போயிட்டேன், ஒரு பிச்சைக்காரன் நாயகத்தை வாங்கி சேர்ந்துருந்தான். பாதுஷா சொல்லு, நான் எங்கடா பிச்சை எடுத்தேன், நீ பகவான்கிட்ட பிச்சை எடுத்துருக்க, நீ வாங்கிட்டு எடுக்கிற பிச்சை நானே வாங்கிட்டு எடுக்கிறேன், நீ என்ன வாங்கி கொடுக்கறது, நீ என்ன வாங்கி கொடுக்கற, நானே அவர்கிட்ட கேட்டுக்கிறேன், அவ்வளவுதானே. நீ பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து ராஜாவா இருக்க, நான் அவர்கிட்டயே பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து ராஜாவா இருக்க, அவ்வளவுதானே. கொடுக்கிற ஸ்திதியில தெய்வம் வச்சிருக்கே ஒழிய நம்முடைய பிரயத்தனத்தினாலே இல்லை. இதுதான் ஜடபடவ சரித்திரத்தினுடைய ரகசியம். என்னாலே காப்பாற்றப்பட்டார்கள், நான் தான் அவளை கை தூக்கினேன். அந்த உரிமை எடுத்துக்கிறது பாருங்கோ, அந்த உரிமை எடுத்துக்கோன்னு மாற்றும் பண்ண வேண்டியது என் தர்மம், பரோபகாரம் விதம் சரீரம், அது வரைக்கும் சமத்து. அதை தாண்டினா சுயநலம். எப்ப தன்னுடையது நினைச்சாரோ அவ்வளவுதான், கதை உள்டா வாங்கி. ரொம்ப ஜாக்கிரத, யாருக்காவது தானம் கொடுக்கிறான்னா பகவான் என்ன கொடுக்க வச்சான், அவனுக்கே கொடுக்கிறேன். யாரு கொடுத்தாலும் பகவான் கொடுக்கிறேன்னு பாதிச்சுக்கோம். காயேனவாதா மனதேந்திரியைவா புத்தியாத்மனாவா பிரகிருதே சுவாவா கரோமி யத்ய சகலம் பரஸ்மை நாராயணாயே சமர்ப்பயாமி. நம்ம பண்ணலைனாலும் யாரா பண்ணதான் போறோம். எத்தனையோ பேருக்கு நாம பண்ணல, ரைட்டா? எத்தனையோ பேர் நம்மகிட்ட ஒத்தாசை கேட்டிருக்கா, நம்மளும் ட்ரை பண்றோம்னு சொல்லியிருக்கோம், நம்ம பண்ண முடியல. அப்ப நம்ம ஒத்தாசை பண்ணாவாதவாலாம் வாழாம போயிட்டாளா, ஜெயிக்காம போயிட்டாளா, அவ காரியம் நடக்காம தான் இருந்ததா? யாரோ பண்ணுவார்கள். அக ஒத்தாசை பண்ண வேண்டாம் சொல்ற அர்த்தம் இல்லை. ஜாக்கிரத 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 பாவம். ஹரி பண்றான், நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா, நாம் பண்ணலே. வாழ்க்கையில உங்களுக்கு ஒத்தாசை பண்ணவா பல பேர் நீங்க மறந்துருப்பீங்க, கேரண்டியா சத்தியம் பண்ணி சொல்றேன். நீங்க சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆனா ஆவன் சொல்லி கொடுத்த டீச்சர் ஞாபகம் இருக்கா சொல்லுங்க, சத்தியமா இருக்காது. அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் ஒரு ஸ்திதியில வேணா டீச்சர் ஞாபகம் இருப்பா, முதல் முதல்ல உங்களுக்கு பென்சிலையோ பல்பத்தையோ பிடிச்சு ஆ ஏன்னு எழுத வச்சால அந்த டீச்சர் ஞாபகம் இருக்குமா? நிச்சயமா ஞாபகம் இருக்கு. பெரிய நன்றி கடன் அவளுக்குதான் பட்டிருக்கோம். நீ ஆயிரத்துக்கு சிக்னேச்சர் போட்டு செக்ல எல்லாம் சைன் போடுறேன்னா அன்னைக்கு முதல் முதல்ல ஏன்னு சொல்லி கொடுத்த அந்த வாத்தியாரோ டீச்சரோ தான் காணும். அக்ஷராபியாசம் ஞாபகமா இருக்கு. எத்தனையோ தடவை பாண்டியாக உடம்பு முடியாம பேருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கா, டாக்டர் வைத்தியம் எல்லாம் பண்ணிருக்கா, அந்த டாக்டர் பேரு தெரியுமா? ஞாபகம் இருக்கா? இல்ல. ஆனா நம்ம யாருக்கெல்லாம் ஒத்தாசை பண்ணமோ அவள் லிஸ்ட் மட்டும் கரெக்டா ஞாபகம் இருக்கு, கரெக்டா கிளீனா. இந்த சமயத்தை இவாளுக்கு இத்தனை ரூபா கொடுத்தேன், அவ திரும்பி கொடுக்கல, நானும் குத்துட்டேன். ஞாபகம் வச்சு சொல்லிட்டு இருப்பா, 25 வருஷம் கழிச்சு கொடுத்தது 20 ரூபா இருக்கும். இந்த 20 ரூபாய்க்கு 25 வருஷம் பிளாஷ் பேக் வேற, எத்தனை கொடுமை பார்த்துக்கோங்க. இதுதான் பிரச்சனை. இது ஜடபரபரை கொண்டு பகவான் நமக்கு புரிய அபிமானம் வேண்டாம். நீ ஒத்தாசை பண்ணு, நான் தான் பண்றேன்னு நினைச்சுடாது. ஒத்தாசை பண்ணதுனால எனக்கு இவர்கள் உரிமை உடையவர்கள், எனக்கு கடன்பட்டவர்கள் மாட்டிக்காது. பரதர் அப்படிதான் மாட்டி விட்டார். இது நான் காப்பாத்தின மான்குட்டி, நான் வளர்க்கிறேன், நான் வளர்க்கிறேன்றதுனாலயே அது மேல அக்கறை வந்துடுத்து, அபிமானம் வந்துடுத்து, பகவத் அபிமானம் குறைஞ்சு போச்சு. பகவத் அபிமானத்தை உங்களை எதெல்லாம் தள்ளுறதோ அது எல்லாமே மோசமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்துல துஷ்ட மிருகம்னு சொல்லுவோம். துஷ்ட மிருகம் எது அப்படின்னா சிங்கம், புலி, டைனாசர், சிறுத்தை அப்படின்னு. என்ன கேட்டா துஷ்ட மிருகம்னா மான் தான். ரெண்டு பேர் வீணா போனான், ஒண்ணு சீதா மாதா, இன்னொருத்தர் ஜலபரதர். பாக்கிறதுக்கு தான் சமத்தா இருக்கே ஒழிய நம்ம பாக்கிறது வேற, அதனால கிடைக்கிற பிரயோஜனம் வேற. இப்பயும் பல இடங்கள்லாம் போன மானை பார்த்தா ஒரு பயம் உண்டு எனக்கு. அப்பா இன்னைக்கும் மானை பார்த்தா கை கூப்பி ஜடபரதா சீதா மாதா, நான் மாட்டிக்கப்படாது. சத்தியமா சொல்றேன், இன்னொரு மான பயம். நான் தைரியமா மான சொல்றேன், திருப்பதியில மட்டும்தான் சொல்றேன், அதெல்லாம் பாகவதம். எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும்னு திருப்பதி மலையேறும் போது நிறைய மான் கூட்டம் வரும். அந்த மான் மட்டும்தான் இன்னி வரைக்கும் எனக்கு பயமுறுத்தாத மான். எங்க சூழ மான பார்த்தாலும் அப்பா கடபரதா 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 கடபரம். ஏன்னா அவருக்கு ஒரு பலம் இருந்தது. மானா போய் வீணா போய் திரும்பி வந்துட்டாரு. நம்ம ஏற்கனவே நம்ம சிட்டி நமக்கு நல்லா தெரியும், ஒரு முழம் ஏறுனா 50 முழம் சறுக்கிறது இங்க. அவரா ஒரு மானை பிடிச்சார், ஒரு மான் மேல வச்ச அபிமானம். நமக்கு ஊரெல்லாம் அபிமானம், சீனி மேல அபிமானம், போன் மேல அபிமானம், அடுத்தவா பொருந்துக்க செருப்பு மேல அபிமானம், அடுத்தவாளோட ஆத்துக்காரர் மேல அபிமானம், அடுத்தவாளோட ஆத்துக்காரி மேல அபிமானம், அவாத்து குழந்தை மேல அபிமானம். பாரு எவ்வளவு சமத்தா இருக்கு, நீ இருக்கியே அந்த மாமா மாமி நன்னா இருக்கா, உட்காந்து நன்னா இருக்கு. நம்ம எப்படி இருக்கோம் அப்படித்தானே ஒண்ணு இருக்கும், வர ஒண்ணு போட்டா சொல்ல ஒண்ணா முளைக்கும், எதை விதைச்சோமா தானே கிடைக்கும். இப்ப இவ்வளவு அபிமானத்துக்கு எத்தனை ஜென்மா சுத்தனம், அதுக்குதான் ஜடபரத சரித்திரம். ஜாகிரத 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 மாதிராதே, மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரக அர்த்தம் நாஸ்தி கிரகம் நாஸ்தி தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத. ஜன்ம துக்கம் ஜரா துக்கம் ஜாயா துக்கம் புன புனக சம்சார சாகரம் துக்கம் தஸ்மா ஜாக்ரத ஜாக்ரத. ஆசையா பத்யதே லோகக கர்மணா பூஷிந்தயா ஆயுக்ஷீணம் ந ஜானாதி தஸ்மா ஜாக்ரத ஜாக்ரத. சங்கரர் புலம்பினார் ஜாகிரத ஜாக்ரத ஜாக்ரத ஜாக்ரத. அந்த ஜாக்ரத ஜாக்ரதம் ஜலபரத சரித்திரம். மானாபிக மான நினைச்சு நினைச்சு அங்குளம் அங்குளமா ரசிச்சு 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 ரசிச்சு. நம்ம எப்படி ரசிக்கிறோம், சரீரத்தை தானே ரசிக்கிறோம். நல்லா கவனிச்சு பாருங்க, சரீரத்தை தான் ரசிக்கிறோம். சரீரத்தை ரசிச்சு 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 அதுவாகவே எத்பாவம் தத்பாவம். என்னழகா புல்லு திங்கிறது, என்னழகா நக்கி கொடுக்கறது, என்னழகா கண்ணு முழிச்சு முழிச்சு பாக்கிறது, என்ன சாஃப்டாவா இருக்கு அதோட உடம்பு, என்னழகா வாஞ்சியா மேல உரைச்சது, அதுக்கு ஜாலியா இருக்கு உரைச்சினா. இவருக்கு சொரிஞ்சு கொடுத்து ஆணு காட்டுறது, அதுக்கு யாராவது சொரிஞ்சு விட்டா தேவை, அது கை இல்லை பாவம். இவர் சின்னவதியில சொரிஞ்சு விட்டு ஆணு காட்டு, நான் சொரிஞ்சு விடுறதுக்காகவே அதுக்கு நன்னா ஒரு அடிமை சிக்கிட்டான். மான் பார்த்தான் இந்த மாதிரி நம்மளை ரசிக்கிறதுக்கு மான் கொடுத்த கூட ஆள் கிடையாது. ஆஹா இவன் தான் நமக்கு வேணும், அது நன்னா தன் சௌகரியத்தை அனுபவிச்சுக்கிறது. மொபைல் போனா தபஸ் பண்ணி நம்ம கிட்ட வந்தது, நம்ம தான் மொபைல் போன முடிச்சிருக்கோம். சந்தர்ப்பத்தில் சங்கர சிஷ்யால் அழைச்சிட்டு மார்க்கெட்டுக்கு போனார். அழகா ஒருத்தன் ஒரு மாடை பிடிச்சிட்டு நிற்கிறான், மாடை கயிறு கட்டி அவன் பிடிச்சு நிற்கிறான். அப்ப கேட்டா சங்கரர் கேட்டா, இந்த மாடு இவனை பிடிச்சிட்டு இருக்கா இவன் மாடை பிடிச்சிட்டு இருக்கானான்னு கேட்டார். எல்லாம் தெரிஞ்சா என்ன சுவாமி, இவன் தானே மாடை பிடிச்சிட்டு இருக்கான், மாடு எங்க இவனை பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சங்கர சிரிச்சார். ஒன்னும் சொல்ல அப்ப கேட்டார், மாடு பெருசா இவன் பெருசா, இவனை நம்பி மாடு இருக்கா மாடை நம்பி இவன் இருக்கா, சங்கர கேள்வி கேட்ட குழப்புவார். அப்படி பார்த்தா அவளுக்கு ஒன்னும் புரியல. சங்கர ஒரு கத்தி கோடு எடுத்து முடிச்சுட்டு இருக்க கயிறை கட் பண்ணி விட்டுட்டார். மாடு குடு 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 ஓடி போயிடுச்சு, இவன் பின்னாடியே ஓடி நான் கத்திண்டு. சங்கர சொன்னார், நம்ம இந்திரியங்களும் அப்படிதான், இந்திரியங்கள் விட்டா ஓடுற நிலைமையில தான் இருக்கு. நம்ம தான் அதை பிடிச்சு 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 அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்திரியங்களை விட்டா அது பகவான் பக்கம் ஓடும், விட்டுடு தானா ஓடும். நீ தான் அதை பிடிச்சிட்டு இருக்க ஒழிய இந்திரியம் ஒன்ன பிடிச்சிட்டு படுத்தலேன்னு. இது தத்துவார்த்தம். இந்த மாதிரி அந்த ஆசை அபிமானம் நானா பிறந்துட்டாள், ஆனா பகவான் சொல்லிட்டான் குழந்தை, நீ பரத ரிஷிடா, ஓம் பேர்ல தேசம்டா, 14 வருஷமே ஓம் பேர்ல பாரத வருஷம் சொல்லிட்டு இருப்பாளா. இந்த வீணா பைடியடா மானுக்குள்ளேந்து புரிய வச்சுட்டானா பாரு, எவ்வளவு விதிகாரம் பாத்துக்கோங்க. மானா இருந்தாலும் உள்ளுக்குள்ளேந்து அந்தரியாமியா சொல்லிட்டான், என்ன ஏது நீ ஆத்மா அப்படின்னு. அப்ப நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஹரி கிருப ஒண்ணுதான் முக்கியம். இப்ப நம்ம மனுஷால இருக்கிறதுனால நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுன்ற முடியாது, அந்தரியாமியா இருக்கிற ஹரி புரிய வச்சான்னா புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி மானா இருந்த ஜடபரத ஆத்மாவுக்கு ஹரி புரிய வச்சுட்டா உடனே திரும்பியும் தன் கூட்டத்தை விட்டுட்டு இந்த மான் திரும்பி அந்த கண்டகி நதி தீரம் அந்த பிரகாசிரமம் இருக்கு, அங்கேயே போய் அங்கே இருந்துட்டு காஞ்ச சருகு இலையெல்லாம் சாப்பிட்டு அதே இடத்துல மானா உட்கார்ந்துட்டு தபஸ் பண்றது. மான் சரீரத்தில் இருந்துட்டு ஒரு தபஸ். தபஸ் பண்றது எதுவுமே முக்கியம் இல்லை. அதனால எம்பெருமான் பொன்மலையுமே ஏதேனும் ஆவேனேன்றார் குலசேகர ஆழ்வார். நான் நாடைன்ற பட்சியா இருந்தாலும் திருமலையில இருந்தா போதும், மீனா இருந்தாலும் போதும், மரமா இருந்தாலும் போதும், படியாய் கிடந்து உன் தவளவாய் காண்பேனே அப்படின்ற, படியா கிடந்துட்டா போதும் அப்படின்ற. அதனால பக்தி பண்றதுக்கு சரீரம் முக்கியம் இல்லை, இடம் முக்கியம் இல்லை, ஹரிக்கிருபா முக்கியம். அதனால மானா இருந்து ஜோர அவர் தபஸ் பண்ணார். மான் சரீரத்தையும் விட்டார். அடுத்த ஜென்மால ஒரு பிராமணனுடைய இரண்டாவது மனைவியுடைய இரத்த குழந்தைகள்ல ஒரு குழந்தையா அவர் பிறந்தார். பிறக்கும் பொழுதே பகவான் சொல்லிட்டான், ஜாகிரத ஜாகிரத, இந்த சடம்பர மாயாவாயு பீடிக்க வந்தோடனேயே சேஃபா தப்பிச்சுட்டார். ஏன்னா இந்த சடம்பர மாயாவாயு பீடிச்சோன்னா எல்லாம் மறந்து தொலைச்சிடும். அது வரைக்கும் நம்ம யாரும் நன்னா தெரியும். அந்த சடம்பர மாயாவாயுவை நம்மாழ்வார் கோபத்தை ஹூங்காரம் பண்ணி தள்ளி விட்டார். அதனாலதான் அவருக்கு சடகோபன் ஒரு திருநாமம். இல்லாட்டி அவர் சடகோபன் பேருகிறேன், எல்லாரும் சடகோபன் சொல்ல மாட்டோம். அப்படிப்பட்ட சடகோபன் அது மாதிரியே ஒரு ஹூங்காரம் பண்ணி சடம்பர மாயாவாயுவை துரத்தி விட்டுட்டார். பிறந்ததுலேருந்து அழல சிரிக்கல, சாதாரண மனுஷ குழந்தை மாதிரி இல்லை. அப்பா அம்மா நினைச்சதா காது கேட்கல, தகுந்த வயசு வந்தது பேசல, கொடுத்தா சாப்பிடும் கொடுக்கலன்னா அழாது. அப்பா நம்ம நினைச்சா மென்டலி ரிட்டார்ன்னு நினைச்சிட்டேன். நிறைய குழந்தைகளுக்கு பார்த்தது ஆர்டிசம் குழந்தைகள், நம்மலாம் அவளை பார்த்து பாவப்படுறோம். அதுல முக்காவாசி பேர் ரிஷிகள் இன்னைக்கு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஆர்டிசம் குழந்தைகளை வச்சு ஒரு பெரிய ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்தோம்னா அவ ஒரு ஆத்ம ஞானி ஸ்திதியில இருக்கான். அதனாலதான் அவளால லௌகீகமா நம்மள மாதிரி பழக முடிகிறது இல்லை. எங்கேயாவது ஆர்டிசம் குழந்தைகளை பார்த்தோம்னா கைகூப்பி சேவிச்சிருக்கும். அவள்லாம் ஜடபரதர் மாதிரி ஒரு ரிஷி. இந்த விட்ட குறை தொட்ட குறையை முடிக்கிறதுக்காக திரும்ப பூமியில வந்திருக்கா. நம்மள மாதிரி பழகிறது கிடையாது, நம்மள மாதிரி சாப்பிடுறது இல்லை. அவ தங்களுடையதான ஆத்மஸ்வரூபத்திலே இந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சும் நம்மள மாதிரி லௌகீக வியாபாரங்கள்ல ஈடுபட முடியும். அவளை எல்லாம் தெரியும். நிறைய ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு, நிறைய ஆர்டிகல் எல்லாம் எழுதிட்டு இருக்கா. ஆர்டிசம் குழந்தைகள்லாம் இப்ப உங்களுக்கு புரியும்னா ஜடபரத ஒரு ஆடிஷன் குழந்தை. அப்படியே இருப்பார் ஜடம், கொடுத்தா சாப்பிடுவா ஒண்ணு. அப்பா அப்பா பார்த்தா கூணெல்லாம் போட்டு வச்சா அது மாதிரி சும்மா தொங்கறது அவ்வளவுதான். பெரிய பிராமணர்கள் அப்படிதான் சும்மா தானே தொங்கறது. அந்த மாதிரி அவருக்கு எதிரியும் தொங்கறது, அழுக்கழுக்கா இருக்கு கூணல். கண்ணங்கரே அவர் மாதிரி ஆனா நல்ல சரீரம் மட்டும் கொழுக்கு கொழுக்க இருக்கு. உள்ளுக்குள்ள பிரம்ம ஞானமோ பெருசா இருக்கு, ஆனா வெளியில தெரியுது. அது ஒரு சுகம். நம்முடைய பக்தி வெள்ள தெரியப்படாது. தெரிஞ்ச என்ன போறோம், தெரிஞ்சா அகம்பாந்தானே ஜாஸ்தி ஆகும். அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கா. இன்னைக்கும் நிறைய பேர் அந்த மாதிரி மகாத்மாக்கள் இருக்கார்கள். ரமண மகரிஷினா இருந்தாரோ அவர் அதுக்கு கடந்தாரோ, ஏதான ஒரு சலனம் இருந்துதான் மகத்துல, ஒரு சலனம் இல்லையோ. பேர் பட்டவர் ஜடபரதர். ஜெய் போரோ ஜடபரத மகரிஷி. அதனால எங்க ஆடிஷன் குழந்தைகளை பார்த்தாலும் ஜடபரதன் நினைச்சுக்கோங்க. நீதி வைபவம் சாயங்காலம். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे जय सद्गुरुनाथ महाराज की समस्त भागवदलको गोविंद नाम संकीर्तनम जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்தங்கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஸ்ரீ பாரத் மாதா கீ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ. ஜெய் ஸ்ரீ சந்திரபாகா மாதா கீ. ஜெய் போலோ சுனீதி மாதா கீ. ஜெய் போலோ துருவ மகாராஜ் கீ. ஜெய் போலோ பிரது மகாராஜ் சக்கரவர்த்தி கீ. ஜெய் போலோ பிரச்சேதஸ் பாகவதாள் கீ. நம பார்வதி பதே. ஜெய் போலோ பிரியவிரத மகாராஜ் கீ. ஜெய் போலோ ரிஷபதேவர் கீ. ஜெய் போலோ ஜடபரத மகாத்மா கீ. ஜெய் போலோ பரிஷித் மகாராஜ் கீ. ஜெய் போலோ சுகபிரம்ம மகரிஷி கீ. ஜெய் போலோ சூத பௌராணிக மகாராஜ் கீ. ஜெய் போலோ சௌனகாதி மகாராஜ் கீ. ஜெய் போலோ வேதவியாச மகரிஷி கீ. ஜெய் போலோ நாரத மகரிஷி கீ. ஜெய் போலோ பாகவத மாதா கீ. ரிஷிவேல் முருகனுக்கு குண்டலீக வாராதா. ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி.